எங்களுக்காக சிலுவை சுமந்த தேவனுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பாடுகளை நீர் எங்களுக்காக பட்ட வேதனைகளை நாங்கள் தியானிக்க உம்முடைய சன்னிதானத்திலே கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய பாடுகளை நாங்கள் தியானித்து இன்னும் உம்மில் அன்பு கூறவும், இன்னும் உம்முடைய சித்தத்தை அறியவும், இன்னும் உமக்கு அர்ப்பணிக்கவும் கர்த்தாவே, நீர் இந்த நாளிலே எங்களுக்குள்ளே ஒரு பலத்த கிரியை நடப்பிக்கும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆவே ஆவே ஆவே. உட்கார். சிலுவை பற்றிய உபதேசம் கட்டுப்போறவர்களுக்கு பைத்தியமா இருக்கு, ஆனால் கட்சிக்கு போடுற நமக்கும் அது தேவ பலமாக இருக்குது என்று வேதம் சொல்றது. சிலுவை பற்றிய உபதேசம் நமக்கு தேவ பலமாக இருக்கு. ஆகவே இந்த நாளில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கிறிஸ்துவின் சிலுவையின் அடியிலே அமர்ந்து அவர் நமக்காக பட்ட பாடுகள், நம் நிமித்தம் அவர் அடைந்த வேதனைகளை நாம் தியானிக்கப் போகிறோம். மரியாதை இருதயத்தை ஒரு பட்டயம் ஊடுருவது போல இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய ஆத்மாவையும் ஆவியையும் ஊடுருவட்டும். கிறிஸ்துவின் பாடுகளை தியானிப்போம், கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்போம், மட்டுமல்ல கிறிஸ்துவின் சாயலாய் நாம் மாறுவோம். ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு நமக்காய் பட்ட பாடுகள் நமது கடின இருதயங்களை உடைக்கட்டும், நம்முடைய கல்லான இருதயங்களை கரைக்கட்டும், நமக்கு உள்ளே ஒரு மாபெரும் மாற்றம் உண்டாகட்டும். உள்ளும் புறமும் நாம் மேய்ச்சலை கண்டடைய இது சரியான நேரம் என்று நான் நம்புகிறேன். ஆகவே இந்த நாளிலே தமக்கு கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தமக்காகப்பட்ட பாடுகளை தகோரு வெயிலிலே அவர் 6 மணி நேரம் தொங்கி அனுபவித்த அந்த வேதனைகளையும் பாடுகளையும், அதற்கு முன்பாக விவரமாக அவர் பட்ட வேதனைகளையும் தமக்கு இந்த நாளிலே போதிக்க கர்த்தருடைய வார்த்தைகளையும் பாடுகளை நமக்கு கட்டுத்தர ஜெர்மன் பெர்லின்ல இருந்து பாஸ்டர் பிரேமகுமார் அவர்கள் நம்மத்தில் வந்திருக்கார். அநேக ஆண்டுகளாக நான் அறிந்திருக்கிறேன். இந்த உலகத்தின் பற்பல தேசங்களுக்கும் பாகங்களுக்கும் பறந்து கர்த்தருடைய வார்த்தையை போதித்து வருகிற ஒரு அருமையான தேவன் ஊழியக்கார். தேவனுடைய வசனத்தை அவர் பகுத்து போதிக்கிற விதமே அபாரம். கர்த்தருடைய வார்த்தை கையாளுற விதம் ஒரு அற்புதம். என்னை பொறுத்தவரை அவர் ஒரு இன்றைய ஒரு கமாலில். ஆகவே நாம் அமர்ந்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்வோம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துக்கு விளக்க உரை எழுதியிருக்கார், அதை கொண்டு வந்திருக்க. அந்த புத்தகத்தை வாசிக்கிற நீங்கள் எங்களுக்கு இது புரிய இல்லையே விளங்க இல்லையே சொல்லி அங்கலாய்க்கிற நீங்கள் எல்லோரும் கட்டாயமாக இந்த புத்தகத்தை நீங்கள் எல்லாரும் வாங்கி போகணும் சொல்லி உங்கள் அன்பை நான் அதை படித்திருக்கிறேன். இரவரவாக இருந்து வாசித்திருக்கிறேன். அவர் நீங்க எல்லாரும் சபையில் இருக்க உங்க எல்லாருக்கும் அன்பா நான் சொல்லுவேன், நீங்க எல்லாரும் இந்த புத்தகத்தை வாங்கி, கொஞ்சம் புத்தகத்தான் இருக்குது, புந்தி கொள்ளுங்க, அதை நீங்க வாங்கி படிங்க. அந்த புத்தகத்துக்குரிய விளக்கத்தை நீங்க கற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் சிலுவையின் பாடுகள், கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நமக்காகப்பட்ட பாடுகள் நாம் கற்றுக்கொள்ள போறோம். அவை அநேக ஊழியர்கள் இருந்தாலும் அநேக அழைப்புகள் இருந்தாலும் நம்முடைய அழைப்பை ஏற்று நம்மத்தில் வந்திருக்க பாஸ்டருக்கு பாஸ்டர் உங்களுக்கு நன்றி சொல்றோம் எங்களுடைய அழைப்பை ஏற்று. சோ உங்க சார்பிலே அருமையான ஊழியக்கார நான் அன்போடு வரவேற்க விரும்புகிறேன். நீங்கள் எல்லாம் ஒரு கரங்களை தட்டி உற்சாகம் வரவேற்க. சோ ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர், நீங்க எங்க பத்தில வந்து கத்தோட வார்த்தையை எங்களுக்கு கட்டுத்துறது மையாவே தேவருக்கு உண்டா சொன்ன எனக்கு மிகவும் பாக்கியம் ஆசீர்வாதமா கருதுறேன். சோ ஒருவேளை உங்களை பத்தி உங்களுக்கு தெரியாட்டாலும் நாங்கள் அதை அறிந்திருக்கிறோம். உங்களுடைய செய்திகளாலும் வார்த்தைகளை நாங்கள் அநேக காரியங்களை ஆண்டோட வார்த்தை ஆண்டோட கொடுத்த காரியங்கள் நாங்கள் கற்றுக்கிறோம். அவை இன்றைக்கு சபைகளுக்கு எல்லாரும் தேவோட வார்த்தைகளை குறிப்பாக கிறிஸ்துவ பாடுகளை கற்றுக்கூடாதுன்னு சொன்னார் கத்திரிக்க உதவி. ஸோ பிளீஸ் டேக் யுவர் டைம் அட் லிபர்ட்டி. கத்திர உங்களை
ஆசீர்வதியா. உங்கள் மதியில் வந்ததை குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாவற்றையும் தேவன் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஆண்ட காலங்களிலே கிரியேசியும் தேவன். நான் பலமுறை யோசிப்பதுண்டு, ஆதாமின் காலத்திலே ஆண்டவர் பூமிக்கு வந்திருந்தால் பாவமே பூமிக்கு வந்திருக்காது. அல்லது நாம் வாழ்கிற இந்த காலங்களிலே ஆண்டவர் வந்திருந்தால் ஒரே நாளில் இஸ்ரவேலை அல்ல உலகத்தை முழுக்க அவராலே சந்தித்திருக்க முடியும். இந்த செயற்கைக்கோளூடாக, இணையம் மூலமாக, வானொலி மூலமாக, தொலைக்காட்சி மூலமாக. ஆனால் ரெண்டையும் செய்யாம 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் வந்தார் நான் யோசிக்கிறது உண்டு. இல்லை, 2000 வருஷத்துக்கு முன்பாக பாவம் இருந்தது. ஆனால் ஆண்டவர் பயணம் செய்ய ஒரு சைக்கிள் கூட கிடையாது, சொந்தமா ஒரு கழுதை கூட கிடையாது. ஏதோ ஒரு கழுதை எடுத்து அவர் அந்த கழுதியில இரவலாக எருசலேமுக்குள்ளே பிரவேசிக்கிறார். அவர் அந்த பூமிக்கு வந்தது ஒரு இரவல் கர்ப்பம், அது மரியாளின் கர்ப்பம், அது யோசேப்புக்கு சொந்தமானது. ஆனால் அதை அவர் இரவலா எடுத்து இங்கே பூமிக்கு வந்தார். அவர் வளர்ந்தது இரவல் தகப்ப நிழலிலே. அவர் யோசேப்பின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். ஆனால் உண்மையில் யோசேப்பின் குமாரனே இல்லை, அவர் தேவனுடைய குமாரன். இரவல் நிழலிலே அவர் வளர்ந்தார். இயேசு பிள்ளையாய் பிறந்தபோது கிடத்தப்பட்டது அவருக்கு சொந்தமான ஒரு வீடு அல்ல, யாருக்கோ சொந்தமான ஒரு மாட்டுக்கொட்டிலே உள்ள முன்னணை, அதுவும் இரவல் தான். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த போது அவர் ஊழியத்திற்காக பயன்படுத்திய படகு இரவல் படகு. அவர் எருசலேமுக்கு பவனி வந்தபோது அவர் வந்தது இரவல் கழுதை, யாருக்கும் சொந்தமான ஒரு கழுதை. அவர் சிலுவையில் அறையப்பட்ட பாருங்க, அது கூட இரவல் சிலுவை, அது பரபாசுடைய சிலுவை. அவருக்கு வைக்கப்பட்ட பரபாஸ் வைக்கப்பட்ட சிலுவை இவருக்கு கொடுத்து பரபாசை விடுதலை செய்து விட்டார்கள். மறித்த பின் அவர் அடக்கம் பண்ணப்பட்டதும் ஒரு இரவல் கல்லறை. அந்த கல்லறையும் அவருக்கு சொந்தம் இல்லை, யோசேப்புக்கு சொந்தம். ஆனால் இரவலாக அதிலே 3 நாட்கள் தங்கினார். இரவல் கருவறையிலே தோன்றி இரவல் கல்லறையிலே தன்னுடைய பூமியின் 33 ஆண்டு பயணத்தை முடித்த தேவன் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு இரவல் வாழ்க்கை. ஏன்னா அவருக்கு சொந்தம் அவன் தேவன்தான் தேடுறார் உங்கள் இருதயத்தை. ஆமென். அவருக்கு கருவறை சொந்தமாய் அவசியம் இல்லை, ஏனால் கருவை உண்டாக்கினவன். அவருக்கு சொந்தமாய் கல்லறை அவசியம் இல்லை, அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவனுக்கு கல்லறை கட்ட எந்த மனுஷனாலும் முடியாது. ஆனால் அவருக்கு சொந்தமாய் தேவை உங்களுடைய இருதயம், உங்கள் இருதயம். அந்த சின்ன இருதயத்தினை கத்தர் வாழ விரும்புகிறார். உங்களை சொந்தமாக்கி கொண்டுபடி அவர் இந்த இரவு வாழ்க்கை வாழ்ந்தார். சரி, இப்படியாக கர்த்தர் ஒரு காலத்தை தேர்ந்தெடுத்தார். அந்த 2000 வருஷத்துக்கு முன்பதாக அது தேவனுடைய காலமாய் இருந்தபடினால் அந்த காலத்தில் அவர் வந்து பிறந்தார். யாருமே இதை இழந்து போக கூடாது. ஆமே. அதே மாதிரி உங்கள் சபைக்கு வர்றதுக்கு கர்த்தர் எனக்கு ஒரு காலத்தை வச்சிருந்தார். ஆமே, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. இல்ல, நான் உட்கார்ந்து பாஸ்டர் இங்கே பேசிக்கொண்டு போய் உள்ளவங்க இங்க போச்சுன்னா 99ஆம் ஆண்டு நாங்கள் கொழும்பில ஒன்றாக நாங்கள் தங்கியிருந்தோம் ஊழியத்திற்காக. அந்த ஊழியத்துக்கு பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு? கல்வாரியின் குரல், கிருபையின் குரல். கிருபையின் குரல் அதான் அந்த ஊழியம் ஞாபகம். கிருபையின் குரல், வாய்ஸ் ஆஃப் கிரேஸ். இந்த உட்கார்ந்து பார்த்தா உங்க சர்ச் பேரே கிரேஸ். ஆமே. இந்த நாள் என்ன நாள்? கிருபை அதிகமாக நினைக்கிற நாள் பெரிய வெள்ளிக்கிழமை. ஆமேன், ஹல்லேலூயா. நான் கொண்டு வர போகிறேன் இந்த முதல் செய்தியும் கிருபையும் செய்தி, இயேசுவின் கல்வாரி. எனவே கர்த்தர் இதை ஒரு கிருபையின் நாளாக நமக்கு குறித்திருக்க அந்த நாளிலே கர்த்தர் பேச. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நான் ஒரு ஜெபம் பண்ணுவேன். அந்த ஜெபத்தை நான் இன்றைக்கு கர்த்தாவே, நான் எந்த ஊழியரும் சின்னவரோ பெரியவரோ, சின்ன சபையோ பெரிய சபை அது முக்கியம் இல்ல, அந்த சபைக்கு உபயோகமானால் அழையும். ஒரு ஆளாவது ரட்சிக்கப்படணும், ஒரு குடும்பமாக ஆசிரியப்படணும், ஒரு ஊழியம் திடப்படணும். இந்த 3 ஜெபத்தை நான் செய்கிறேன். நான் போவதனால அந்த சபை விட்டு போற போது ஒரு ஆத்மாவது ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும், ஒரு குடும்பமாவது பலப்பட்டிருக்க வேண்டும், ஒரு ஊழியனாவது மனசமானது பலப்பட்டவனையும். ஹலோ, இதான் என்னுடைய ஜெபமாய் காணப்படுகிறது. கர்த்தா அதை இங்கே செய்வார் நான் விசுவாசிக்கிறேன். ஹலலுயா. பாஸ்டர் நான் நன்றி செலுத்துகிறேன். அவரின் அழைத்து நிமித்தம் அவர் நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. கர்த்தர் திருநாமம் பண்டி உங்களுடைய உபகாரத்தில் உங்களுடைய உபசரிப்பு காரணத்துக்கு அந்த நன்றி. ஹல்லேலூயா. நாம் நேரடியாக நாம் செய்திக்கு நாம் கடந்து செல்லும். கர்த்தருடைய திருநாமத்திற்கு மகிமை உண்டாதார். எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. அது என்ன ஒற்றுமை தெரியும் உங்களுக்கு? ஆண்டவருக்கு ஒரு நாள் ஆயிரம் நாள், ஆயிரம் வருஷம் ஒரு நாள் மாதிரி. அது மாதிரி சில சமயம் ஒரு மணி நேரம் கொடுத்தா அது ஆயிரம் மணி நேரம் ஆயிடும். பரவாயில்ல, நான் இன்றைக்கு கண்ட்ரோல் பண்ணி விடுகிறேன். எனவே குடும்பம் வரைக்கும் நான் அந்த நேரத்திற்குள்ளாக முடித்துவிட நான் பிரயாசப்படுகிறேன். கர்த்தத்தை நாம் பண்ணாமே கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஆமே. தேங்க்யூ ஜீஸஸ், தேங்க்யூ லார்ட். கொல்கொதா மலையில் இயேசுவை சிலுவையில் கண்டே, மேனி முழுதும் முதிரம் வடிந்திட நான் கண்டே. கொல்கொதா மலையில் இயேசுவை சிலுவையில் கண்டே, மேனி முழுதும் முதிரம் வடிந்திட நான் கண்டேன். பாவங்கையாவையும் நீக்கியே குருசால் என்னை இரட்சித்தா. கொல்கொதா மலையில் இயேசுவை சிலுவையில் கண்டே, மேனி முழுதும் முதிரம் வடிந்திட நான் கண்டேன். என்ன காயடியேற்ற தேவன், என்ன காய் பலியான நாதன், என்ன காயடியேற்ற தேவன், எனக்காய் பலியான நாதன், எந்த பாவம் வியாதியாவும் தோளில் சுமந்து தீர்த்தா. எந்த பாவம் வியாதியாவும் தோளில் சுமந்து தீர்த்தா. இயேசு என்னை மீட்டா. கொல்கொதா மலையில் இயேசுவை சிலுவையில் கண்டே, மேனி முழுதும் முதிரம் வடிந்திட நான் கண்டே. சரீரம் நொறுங்கும் நேரம் ஆத்மாவில் எனக்காக ஜெபித்தா. சரீரம் நொறுங்கும் நேரம் ஆத்மாவில் எனக்காக ஜெபித்தா. என்னை ரட்சிக்க தன்னீந்தார் இயேசுவின் தியாகம். என்னை ரட்சிக்க தன்னீந்தார் இயேசுவின் தியாகம். எந்த இயேசுவின் தியாகம்? கொல்கொதா மலையில் இயேசுவை சிலுவையில் கண்டே, மேனி முழுதும் முதிரம் வடிந்திட நான் கண்டே. பாவங்கள் யாவையும் நீக்கியே குருசால் என்னை ரட்சித்தா. நாம் தொங்க வேண்டிய சிறுவரை எனக்கு பதிலாக தொங்கி, நாங்கள் அடைய வேண்டிய தண்டனையை உம்மீது ஏற்று, உம் இரத்தத்தால் ரட்சிப்பை தழும்பால் எங்களுக்கு சுகத்தை கொடுத்த தேவாதி தேவனே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பரலோகம் எங்களுக்காக பலியான அந்த காட்சியை தியானிக்கும்படி வந்திருக்கிறோம். உணர்வுள்ள இருதயத்தை தாரும், காடுகின்ற கண்களை கேட்கின்ற செவிகளை கீழ்ப்படிந்து உணர்கின்ற இருதயத்தை கட்டிடும். கல்வாரி காட்சியை கண்டு கண்ணீர் வடித்து விட்டு போக மட்டுமல்ல, நீர் வடித்த செந்நீருடைய பொருளை அறிந்தவர்களாக அதன் பலனை வாழ்விலே பயிற்சிக்கிறவர்களாக நான் செல்ல கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். வந்திருக்க பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் ஒரு ஆசீர்வாத நாளாக இருக்கட்டும். உங்களுடைய கிருபை பெருகட்டும். இயேசு முனப்பிதாவே, ஆமென். கர்த்தருடைய திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கு தமிழிலே பெரிய வெள்ளி என்று பெயர். ஆனால் ஆங்கிலத்திலே துக்க வெள்ளி, மலையாளத்திலே துக்க வெள்ளி என்று பெயர். ஏன் மலையாளத்தில் அப்படி வச்சாங்கன்னா, நான் நினைக்கிறேன் மலையாள பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணது ஒரு ஜெர்மன். இந்த ஒரு ஜெர்மன் குண்டர் என்கிற ஜெர்மன் போய் கேரளாவிலே போய் மலையாள மொழியை கற்று, இந்த தகவலுடைய மொழி அது, அதிலே அவர் மொழிபெயர்த்த போது ஒருவேளை நான் நினைக்கிறேன் இந்த ஜெர்மன் தேசத்தினுடைய தாக்கம் மலையாள மொழியிலே வந்திருக்க கூடும். எனவே அவர்களும் துக்க வெளி என்கிறார்கள். ஏன்னா நம்ம ஜெர்மன் என்ன சொல்றோம், கார் ஃப்ரைட்டா, கார் என்றால் துக்கம். சோ இப்படி நாம் சொல்லுகிறபடினாலே இந்த ரெண்டு மொழிகள்லாம் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் பொதுவாக எல்லா மொழிகளுமே இந்த நாளை பெரிய வெள்ளி என்றோ நல்ல வெள்ளி என்றோ சொல்லுகிறார்கள். ஆங்கிலத்தில் இதற்கு குட் ஃப்ரைடே என்று பெயர், நல்ல வெள்ளி என்று சொல்லுகிறார். ஆனால் நான் சிந்தித்து பார்க்கிறேன், நல்ல வெள்ளி என்று இந்த நாளுக்கு பெயர் வைத்தது சரியா என்று. Whether it is right to call it a good Friday. ஆண்டவர் முதலாம் நாளிலே ஒன்றை படைக்கிறார், நல்லது என்று காண்கிறார். இரண்டாம் நாளிலே ஒன்றை படைக்கிறார், நல்லது என்று காண்கிறார். மூன்றாம் நாள், நான்காம் நாள், ஐந்தாம் நாள், எல்லாம் நல்லது கண்டவர். ஆறாம் நாளிலே மனுஷனை படைத்த பிறகு என்னன்னு கண்டாரு, நல்லதுன்னு கண்டார். எனவே அதுதான் நல்ல வெள்ளி. ஞாயிற்றுக்கிழமை முதலாம் நாள் எபிரேய கேலண்டர்ல, திங்கள் ரெண்டு, புதன் செவ்வாய் மூன்று, புதன் நாலு, வெள்ளி வியாழன் அஞ்சு, வெள்ளி ஆறு. எனவே வெள்ளிக்கிழமை, முதலாவது வெள்ளிக்கிழமையில மனுஷன் உருவாக்கப்பட்ட போது ஆண்டவர் நல்லது என்று காண்கிறார். எனவே அது நல்ல வெள்ளியாக காணப்பட்டது. ஆனா மனுஷன் என்னதே மாட்டான், தட் வாஸ் அ குட் ஃப்ரைடே. On the sixth day when man was created, God called it good, then that was a good Friday. ஆனால் அவன் உருவாக்கப்பட்ட நாளிலே ஆண்டவர் எந்த திட்டத்தை வச்சாரு, அவன் இழந்து போயிட்டான். இழந்து போய் அவன் பாவத்திற்குட்பட்டு அந்த ஆண்டோட திட்டத்தை பாழாக்கி போட்டான். 4000 ஆண்டுகள் பொறுத்து ஆண்டவர் பூமியிலே வருகிறார். 3.5 ஆண்டு காலம் ஊழியம் செய்து ஒரு வெள்ளி என்று சிலுவையிலே மரித்தார். எதற்கு மறித்தார் என்றால், நல்ல வெள்ளியை பாழாக்கி போட்ட மனுஷனுக்கு மறுபடியும் நல்ல ஒரு வெள்ளியை கொடுக்கும்படியாக, அவன் பாவத்தை போக்கி அவன் கரைகளை நீக்கி அவனை பரிசுத்தப்படுத்தும்படியாய், பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்க மனுஷனுக்கு ஒரு விமோசனத்தை காண்பிக்கும்படி, அவன் வாழ்க்கை சாபல்யமாகும்படியாக அவர் வந்து சிலுவையிலே பலியானார். அந்த வெள்ளிக்கு நான் கொடுக்கிற பேர் என்ன தெரியுமா, நாட் குட் ஃப்ரைடே பட் பெட்டர் ஃப்ரைடே. அது ஒரு சிறந்த வெள்ளி. ஏன்னா நல்ல வெள்ளியை ஒருத்தன் பாழாக்கி போடுகிறான், ஆண்டவர் அந்த நல்ல வெள்ளியை திரும்ப கொடுக்க முடியாது, சிறந்த வெள்ளியை மாற்றி போட்டான். மே தி பெட்டர் ஃப்ரைடே. 2000 ஆண்டு முன்பா இது நடந்தது. எனவே இந்த நாளுக்கு என்ன பேரு, பெட்டர் ஃப்ரைடே. ஆனால் இந்த நாளிலே செய்தியை கேட்டுவிட்டு அருமையான செய்தி, அருமையான பேச்சாளர் நீங்க போயிட்டீங்கன்னாக்கா, திஸ் ஃப்ரைடே வில் ரிமைன் எ பெட்டர் ஃப்ரைடே ஃபார் யூ. அது போதாது. டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப்ல குட் வந்து முதலாவது, ரெண்டாவதாக பெட்டர் கம்பேரிட்டிவ், அதற்கு அடுத்தபடியாக சூப்பர்லேட்டிவ் என்ன, தி பெஸ்ட். அப்படி என்றால் குட் ஃப்ரைடே பெட்டர் ஃப்ரைடே ஆனது உண்மைதான், நல்லதுதான். ஆனால் பெட்டரை இன்னும் பெட்டர் பண்ண முடியுமா, கேன் பி பெட்டர் பெட்டர் என்ற கேள்வி எழுப்புகிறது. நிச்சயமா முடியும். எப்படி தெரியுமா, இன்றைய செய்தியை கேட்டு இந்த வசனத்தினால இதயம் குத்தப்பட்டு ஒரு வெளிச்சம் பெற்று ஒரு அக்னி பெற்று நீங்கள் புறப்பட்டு உங்கள் வாழ்க்கையில உருமாற்றம் பெற்றீர்கள் என்று சொன்னால், தட் வில் பிகம் தி பெஸ்ட் ஃப்ரைடே இன் யுவர் லைஃப். ஆமென். இயேசு வந்தார், சிலுவையில் மாண்டார், ரத்தம் சிந்தினார். இன்னும் சொல்ல போனால் பிராமண கவிஞனாகிய, இந்துவாக இருந்து இந்துவாகவே மறித்த பாரதியார் சொல்லுகிறார், சுப்பிரமணிய பாரதியார், பேரு சுப்பிரமணிய பாரதியார், என்ன சொன்னாரு, ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான் எழுந்து உயிர்த்தன நாளொரு மூன்றில் தேசமாமரி பாடுற பாடல். ஆண்டவர் தான் பூமியில மனுஷனா வந்து மரிச்சாரப்பா, மறிச்சது மட்டுமல்ல மூன்றாம் உயிரோடு எழுந்தா அந்த சத்தியத்தை அறிந்திருந்தா சத்தியம் அவர் விடுதலை ஆக்குவதே என்ன ரீசன் சொல்லுங்க. He stopped at Better Friday. பாரதியாரை பொறுத்த மட்டும் ஒரு வெளிச்சம் கிடைக்கிறது. என்ன வெளிச்சம் என்றால், இன்னைக்கு சிலுவையிலே 2000 வருஷம் மரித்தது ஒரு மனிதன் அல்ல, ஒரு மா மனிதன் அல்ல, ஒரு மகான் அல்ல, ஒரு மகா தீர்க்கதரிசி அல்ல, தெய்வம் கடவுள் சிலுவையிலே பலியானார் என்று அந்த சத்தியத்தை கத்த கொடுத்துட்டார், தெரிஞ்சிருச்சு. அது மட்டுமல்ல, இயேசுவின் சரித்திரம் சிலுவையிலும் முடியவில்லை, கல்லறையிலும் முடியவில்லை. காலியான அந்த கல்லறை ஒன்று பறைசாற்றுகிறது, இயேசுவின் உயிரோட இருக்க எனவே அவர் தேவன் என்று இவ்வளவு தூரம் தெரிஞ்சது. ஆனா அந்த இந்த சத்தியத்தை இவ்வளவு தூரம் அறிந்தவர் அதை தனக்கென்று பயன்படுத்தி இருந்தால் இந்த பெட்டர் ஃப்ரைடே அவருக்கு பெஸ்ட் ஃப்ரைடே மாறி இருக்கும். ஆனால் நாம் ஒருபடி மேலே போக போகிறோம். ஹல்லேலூயா. அந்த கவிஞனை காட்டிலும் ஒருபடி மேலே போக, யாராவது இயேசு அறியாதவன் இங்கே வந்திருப்பது என்று சொன்னா இந்த மாலை வேளையில் நான் சதா விட்டு சொல்லுகிறேன், ஹல்லேலூயா, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை இன்றைக்கு சுத்திகரிக்கும். யார் யாருடைய பாவங்களை தெரியுமா? பொய் சொன்ன உங்கள் பாவங்களை, பெருமை கொண்ட உங்கள் பாவங்களை, எரிச்சல் கொண்ட உங்கள் பாவங்களை, பொறாமை கொண்ட உங்களுடைய பாவங்களை, களவு செய்த உங்கள் பாவங்களை, கொலை செய்த உங்கள் பாவங்களை, விபச்சாரம் செய்த உங்கள் பாவங்களை, எப்படிப்பட்ட பாவமானாலும் நீக்க முடியும். முடியுமா? பிராங்க் என்று ஒரு மனுஷன் தான், அவர் யார் என்றால் போலந்து தேசத்துடைய கவர்னராக இருந்தவர். போலந்து தேசத்து கவர்னராக இருந்த பிராங்க், போலந்து தேசத்தில் அவுசிஷ் என்கின்ற கான்சன்ட்ரேஷன் கேம்ப் இருக்கிறது, அந்த கேம்புகள்லாம் அவர் தான் இன்சார்ஜ். 2 மில்லியன் மக்களுடைய அந்த பச்சை ரத்தங்களை பட்ட பகல பரிமாறிய மனுஷன் அவர். அவ்வளவு செத்து போறதுக்கு அவர் தான் சூப்பர்வைசர். 2 மில்லியன் மக்கள் செத்து போகிறார்கள். இந்த மனுஷன் உயிரோடு பிடிக்கப்பட்டார். பக்கத்தில் உள்ள நியூரம்பர்களே தான் அவர் விசாரிக்கப்பட்டார். அவர் குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டார். கடைசியாக ஜட்ஜ் அவரிடம் ஒரு கேள்வி கேட்கிறார், பிராங்க், இத்தனை மக்களுடைய ரத்தத்திற்கு நீ காரணமானாயே, உனக்கு மரண தண்டனை நான் கொடுக்கிறேன், நீ என்ன சொல்லுகிறாய்? அதுக்கு அவர் பதில் சொன்னாரு, கனம் கோட்டார் அவர்களே, நான் செய்த கொடுமையான பாவத்திற்கு, நான் செய்த கொடுமையான செயலுக்கு, என்னுடைய இந்த கிரிமினல் குற்றத்திற்கு கனம் கோட்டார்கள் கொடுக்கின்ற நீதி சரியானதே, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல். ஆனால் ஒன்று, என்னுடைய குற்றங்களுக்கான தண்டனையை நான் இங்கே பெற்றாலும் கூட, என் பாவங்களுக்கான தண்டனையை இயேசு 2000 வருஷம் ஏற்றுக்கொண்டபடியினாலே இங்கே இந்த தண்டனை நிறைவேறி இங்கே நான் கண்மூடி அங்கே கண் விழிக்கிற போது பரலோகத்தில் என் கர்த்தரை பார்ப்பேன், எனக்கு பதிலாய் பலியானந்த இயேசுவை பார்ப்பேன். யோசிச்சு பாருங்க, யார் ரட்சிக்கப்பட்டிருக்கா? லட்சக்கணக்கான மக்களுடைய ரத்தத்தை கையிலே ஏந்தினவர், ஹிட்லருடைய கண்மூடித்த, ஹிட்லருடைய அருவறுப்பான வாழ் கட்டளைகளுக்கு கீழ்படிந்து ஹிட்லருடைய அந்த சர்வாதிகாரத்தின் கீழ் அவன் சொன்னதையெல்லாம் கண்மூடித்தனமாக பின்பற்றின பிராங்க், அவர் சொல்லுகிறார், இயேசுவின் பாவத்தை மன்னிச்சார். எப்பப்பா நடந்துச்சு? ஜெயில்ல. யார் உனக்கு சுவிசேஷம் சொன்னா? அமெரிக்கன் சோல்ஜர்ஸ். அம்மாடி, யார் விரோதிகளாக வந்தார்களோ, ஒரு கையில ரைபிள் ஏந்தி வந்தவர்கள் இன்னொரு கையில பைபிளும் ஏந்தி வந்திருக்கிறார்கள். ரைபிள் போர்மனையில பேசிட்டு, ஆனால் இந்த பைபிளும் அவரை பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போயிடுச்சு. ரட்சிக்கப்பட்டு அவர் பார்த்தார், இவ்வளவு பெரிய பாவத்தோடு எப்படி எனக்கு தண்டனை உண்டு? தண்டனை பரவாயில்ல, கொடுத்துட்டு போட்டோம். ஆனால் என் நித்தியத்தை நான் இங்கே கழிக்க போயிருந்தால் நான் பரலோகத்தில் கழிக்க போகிறேன். ஆமே. அவர் ரட்சிக்கப்பட்டார். அவர் ஒரு காரியத்தை சொன்னாத நான் சொல்ல நான் விரும்புகிறேன். இது வரலாற்று புகழ்பெற்ற வார்த்தைகள். ஐ கோட் வாட் பிராங்க் செட், கவர்னர் ஆஃப் போலந்து. அவர் சொன்னார், ஒரு கடவுளற்ற ஒரு சர்வாதிகாரியை கண்மூடித்தனமாய் பின்பற்றது நிமித்தமாக ஜெர்மன் மக்கள் கரை போக 1000 வருஷங்களாகும். 1000 இயர்ஸ், 1000 ஆண்டுகள் வாழப்போகிறோம் என்று ஹிட்லர் சொன்னான். சொல்றாரு, கண்மூடித்தனமா அவன் சொன்ன கட்டளையெல்லாம் பண்ணி நாங்கள் அநியாயமா ஜனங்களை கொன்றோமே, ரத்த கரை பிடிந்த இந்த தேசத்தினுடைய ரத்தக்கரை நீங்க 1000 வருஷங்கள் ஆகும். ஆனால் இயேசுடன் வந்து அன்றைக்கே அது கிளீனாம். ஆமே. கத்து, அப்ப நான் என்ன சொல்ல வரேன், அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கும் ரட்சிப்பு உண்டு என்று சொன்னால் இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் ரட்சிப்பு நிச்சயம். ஆமே. ஹல்லேலூயா.
இந்த ஒரு முக்கியமான ஒரு உற்சாகம் ஊட்டுகின்ற ஒரு பாசிட்டிவ் சாதகமான செய்தியை முதலாவது காரணத்தில் வைத்துவிட்டு நான் இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்கிறேன். மனுஷன் உண்டாக்கப்பட்ட நாள் குட் ஃப்ரைடே, மனுஷனுக்காய் தெய்வம் மனுஷனாகி மரித்த நாள் பெட்டர் ஃப்ரைடே. ஆனால் நீ மனுஷனே, நீ தெய்வத்தை போல மாறுவதற்காக இந்த நாளை தெரிந்து கொண்டால் இது உனக்கு தி பெஸ்ட் ஃப்ரைடே. நல்ல வெள்ளி மனுஷன் உண்டாக்கப்பட்ட நாள், சிறந்த வெள்ளி மனுஷனுக்காக தெய்வம் மனுஷனாகி தன் உயிரை துறந்த நாள். ஆனால் இந்த நாளிலே இந்த ரத்தம் ஏன் சிந்தப்பட்டதோ, அந்த ரத்தத்தினுடைய பலனை அனுபவித்து நீ ரட்சிக்கப்பட்டால் தேவனுடைய பிள்ளையே, இதுதான் உனக்கு மிகச்சிறந்த வெள்ளி. ஆமே. மிகச்சிறந்த வெள்ளி இல்லாமல் வெறும் சிறந்த வெள்ளியோடு நிறுத்தா ஒரு பிரயோஜனம் இல்லை. உண்மையிலே நான் அதிகமாக பிரசங்கம் செய்தது சிலுவை குறித்து தான். எவ்வளவு பிரசங்கம் எனக்கே தெரியல, எக்கச்சக்கமான பிரசங்களை நான் செய்திருக்கேன். இந்த சிலுவையில் வித்தியாசமான ஆங்கிள். ஆனா இவ்வளவு பிரசங்கத்தை செய்தபடினாலோ, இவ்வளவு பிரசங்கத்தை கேட்டபடினாலும் யாரும் பரலோகம் போக முடியாது. அந்த பிரசங்கத்தை எப்படி வாழ்ந்தாதான் பரலோகம் போக முடியும். ஹல்லேலூயா. எனவே இந்த நாளில் இந்த ஒரு எச்சரிப்பின் செய்தியை நான் கொடுத்து விட்டு நான் கடந்து செல்கிறேன். இன்றைய தலைப்பு சிலுவை மரணம் இல்லாவிட்டால். சிலுவை மரணம் இல்லாவிட்டால். எனக்கு அன்பான பிள்ளைகளே, கிறிஸ்தவத்திலே மிக அதிகமாய் போற்றப்படுகின்ற ஒன்று உண்டு என்றால் சிலுவை. மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னார்கள், கிறிஸ்தவனுடைய சிலுவைக்கு இணையான ஒரு போதகம் எந்த மதத்திலும் இல்லை. மகாத்மா காந்தி ஒரு ஹிந்து, அவர் சொல்லுகிறார், கிறிஸ்தவத்திலே உள்ள அந்த சிலுவைக்கு இணையான ஒரு போதகம் எங்கேயும் இல்லை. ஏன் என்று கேட்டால், ஒரு கன்னத்தில் அடித்தால் இன்னொரு கன்னத்தை காட்டு என்று போதித்த தெய்வம் சிலுவையில் அறையப்பட்ட போது அரஞ்சோனுக்கு மன்னிப்பு கொடுத்தாரு. சோ கிராஸ் ஸ்டிக்ஸ் அவுட் இன் ஹிஸ்டரி. வரலாற்றிலே வித்தியாசமாய் காணப்படுகிற சிலுவை என்று மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் என்கின்ற இந்திய தேசத்துடைய ஜனாதிபதி என்ற ஒரு ஹிந்து பிலாசபர், அவர் ஆக்ஸ்போர்ட்லே இந்துவத்தை போதித்தார். அவர் சொல்லுகிறார், நம்முடைய இந்து கோயில்களில் உள்ள எல்லா விக்கிரகங்கள் நடுவில் மிக முக்கியமான இடத்தில் ஒருவரை வைக்க வேண்டும் என்றால் இயேசுவை ஏன் என்று கேட்டால், இவர் ஒருத்தர் தான் தியாக வெளியே மறுச்சார் சொல்லி. ஆமே. ஹல்லேலூயா. ஆனால் கிறிஸ்தவத்தில் அதிகமாக இகழப்படுவதும் சிலுவைதான். இஸ்லாமியில கேட்டு பாருங்க, அவங்க சொல்றாங்க, ஆண்டவனை யாராவது சிலுவையில் அறைய முடியுமா ஐயா? நபியையே அறைய முடியாது, ஒரு தீர்க்கதரிசியை அறைய முடியாது. அவர்கள் சொல்லுகிறார்கள், சிலுவையில் அறையப்பட்டது இயேசுவல்ல, யூதாஸ் காரியத். இயேசுவை பிடிக்கும்படியே வந்த ரோம சோல்ஜர்கள் அந்த சமயத்தில் அல்லாஹ் என்ன செய்தார், இயேசுவை மேலே எடுத்துக்கொண்டார். இயேசு யூதாஸை போல, யூதாஸ் இயேசுவை போல தோற்றமளிக்க முடியாது, அவனை தூக்கி கொண்டு போய் சிலுவை அடிச்சிட்டாங்கன்னு ஒரு கூட்டத்தார் சொன்னார். இன்னொரு கூட்டத்தார் சொல்றார்கள், அவரை பிடிக்க வந்த ரோமன் சோல்ஜரே அவன் அப்படி மாறிவிட்டு அவனை தூக்கி சிலுவை அடிச்சாங்க. எனவே சிலுவைக்கு இயேசு போகவில்லை, அப்படியே மேல அல்லாஹ் அவரை எடுத்துக் கொண்டு விட்டார் என்று சொல்லுகிறார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, யெகோவா சாட்சிகள் சொல்லுகிறார்கள். இப்படி பல காரணம் சொல்லலாம், எனக்கு வேண்டாது. இன்னைக்கு நான் எதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்னைக்கு சிலுவை என்று பார்க்கிற போது இன்னொரு கூட்டத்தை என்ன சொல்றாங்க, என்னையா தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடாமல் சிலுவையில தொங்கின ஒருவர் எந்தவனே எந்தவனே ஏன் என்ன கைவிட்டு அவரே கதர்றாரு, அவரா உனக்கு ஆறுதல் கொடுப்பார், அவரா உன்னை கைதூக்கி எடுப்பார், கைவிடப்பட்டவர் எப்படி உனக்கு கைவிடுக்க முடியும் என்று கேட்கிறார். என்ன பதில் சொல்ல போறோம், ஒரு நடிகை ஒருத்தி ரட்சிக்கப்பட்டிருக்காள். அவள் சொல்லுகிறாள், நான் இந்த இயேசுவை குறித்து அறிந்திருந்தேன், ஆனால் இயேசுவின் படத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பரதவம் வரும் அவர் மேல. ஏன், ஐயோ பாவம் சிலுவையில தொங்குறாரு. மத்த கடவுளா இருக்கட்டும், மத்த கடவுள் கையில அவர்கள் ஆயுதம் தாங்கி இருக்கிறார்கள், இந்த மனுஷன் காயத்தை தாங்கி சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்காரு. அவரை பார்க்கிற போது எனக்கு பரிதாபம் தான் வரும், ஐயோ பாவம் வெறும் சொல்லுவேன் நானு, ஆனால் எனக்குள்ளே பாவம் இருப்பது எனக்கு தெரியாமல் போயிட்டு, என் பாவம் நீங்கும்படி அவர் ஐயோ பாவமான எனக்கு தெரியாமல் போச்சுன்றார். சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போருளுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற ஒருக்கோ அது தேவமரனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் ஒன்று சொல்லட்டுமா, சிலுவை இல்லாவிட்டால் சிங்காசனம் இல்லை, முள் இல்லாவிட்டால் மகுடம் இல்லை, வேதனை இல்லாவிட்டால் சாதனை இல்லை. இயேசு அதனை காட்டார். கோதுமை மணியானது சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததாகில் மீது பல்ல கொடுக்கும் என்று சொல்லுகிறார். எனவே சிலுவைதான் கிறிஸ்தவத்தினுடைய மையமாய் காணப்படுகிறது. ஆமேன். கத்தத்தை நாம் பண்ணாமே. எனவே சிலுவையிலே இயேசு நமக்காய் சிந்தின ரத்தத்தை, சிலுவையிலே வந்து நமக்கு கொடுத்த பாடுகளை, எப்படி அந்த பலிகள் நிறைவேற, இந்த காரியங்களை சிந்திக்கும்படி நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் திருநாமத்திற்கு மகிமை உண்டாவது. ஆமே. ஹல்லேலூயா. எனவே இந்த சிலுவை மரணம் இல்லாவிட்டால் என்ன நடந்திருக்கும் என்ற தலைப்பில் நாம் பேசுகிற போது சிலுவையினாலே என்ன பயன் என்பதை நாம் புரிந்து கொள்ள போகிறோம். ஆமே. முதலாவது நீங்கள் எடுங்கள் மத்தேயு சுவிசேஷம் 26-24. மத்தேயு சுவிசேஷம் 26-24 7 குறிப்புகளை நான் சொல்லப் போகிறேன், நீங்கள் அது குறித்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 26-24.
மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே
மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கபடியே
போகிறார்.
திரும்ப சொல்லுங்க, எழுதியிருக்கபடியே
போகிறார்.
வந்திருக்கார் சொல்ல, வாழ்ந்தார் சொல்லல, போகிறார் என்று சொன்னார். அவர் வந்தது எழுதியிருக்கபடிதான். ஏன் இதே ஏசாயா தான் சொன்ன, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் இல்லையா? அப்படி பார்க்கிற போது இன்னைக்கு இயேசு கிறிஸ்து சொன்னபடிதான் வந்தார், எழுதியிருக்கப்படிதான் வந்தார், எழுதியிருக்கப்படிதான் அப்படி வாழ்க்கை அமைஞ்சு எல்லாம் உண்மைதான். ஆனா அவர் வலியுறுத்து தெரியுமா, மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கபடி. எங்க போனாரு, எங்கே சுமந்து போகிறீர் சிலுவையில், நீர் எங்கே சுமந்து போகிறீர்? ஒரு பக்தன் பாடலாம், கோரமாம் பாவியம் என்னையும் நீ கொல்கதா வரைக்கும் கொண்டு சென்றீர். ஹல்லேலூயா. தேவ பிள்ளை இயேசு எங்க போகிறார்? சிலுவைக்கு போகிறார். சிலுவை நூடாக பரலோகத்துக்கு போகிறார். பரலோகத்திலிருந்து கன்னி வைத்து நூடாக உலகத்திற்கு வந்தவர், ஆனால் சிலுவை நூடாக அவர் பரலோகத்துக்கு அவர் செல்லுகிறார். ஏன்னா எழுதியிருக்கபடி போகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, 22 சங்கீதம் போட்டிருக்கு, என் கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இது எழுதப்பட்ட காலங்களிலே சிலுவையே கிடையாது. இது எழுதப்பட்ட போது மக்கள் பலவிதத்திலே கொலை செய்யப்பட்டார்கள், தண்டனைகள் நிறைவேற்றப்பட்ட, தலை வெட்டப்பட்டாங்க, சிங்கங்கபியில போடப்பட்டாங்க, நெருப்புல தூக்கி போடப்பட்டாங்க, பல விதத்திலே மக்கள் கொலை செய்ய தண்டனைக்கு உள்ளானார்கள். ஆனால் சிலுவை என்கின்ற ஒரு கருவி இல்லை, யாருக்குமே தெரியாது. சிலுவையை கண்டுபிடித்ததும் யூதர்கள் அல்லவே அல்ல. ஹல்லேலூயா. அப்படி என்று சொன்னா, இன்றைக்கு இந்த சிலுவை என்ற ஒன்று இல்லாதிருந்த காலத்திலே சங்கீதக்கார் எழுதுகிறான், என் கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள். நான் எழுதுறப்ப அவனுக்கே புரிஞ்சிருக்காது, படிச்சவங்களுக்கும் புரிஞ்சிருக்காது. காலாகாலமாக தேவாலயத்திலே அது சொல்லப்படுகின்ற போது பலருக்கு அது என்னன்னு புரிஞ்சிருக்காது. ஆனால் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது நிறைவேறிற்று. அதான் இயேசு சொல்றாரு, மனுஷகுமார் தம்மை குறித்து எழுதியிருக்கபடியே போகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகாவிட்டால் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்காது. முதல் குறிப்பு, இயேசு சிலுவைக்கு போகாவிட்டால் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்காது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சமீபத்தில் ஒரு இடத்துல நான் பேசுகிற போது சொன்னேன், நான் எங்கன்னு மறந்துட்டேன், நான் சொன்னேன், ஒரு நடிகை நடிகர் பிரமாதம் வசனம் பேசுறாரு. எல்லாரும் என்ன சொல்றோம், ஐயோ எவ்வளவு பிரமாதமா பேசுறாரு சொல்லி. ஆனா நான் வசனத்தை எழுதுறாரு, வசனகர்த்தா இயேசு சொல்றாரு, நான் சுயமா ஒன்னையும் பேசலப்பா, பிதா தான் சொல்றார். நான் சுயமா எதையுமே செய்யல, பிதா தான் செய்கிறார். பிதாவானவர் எதை செய்ய நான் காண்கிறேனோ அதை நான் செய்கிறேன். இன்னும் சொல்ல போனா, நிஜமான பிதாவுடைய நிழலாக பூமியிலே இயேசு நடமாடுகிறார். பிதாவின் சித்தத்தை 100% அப்படியே நிறைவேற்றார். அதனால ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, இயேசு சிலுவைக்கு போறது அவருக்கு நல்ல வித்தியம் தெரியுமா தெரியாதா? சொன்னாரா இல்லையா? நான் அப்படிதான் மறிக்க போறேன்னு சொல்றாரு. இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரி அவருக்கு தெரியுமா தெரியாதா? எங்க காட்டி கொடுப்பான் தெரியுமா தெரியாதா? அப்ப ஏன் போனா அவருக்கு எச்சமனைக்கு? பிதாவிட்ட சொல்றாரு, பிதாவை என் சித்தம் எப்படி சார் எல்லாம் சொல்லி எல்லாம் சொல்லிட்டாரு. அவர் சிலுவைக்கு பயப்படவே இல்லை. அவர் இன்னும் சொல்ல போனா, மறிப்பதற்கு முந்தின நாள் நைட்டு பிரெட் எடுக்கிறாரு, இது உங்களுக்கு பிற்கப்படுகின்ற சரீரம், என் சரீரத்தை ரோமர்கள் பிற்பதற்கு முன்பதாக நானே பிட்டுக் கொடுக்கிறேன், என் ரத்தத்தை ரோமானிய ஆணிகள் சிந்த வைப்பதற்கு முன்பதாக, அல்லது சவுக்கடிகளின் ரத்தத்தை வெளியே எடுப்பதற்கு முன்பாக நானே ஊற்றி கொடுக்க சொல்லி கப்பை எடுத்து காட்டா, இது உங்களுக்கு சிந்தப்படுகின்ற புது உடன்படிக்கைக்குரிய ரத்தமாய் இருக்கிறது என்று சொன்னான். இப்படிப்பட்ட வீர சிங்கமாக மறிக்கும் மறித்த இயேசு. இன்னும் சொல்ல போனா, நீங்களும் நானும் பிறந்த எதுக்கு தெரியுமா? வாழும்படியா? கரெக்டா வாழ்றோமா? 70 வயசு 80 வயசு போய் சேர்ந்துடும். போன வருஷம் இந்நேரம் ஆகஸ்ட் எண்டெல்லாம் எனக்கு மரண ஓலை மாதிரி இருந்துச்சு. ஹார்ட் ப்ராப்ளத்தால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஆக்சிஜன் உள்ள இருந்தேன். நான் ஆக்சிஜன் உள்ள போல அப்படிப்பட்ட நிலை எப்ப போக தெரியாது. மரணத்துக்காக ஆயத்தப்படுத்திறேன், ஜெபம் பண்ணி ஆண்டவரே என் வைஃப் பிள்ளைகளையும் கையெடுத்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சார் ஜெபம் கூட பண்ணிட்டேன் நான். ஆனா இதுக்கு நான் ஜீவிப்பேன் உங்க முன்னாடி நிப்பேன் எனக்கே தெரியாது. நான் ஜீவிக்க விரும்புகிறேன், நீங்களும் ஜீவிக்க விரும்புறீங்கல்ல. ஆனாலும் ஒரு நாள் மறிப்போம், அது 70 or 80 தெரியாது, மொத்தத்தில் மறிப்போம். வாழும்படியா எல்லா மனுஷனும் பிறக்கிறான், ஆனால் பிறந்த மனுஷன் நானே இறக்கிறான். சாகும்படியா ஒரே ஒருத்தர் தான் பிறந்தார், யாரு? இயேசு. எதுக்கு வந்தார் பூமிக்கு? உங்களுக்கா எனக்கா? சிலுவையில மறிக்கும்படி தான் வந்தார். அவர் கையில ஸ்கிரிப்டோட தான் வந்து இறங்கினாரு. என்ன அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, பிதா எழுதி கொடுத்துச்சார். கடைசியா சிலுவையில அவருடைய மன அவர் தெரியும். எனவே சிலுவைக்கு போவது நல்லாவே இயேசுக்கு தெரியும். சிறுவிலே மறிக்க போது நல்லாவே தெரியும், உயிர்த்தெழ போறது எல்லாம் தெரியும். ஏன்னா அவர் ஏறோடு அவர் சொன்னாரு, இந்த ஜீவன் என்னுடைய, இது எடுக்கும் கொடுக்க எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி சொல்றாரு. எனவே இதை போய் நறுக்க சொல்லுங்க, மூணு நாள் நான் நடமாடி மூன்றாம் நாள் நிறைவே நறுக்க சொல்லுங்க என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இயேசு தன்னுடைய ஜீவனை தானாய் கொடுத்தாரு, தவிர அது எவனும் எடுக்கல. இயேசு கொலை செய்யப்படவில்லை. நிறைய பேர் கேட்கலாம், அவர் கடவுள்லாம் எப்படியா மனுஷன் கொலை பண்ண, மனுஷன் கொலை பண்ணல. இதே தேசத்தில் பிரெட்ரிக் நிச்சயம் ஆர்கியுமெண்ட் தான், ஒரு தத்துவஞானி பிரெட்ரிக் நிச்சயம் சொல்லுகிறார், மனுஷன் தெய்வம் கையிலே செத்து போனான், சாகல. மனுஷன் அவரை கைது செய்தான் உண்மை, மனுஷன் அவர் மீது முள்முடி சூட்டினான் உண்மை, அவரை சாட்டையால் அடித்தான் உண்மை, ரத்தம் சிந்த வைத்தான் உண்மை, சிலுவையை சுமக்க வைத்தான் உண்மை, சிலுவையை ஆணி அடித்தான் உண்மை. ஆனா ஜீவன் அவன் எடுக்கல. இயேசு சொல்றாரு, பிதாவே உம்முடைய கரத்தில் என் ஆவியை ஒப்புடுகிறேன், சொன்ன மாத்திரத்திலே மறித்து போனார். அவர் ஆவி போடுத்தார், அது வரைக்கும் சாகர். எனவே இவ்வளவு உண்மையா இருக்கு. அப்ப ஏன் அவர் என் தேவனை என் தேவனை ஏன் கேட்டு கதர்னார் சொல்லுங்க. ரெண்டு ரீசன். ஒன்று, தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக தீர்க்கசனம் எழுதியிருக்கு, என் தேவனை என் தேவனே ஏனே கைவிட்டு அது நிறைவேறும். இரண்டாவது, அவர் உலகத்தில் அவரால் தாங்க முடியாத ஒன்னே ஒன்று இருந்துச்சு, என்ன இருந்துச்சு, பிதாவை விட்டு பிரிதல். அவரால் தாங்க முடியாது, ஒரு செகண்ட் கூட பிதா விட்டு பிரிய முடியாது. இன்னைக்கு பாருங்க, நம்ம எல்லாம் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு வாக்கு கொடுக்குறோம் மனைவிக்கு, ஒரு செகண்ட் கூட ஒன்னு பிரிஞ்சிருக்க முடியாது. மனைவி சொல்லுகிறாள், நம்ம ரெண்டு பேரும் இடையில ஒரு காற்று கூட புக கூட அந்த நெருக்கம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கல்யாணம் ஆகி போகம் 30 நாள் ஆசை 60 நாள் 3 மாசம் கழிஞ்ச உடனே என்ன, அந்த மனுஷன் ஒரு டூர் நீங்க ஒரு 10 நாள் போனா நல்லா இருக்குமே என்று யோசிக்கிறார். ஏனென்றால் அது மனுஷ இயல்பு. ஆனா இயேசு சொல்றார், பிதா எப்போது என்னோட இருக்கார், அவர் ரெண்டு பெரியது பெருமையா சொல்றார். ஆனா சிலுவையில ஒரே ஒரு நிமிஷம் பிதா விலகிட்டான். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் என்று வேதம் சொல்றது, அதுவும் வசனம் தான், தீர்க்கதரிசனம். ஏன் கைவிட்டா தெரியுமா உங்களுக்கு, உங்களை என்னை கைபிடிக்கும்படியா, உங்களுக்கு பதிலாக எனக்கு பதிலாக சிலுவையில இயேசு மரிக்கிறார். சிலுவையில இயேசு மரிக்கிற போது, இன்றைக்கு அவர் சிலுவையில இயேசு மரிக்கிற போது உங்கள் தண்டனை அவர் மீது வர வேண்டும். அப்ப பிதா எப்படி பிள்ளை வேற தண்டனை செலுத்துவார், பிதா நீதிபதி ஆக்கிவிட்டு இயேசுவை குற்றவாளி ஆக்கிவிட்டார். ஒரு நிமிஷம் அந்த ஒரு இமைப்பொழுதுதான் அவர் மீது அந்த கத்தி பாய்கிறது. அந்த சமயம் தான் இயேசு கதறுகிறார், கத்தி பாய்ந்தபடியால் அல்ல, பிதா தம்மை விட்டு விலகினபடியால், என் தேவனே என் தேவனே என்னை கைவிட்டேன். இதுவரைக்கும் பிதாவும் நான் ஒன்றாயிருக்கும் என்று சொன்னேனே. சிறுவில தொந்தரை போட முதல் வசனம் சொன்னேன், பிதாவே இவர்களுக்கு மன்னியும்னு சொன்ன தைரியமா நானு. ரெண்டாம் வருஷத்துல என்னோட கூட பரதேசம் இருப்பாய் சொல்லி பரலோகத்தின் கீயை கைவிட்டு சொல்லி சொன்னேன் நானு. ஆனால் 4வது வருஷம் வர்றபோது இப்பதான் நீங்க விலகி என்ன வெட்டுறீங்களே, என் தேவனை என் தேவனை என்னை கேட்டேன். அந்த வெட்டி பிடிக்கிறார் பிதா. அடுத்த வசனம் என்ன, முடிந்தது, பினிஷ்ட். டெக்கிலஸ்தா என்கிற வார்த்தை பயன்படுத்துறார். டெக்கிலஸ்தா என்பது ஒரு சிற்பி சிற்பத்தை முடித்து கண்களை திறக்கிற போது சொல்வான், டெக்கிலஸ்தா என்னால் முடிவெற்றது, பினிஷ்ட், முடிச்சுட்டேன், அழகா முடிச்சுட்டேன். சித்திரம் வரைகிறவன் அந்த கடைசிய கண்ணை தான் வரைவான், வரைஞ்சு முடிச்சு தூரத்துல முடிஞ்சது. ஒரு வீரன் போரிலே வெற்றி கண்டு அவர் எல்லாத்தையும் கொண்டு வருகிற போது சத்தமாய் சொல்வார், டெக்கிலஸா வெற்றி சிறந்தேன். கடைசியா ஒரு அக்கௌண்டன்ட், ஒரு பேங்கர் உங்களுடைய கடன் எல்லாம் முடிச்சு தீட்ட உடனே, அந்த கடன் எல்லாம் முடிஞ்ச உடனே என்ன எழுதுவான், டெக்கிலஸா ஆல் பெய்ட் இன் ஃபுல், அப்படின்னு அர்த்தம், எல்லாமே முழுமாய் செலுத்தி தீர்க்கப்பட்டது என்பதுதான் அந்த காரியமாய் காணப்படுகிறது, டெக்கிலஸ் ஆய். அப்ப இயேசு எல்லாமே செஞ்சிட்டார். அந்த 4வது வசனத்தில் எல்லாம் நிறைவேறுகிறது, முடிந்ததுன்னு சொல்றப்ப எல்லாம் முடிஞ்சுன்றாங்க. உன் பாவ கடன் நான் செலுத்தி தீர்த்துட்டேன், பிசாசு மேல வெற்றி உனக்கு கொடுத்து தீர்த்துட்டேன், உனக்கு எல்லாவற்றிலும் நான் வெற்றியை சந்தவிட்டே சொல்லி டெக்கிலஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் தீர்க்கசு நிறைவேறும்படியாக. அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்திராவிட்டால் தீர்க்கதரிசனம் நிறைவேறி இருக்காது. ஆமென். தீர்க்கதரிசனம் நிறைவேறி இருக்காது. முதலாவது பாயிண்ட் அதுதான். நீங்க ஏசாயா 53 வீட்டில் வாசிச்சு பாருங்க, அப்படியே நிறைவேறுது. ஏசாயா 53 சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியம் நிறைவேறுது. ஆனா 53 முடியிறப்ப என்ன சொல்லுது, அவருக்கு ஒரே ஒரு ஆறுதல் என்ன தெரியுமா, ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். நீங்களும் நானும் கத்தரை ஏற்றுக்கொள்ற போது கத்தர் சொல்ற, அப்பா நான் ரத்தம் சேர்ந்து நல்லதுதான், வேஸ்டா போல வேஸ்டா போல. நான் ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கறேன், உங்களுக்கு சொந்தக்காரங்களோ உங்களுக்கு ரொம்ப பிரியமானவர்கள் ஆக்சிடென்ட் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, பிளட் கொடுக்கறது நீங்க போறீங்க, எக்கச்சக்கமா உங்க பிளட்டை கொடுத்துட்டீங்க, செத்து போயிட்டாங்க, நீங்க என்ன செய்வீங்க, என்ன சொல்லுவீங்க,
அவர் செத்து வந்து அழுவீங்க, பட் இன்னொன்னு ரொம்ப எதுக்கு இவ்வளோ ரத்தத்தை கொடுத்தும் செத்து போயிட்டாரு. இந்த இயேசு சொல்றாரு, அவ்வளோ ரத்தம் இந்த பிள்ளைகளை கொடுத்தேனே, கொடுத்து அவங்க இன்னும் பாவத்தில் மறிக்கிறாங்களே என்றால் அதுதான் இயேசுவின் கண்ண கண்களிலே கண்ணீரை வரவழைக்கும். எனவே இந்த நாளை நீங்கள் மிகச்சிறந்த வெள்ளியாய் மாற்ற வேண்டும் என்றால் அந்த ரத்தம் சிந்தப்படுத்தும் நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள். தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்றும்படியாக இயேசு சிலுவிலே மரித்தார். இயேசு சிலுவிலே மரிக்காவிட்டால் தீர்க்கதரிசனம் நிறைவேறாது. முதலாவது குறிப்பு. இரண்டாவதாக, இயேசு சிலுவிலே மரிக்காவிட்டால், சிலுவை மரணம் இல்லாவிட்டால் பரிசுத்தவான்களுக்கு பரலோகம் இல்லை. பரிசுத்தவான்கள் பரலோகம் இல்லை. கவனிங்கள், இயேசு ஒரு ஸ்டோரியை சொன்னார். ஒரு ஐஸ்வர்யவான் மரிக்கிறான். அவன் வீட்டு வாசற்படியிலே கிடந்த பயங்கரமான சொறி சிறகு கொண்ட வியாதி கொண்ட ஒரு ஏழை லாசருவும் மரிக்கிறான். லாசரு ஆபிரகாமன் மடிக்கு போகிறார். ஆனால் இந்த ஐசுருவானோ பாதாளத்தின் அடிக்கு செல்கிறான். ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்க்கிறாங்க, ஒருத்தர் பேசுறாங்க, ஒருத்தர் ஒருத்தர் கேட்கக்கூடிய தூரத்திலே பார்க்கக்கூடிய தூரத்தில் இருக்கிறார்கள். அப்படி என்றால் ஏன் ஆபிரகாமும் லாசருவும் பரலோகத்துக்கு போகவில்லை? இந்த கேள்வி எழுப்புதான் இல்லையா? எனக்கு எழும்புச்சு. அதற்கான விளக்கத்தை கர்த்தர் பைபிளிலிருந்து கொடுத்தார். என்னவென்றால், என்றைக்கு ஏதேன் தோட்டத்தை கர்த்தர் அடைச்சாரோ, அதுக்கு பிறகு ஒரு மனுஷன் பிரவேசிக்க முடியாது. பரதேசத்துக்குள்ள பிரவேசிக்க உரிமை எல்லாருக்கும் போயிடுச்சு. அது மட்டும் வாசிங்க, ஆதியாகமம் 3:23, ஆதியாகமம் 3:23-24. இது ஒரு ஆழமான பாயிண்ட், கொஞ்சம் தயவு என்னோட கவனியுங்கள். ஆதியாகமம் 3:23-24.
எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார்.
அனுப்பிட்டு என்ன பண்ணாரோ,
அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருவீன்களையும் வீசிக் கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார்.
நல்ல கவனிங்கள், சுடரொளி பட்டயத்தை கொண்ட கேருவீனை நிறுத்திட்டார். காவல் எவனும் உள்ள போக கூடாது. இவர் இப்படியே காவல் இருந்து கொண்ட எவ்வளவு வருஷம், 4000 வருஷம். கொஞ்சம் டிராமடைஸ் பண்ணி சொல்ற கவனிங்கள், 4000 வருஷம் அந்த காவல் தான் என்ன இருக்கும், அவன் கையில் உள்ள வாள் வாளாக இருக்கும். வாளத்தில் சும்மா இருக்கு, அப்படியே சும்மாவே 4000 வருஷம் ஒருத்தன் உள்ள போல இந்த வாள் சும்மாவே இருக்கு, இப்படியே இருக்கு. சகரியா 13:7, சகரியா 13:7, சகரியா 13:7 வாசிங்க.
பயப்படாதே, என் மேப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு என்று
சேனவெளி. பயப்படாதே, பட்டயமே
பட்டயமே, என் மேப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேல் எழும்பு என்று சேனகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
யாராவது இங்கிலீஷ்ல வாசிங்க இதே வசனத்தை, ஜெகரியா சாப்டர் 13:7 இன் இங்கிலீஷ் ஆர் டாய்ஷ். அவேக் ஓ சோல், அப்படின்னா என்ன அர்த்தம், தமிழ்ல எப்படி எழுதிருக்கணும், அவேக் ஓ சோல், தமிழ்ல சொல்லுங்க. நீங்க பட்டயமே,
என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு என்று.
இல்லம்மா, அவேக் எழும்பு. ஓகே, கொஞ்சம் அழகா சொல்லுங்க என்றால் தமிழ் எப்படி சொல்லணும், என் பட்டயமே விழுந்தெழு. 4000 வருஷம் உனக்கு வேலை இல்லாம தூங்கிட்டு இருக்க, 4000 ஆண்டுகளாய் வேலை இல்லாம தூங்கி கொண்டிருக்கின்ற கேருவின் கரத்தில் உள்ள பட்டயமே, நீ விழுந்தெழு. நீ உறங்கினது போதும் உனக்கு வேலை வந்து விட்டது, உனக்கு வேலை வரும் வேலை வந்து விட்டது. ஹல்லேலூயா. அவர் சொன்னார், பட்டயமே நீ விழுந்து எழு. ஏன்னா இதுவரைக்கும் எவனுமே உள்ள துணியும் போக துணியல, இப்போது ஒருவர் உள்ளே நுழைய போகிறார், ஒருவர் உள்ளே நுழைய போகிறார். எனவே பட்டயமே உனக்கு வேலை வந்து விட்டது, பட்டயமே விழுந்து எழு. எழுந்துட்டு என் தோழன் மேலும், வாசிங்க வாசிங்க தமிழ்,
தோழன் மேலும்,
என் தோழன் மேலும்
எழும்பு என்று சேனகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
என் தோழன் மேல என்ன பண்ணுமா, கொஞ்சம் நிறுத்தி வாசிக்குமா, பட்டயமே
பட்டயமே, என் மேய்ப்பன் மேலும்,
என் மேய்ப்பன் மேலும்,
என் தோழனாகிய புருஷன் மேலும்,
என் தோழனாகிய புருஷன் மேலும்
எழும்பு என்று.
எழும்பல, விழுத்து எழுந்த அடின்றார். அவ்வளவுதான். ஹல்லேலூயா. மேய்ப்பனை வெட்டுவேன், அங்கே கனெக்ட் பண்ணுங்க, மேய்ப்பனை வெட்டுவேன் மந்தை நாடுகள் சிதறிக்கப்படும். இதுதான் பாயிண்ட். அப்படி என்றால் இன்றைக்கு மூடப்பட்ட ஏதேன் தோட்டத்தை கூட யாரும் நுழைய முடியாது, பரதேசம் மூடப்பட்டிருக்கு. ஆனால் மூடப்பட்டபடியினாலே ஆபிரகாமோ தாவீதோ எல்லாரும் எங்க இருக்கணும், மேல்பாதாளத்தில் இருக்கிறார்கள். அதுக்கு நான் வருகிறேன். அப்ப இன்றைக்கு இந்த ஏதேன் தோட்டம் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் யாரோ ஒருத்தர் மூலமா திறக்கப்படணும். அது யார், இயேசுவாக இருக்கிறார்.
இயேசு இந்த நாலாவது வருஷம் கழிச்சு உள்ள போறாரு, படான்னு அடிக்குது பட்டயம். அடித்த உடனே மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனும் மார்க்கம் டக்குனு ஓபன் ஆயிடுச்சு. ஆமே, தேவாலயத்தின் திரைச்சல் ரெண்டா கழிஞ்சது இல்ல, அது சிம்பாலிக். ஆனால் உண்மையில் நடந்தது என்ன, இவருடைய சரீரமாகிய மாம்சமாகிய திரை கிழிகிறது, புதிதும் ஜீவனமான மார்க்கம் பிறக்கிறது. ஆமே, போறவும் தனியாக போனாரு, ஒரு ஆளை கூட்டு போற யாத்திரமா இருக்கு உங்களுக்கு. ரெவரன் டாக்டர் கார்டினல் அல்ல, கொலைகாரம் ஒரு கல்வர், அவரை கூட்டு போறார். இன்றைக்கு என்னோட பரதேசில் இருப்பாய், என்ன பெரிய ஆசிர்வாதம் பாருங்க. பரதேசுக்குள்ள நுழைகிற ஒரு பெரிய பாக்கி யாரு கிடைக்குது, மிஸ்டர் கள்ளனுக்கு. ஆங்கிலத்தில் அழகா சொல்லலாம், there were three crosses. One man died with sin in him and sin upon him or on him சொல்லலாம். One man died having sin in him and on him. The other man died sin in him but not on him. But the third person died having sin not in him but on him. என்ன வித்தியாசம், ஒரு கள்ளன் பாவத்தை உடையவனாய் இருந்தான், பாவத்துக்கான தண்டனையோடையும் சாகறான். இன்னொருத்தன் அவனின் அவன் மாம்சமா இருந்தபடியா பாவம் தான், பாவத்தை இயேசு எடுத்துட்டபடியால் he died in sin but he did not. One man died to sin, பாவத்திற்கு மரித்தான் ஒரு கள்ளன், இன்னொரு கள்ளன் பாவத்தில் மரித்தான், இயேசு பாவத்திற்காக மரித்தான். ஒருவன் பாவத்தில் மரிக்கிறான், இன்னொருவன் பாவத்திற்கு மரிக்கிறான், ஆனால் ஒருவரும் பாவத்திற்காக மரிக்கிறான், அவதான் இயேசு. இந்த மூன்று சிறு பேர் அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல பார்க்கிறோம், இப்போ ஏதேனும் தோட்டத்தை அவர் பிளந்து இன்னைக்கு பரதேசுக்குள்ள மக்களை அழைத்துக் கொண்டு போ, அவனை அழைத்துக் கொண்டு போ, இப்பதான் திறந்தவன் என்ன ஆச்சு தெரியுமா, அவனுக்கு மேல்வாதாளம் காலியாகிறது. இதுதான் எபேசிய 4:8 வாசிங்கள், எபேசிய 4:8 வசனம், எபேசிய 4:8 வாசிங்கள்.
யோசுவா அவர்களை இழப்பார்களுக்கு உட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லி இருக்க மாட்டாரே.
எபேசிய வாசிக்கிறீங்க, எபேசிய 4:8மா, எபேசிய 4:8. அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி
மனுஷருக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார்.
சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷருக்கு வர, மனுஷருக்கு வரல. அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு இயேசு கிறிஸ்து மரித்த போது அவருடைய ஆவி பிதாவின் கையில் இருந்தது, ஆத்மா பாதாளத்துக்கு இறங்கி போச்சு, இறங்கி போனவன் கீழ் பாதாளத்தில் போய் தன்னுடைய வெற்றியை அறிவிக்கிறார், அதுதான் பாவியில் இருக்க இடம். மேல்பாதாளத்திற்கு வந்து அங்குள்ள எல்லா பரிசுவாங்களும் சிறையா வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனது இயேசு இன்னும் சித்தப்படல, எனது இயேசு அவர்களையெல்லாம் சிறைப்பட்டு சிறையாக்கி அவளை அப்படியே கூட்டு மேல போற. ஹல்லேலூயா. அப்போதுதான் பரலோகம் அவர்களுக்கு திறக்கப்பட்டு, இது பைபிள் சத்தியம், இது புது சத்தியம் அல்ல, இது பைபிள் சத்தியம். இது ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல கவனியுங்கள். இன்றைக்கு ஆபிரகாம் ஆகட்டும், லாசுவாகட்டும், எல்லாம் மேல்பாதாளத்தில் இருந்தார்கள். இயேசு இன்னும் ரத்தம் சிந்தாதபடினாலே பரலோகத்தின் கதவுகள் யாருக்குமே திறக்க முடியும். இயேசு உயிர்த்தல் முதற் பலனா வரணும், அவர் உள்ள போய் கதவை திறந்தாதான் மட்டும் உள்ள வர முடியும், என்று அவர் தான் வழியா இருக்கிறார் என்றபடி இயேசு மரிக்கிற வரைக்கும், இயேசு மேல்பாதாளத்துக்கு சென்று அவளை விடுதலையாக்குற வரைக்கும் அவர்களுக்கு அந்த சிறை இருக்குது. ஆனா ஒன்னு, பிசாசு அவங்களை தொட முடியாது, பிசாசு உபத்திரப்படுத்த முடியும், ஆனா ஒன்னே ஒன்று இவள் பரலோகத்துக்கு போக முடியும். என்றபடினாலே அவள் மேல்பாதாளம் என்ற இடத்தில் இருந்தார்கள். இயேசு அதான் இப்ப கொண்டு போய் பரலோகத்தில் கொண்டு போயிட்டார். ஆமே. எனவேதான் நான் சொன்னேன், ஏதேன் தோட்டத்திலே தூங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த பட்டயம் இயேசுவின் மாம்சமாகி திரையை ரெண்டா கிழிக்கிற போது புதிதும் ஜீவனமான மார்க்கம் உங்களுக்கும் எனக்கு பிறந்துச்சு. நம்ம எல்லாரும் பரலோக போகிற பாக்கியத்தை நான் பெற்றுக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. இஸ் இட் கிளியர்? யாருக்கும் கன்ஃபியூஷன் இல்லையே. ஆமென். சரி, இப்ப வாசிங்கள் எபிரேயர் 10:19-22. எபிரேயர் 10:19-22 வாசிங்கள்.
ஆகியால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மை உள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம்.
ஹல்லேலூயா. ஆமென். இதான் கிருபை. ஆமென். இதான் கிருபையாய் காணப்படுகிறது. அப்ப இதை கட்ட கொடுத்துட்டார். கொடுத்துட்டு நமக்கு திறந்தபடியாலே நாம் மாம்சமா உள்ளே போவதற்கு அதிகாரத்தை பெற்றுக்கோமே. அப்ப இயேசு சிலுவைக்கு போலாம் என்ன? பரிசுத்தவான் பரலோகம் இல்லை, கரெக்டா? ஆமே, இது சத்தியம். ஆமே, இது சத்தியம். இயேசு முக்காலத்துக்கு முடிவராய் இருக்கிறார். ஆமே, எல்லா காலத்தையும் அவர் கிரியாற்றுகிறார். கர்த்தர் சோதனம். ஆமே, தேவன் திருநாமத்திற்கு மயமே உண்டாவதா? ஆமே, கர்த்தர் திருநாமத்திற்கு மயம் உண்டாதா? ஹல்லேலூயா. ஆமே. இப்ப மூன்றாவது பகுதிக்குள்ளே வருகிறோம். இயேசு சிலுவைக்கு செல்லாவிட்டால் அல்லது சிலுவை மரணம் இல்லாவிட்டால், முதலாவது பார்த்தோம் தீர்க்க தரிசனங்களுக்கு நிறைவேறுதல் இல்லை, இரண்டாவதாக பார்த்தோம் பரிசுத்தவான்களுக்கு பரலோகம் இல்லை, மூன்றாவதாக பாவ மன்னிப்பு இல்லவே இல்லை. பாவ மன்னிப்பு இல்லவே இல்லை. இன்னைக்கு உலகத்துல பாருங்க, மந்திரவாதத்துக்கு போனா கூட சுகம் கிடைக்குது. கிடைக்குதா இல்லையா? விக்கிரக கோயிலுக்கு போய் சுகம் பெற்று வந்தவன் இருக்கானு. அல்லது சாத்தான் கூட்டத்திலும் சில காரியங்கள் நடக்கத்தான் செய்யுது. இன்னும் சொல்ல போனா, ஒரு பெரிய ஒரு தொழிலதிபர், உலகத்தில் பல தொழில் அவர் கையில் இருக்கு, அவர் ஓபனா டிவியில் வந்து சொன்னார். அந்த கம்பெனி பேர் ப்ராக்டர் அண்ட் கேம்பிள். இப்ப வேற யாரும் வாங்கிட்டான் தெரியல. அவர் டெலிவிஷன் ஓபனா வந்து சொன்னாரு, உங்கள் வியாபாரத்தின் ரகசியம் என்ன? அவர் சொன்னாரு, சாத்தான் என்னை ஆசீர்வதிச்சிருக்கான். அம்மாடி, அவர் தான் சோப்பு சீப்பு உங்களுடைய பவுடரு ஸ்னோ குழந்தைக்கான எல்லாம் அவங்கள ப்ராக்டர் கேம்பிள் தான் எல்லாம் வாங்கி விட்டார். சோ இப்படி சொன்ன எல்லாம் சாத்தான் என்னை ஆசீர்வதிச்சிருக்கான். அப்ப கேட்டாரு, சாத்தான்னு சொல்றீங்க, அப்ப கிறிஸ்தவ கிறிஸ்தவ மட்டும் யார் கேர் பண்றது? கிறிஸ்தவளா என்ன செய்ய முடியும்? அடுத்த நாள் பெரிய பிரச்சனை வந்துருச்சு அவருக்கு. அதன் பிறகு நான் அப்படி சொல்லலன்னு அதை மாத்திட்டார். எப்படியும் ரெக்கார்டு வந்துருச்சு. என்ன சொல்ல வரேன்னா, பிசாசு கூட சில காரியங்களை கொடுக்க முடியும், ஆனா பிசாசு கொடுக்கிற ஆசீர்வாதம் கொக்கியில் வைத்த புழுவை போல. கொக்கியில் வைத்த புழு ஆகாரம் கரெக்டா? அதுக்கு இறைன்னு பேர்ல இறைக்கவ வாய்த்திலிருந்து வருகின்ற மீன். அது இறைதான், புழு இருக்கு, ஆனா அதுக்கு பின்னாடி கொக்கி இருக்குன்னு தெரியாது. பிசாசு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்பது ஒரு கொக்கியிலே வைக்கப்பட்ட ஒரு இறை போல. அது கவ வந்தா நீங்க தூண்டிட மாட்டீங்க, அவ்வளவுதான். அவருக்கு அடிமை லைஃப்ல. ஆனால் தேவன் பிள்ளை ஆண்டு கொடுக்குற அப்படி இல்லை. வேதம் தான் சொல்லுது, கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுக்க ஆசீர்வாதம் என்ன கூட்ட மாட்டாரு? வேதனையை கூட்ட மாட்டார். கர்த்தர் வேதனையை கூட்டவே மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் திருநாமமே. இதுதான் கர்த்தருக்கும் பிசாசுக்குள்ள வித்தியாசம். இப்போ பல விதமான காரியங்களை பிசாசு உலகத்து மனுஷன் பெற்றுக் கொள்கிறார்கள். எல்லா பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, புகழ் இருக்கிறது, அழகு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா ஒன்னே ஒன்னு உலகத்தில் யாராலும் கொடுக்க முடியும். என்னது? ரட்சிப்பாகிய பாவ மன்னிப்பை. பாவத்தை மன்னிக்க இயேசுவை தவிர யாருக்கு அதிகாரம் இல்லை. ஆமே. அதனாலதான் நாங்க என்ன தெரியுமா சொல்றோம், உலகத்திலே 33 கோடி தேவர்கள் நீங்க சொல்லிக்கலாம். நான் ரொம்ப கணக்கே போட்டேன் பூமியில். அந்த நாட்கள்ல பாரதியார் ஒரு பாடல் எழுதினார், வாழில் 30 கோடியும் வாழ்வோம், வீழில் 30 கோடி அனைவரும் அப்படின்னா, இந்தியாவுடைய ஜனத்தொகை 30 கோடி. பாரதியார் இந்த பாட்டை எழுதின போது 40 ஆண்டுல. ஆனா எவ்வளவு கடவுள் இருந்தாங்க? 33 கோடி. அப்போ ஒரு ஆளுக்கு 1 மேற்பட்ட கடவுள் உண்டு இந்தியாவில். அப்படிப்பட்ட நிலை இருந்தது. இது தவிர நமக்கு அது மட்டும் கடவுள், வேற யார் கடவுள்? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், எழுத்தறிவித்தவன் இறைவன், கணவனே கண்கண்ட தெய்வம், குழந்தையும் தெய்வம் கொண்டாடும் இடத்துல எல்லாம் கடவுள் தான். அப்பா அம்மா கடவுள், டீச்சர் கடவுள், புள்ள கடவுள், எல்லாம் கடவுளா இருந்தது. இறைவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் சொல்லி எல்லாம் பல விதத்தை கடவுளை கும்பிடுகிறோம். ஆனா நான் ஒன்று சொல்லுகிறேன், கடவுள் என்று மக்களால் அழைக்கப்படுகிறவர்கள் கோடிக்கணக்காக இருக்கலாம், ஆனால் ரட்சகர் ஒரே ஒருத்தர் தான். மதங்கள் 1000 உண்டு, மார்க்கம் ஒன்றே ஒன்றுதான், வழி ஒன்றே ஒன்றுதான். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன், இதுக்கு உலகத்தில் 1000கணக்கான மதங்கள் இருக்கலாம், ஆனால் அவைகள் பரலோக வழி அல்ல. நிறைய பேர் சொன்னா எல்லா நதியும் சேருமிடம் கடல். என்னுடைய கேள்வி, எல்லா நதியும் சேருமிடம் கடல், ஆனால் இந்த கடல் கடவுளா என்பதான் என்னுடைய கேள்வி. அது கடவுளா அல்லது அக்னி கடலா? உங்களுக்கு நீங்களே யோசிப்பார். இன்றைக்கு பல விதமான மாற்றங்கள் இல்லை. வேதம் அப்படி சொல்லுது. சத்தியத்தை சத்தியமா சொல்றோம், நல்ல கவனிங்கள். சத்தியத்தை சத்தியமாக தான் நாம் சொல்ல வேண்டும். நெருப்பு சுடும் என்றால் சுடும் தான் சொன்னோம், அது சுடும். ஆனா சிலருக்கு அது சந்தோஷமாக நம்ம சொல்ல முடியாது. இது சத்தியம். எனவே பாவத்தை மன்னிக்க இயேசுவை தவிர யாருக்கும் முடியாது.
இயேசுவின் ரத்தத்துக்கு புறம்பா பாவத்திலிருந்து கழுவதுக்கு வழி கிடையவே கிடையாது. என் தகப்பன் ஒரு இந்து மார்க்கத்தில் பிறந்தவர், ஒரு மலையாள மேன் என்னவர், வீட்டிலே கோயில் உண்டு, பெரிய பணக்காரர்கள், பால் போடுவதற்காக கிறிஸ்தவராகவில்லை, போய் வராத புண்ணிய ஸ்தலங்கள் இல்லை, மூழ்கி எழாத புண்ணிய நதிகள் இல்லை, ஆனால் ரட்சிப்பை கல்வாரில் தான் கண்டு விட்டார். மரணப்படுகையில் பிணாரையில தூக்கி போட்டாங்க அப்பாவை, செத்து போயிட, 21 வயசு, கல்யாணம் கூட ஆகல, பிணாரையில போட்டு விட்டார்கள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடுவார் சொல்லி. அந்த இடத்துல வந்த ஒரு பெரிய வரம் பெற்ற ஊழியக்காரர், யாரோ ஒரு இன்றைக்கு வரைக்கும் எனக்கு பெயர் தெரியாத ஒரு விசுவாசி, ஒரு பைபிள் எடுத்துட்டு உள்ள வந்து டாக்டர்ஸ் கேட்டிருக்காரு, நாங்க ஜெபம் பண்ணலாமா, ஜெபம் பண்ணுங்க, பிணாரைக்குள்ளே கடைசியில் ஒன்று கிடக்குது வேணா ஜெபம் பண்ணு போ. பிணாரையிலே போய் என் தகப்பன் மீது கையை வைத்து ஜெபித்தார், உடம்பிலே சலனம் உண்டாயிச்சு, ஜன்னல் வார்டு பார்த்தாங்க, நல்லா வெளியே வந்தார். அதன் பிறகுதான் அவர் எருசலேமுக்கு போனார் எல்என்பி ஆபரேஷன்ல. அந்த சமயத்தில் போன நாட்களிலே இயேசு பிறந்த பெத்லகேமை பார்த்தார், இயேசு வளர்ந்த நாசரேத்தை பார்த்தார், இயேசு குளிர்ந்த கலிலேயை பார்த்தார், இயேசு சிலுவையிலே மறித்த எருசலேமுக்கு போனார், எல்லாவற்றுக்கும் மேலாய் வெறுமையான ஒரு கல்லறையும் பார்த்துட்டு சொன்னார், நான் கும்பிட்ட தெய்வங்களுக்கு புராணங்கள் உண்டு, சரித்திரம் இல்லை, ஆனால் இந்த தெய்வத்திற்கு சரித்திரமே இருக்கிறது. சரித்திரமே கிமு கிபின்னு ரெண்டா அவரால் தான் பிளக்கப்பட்டிருக்கு, கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் என்று சொல்லி. உனக்கு தெரியும், உலகத்தின் முதலாவது சென்சஸ் எடுக்கப்பட்ட இயேசு பிறந்த போது, என்றால் தெய்வம் பூமியிலே பிறந்ததை வரலாற்று ரீதியாக டாக்குமெண்ட் பண்ணுறதா கர்த்தர் அகஸ்திரா என்று சொன்னார், எடுப்பா சென்சஸ், இயேசு ஃபர்ஸ்ட் சென்சஸ்ல அவர் இடம்பெறுகிறார். ஹலேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லாம் அப்பா பார்க்கிறாங்க, அவர் சொல்ல எல்லாவற்றுக்கும் மேலே அவர் சொல்றாரு, எந்த தெய்வம் ஜீவிக்கிறார் என்பதை என் வாழ்க்கையில கண்டுகொண்டேன், என்ன மரணப்படுகையில் என்னை தேடுந்த இயேசு தான். எல்லா மதங்களும் கடவுளை, நான் எந்த மதத்துக்கு விரோதி அல்ல, எல்லா மதங்களும் கடவுளை தேடுகிறார் இல்லையா, இஸ்லாமியனோ இந்துவோ ஜைனனோ எத்தனையோ மதங்கள் இருக்குது, எல்லாரும் கடவுளை தேடுகிறார்கள், ஆனால் கிறிஸ்தவ ஒன்றில் தான் கடவுள் மனுஷனை தேடி வந்தார். ஆமென். இங்கே ஒன்றுதான் கடவுள் மனுஷனுக்காக ஜீவனை கொடுத்தார், இங்கேதான் பரலோகத்தில் வழி திறக்கிறது, காரணம் பாவமன்னை பெற்று வழி உண்டாகும். ஹல்லேலூயா. இயேசு ரத்த பாவனை வாசிங்களே, சங்கீதம் 32:8, சிலுவை மரணம் இல்லாவிட்டால் பாவமன்னிப்பு இல்லை. சங்கீதம் 32 வாசிங்கள்,
நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டி.
இல்ல இல்ல, சங்கீதம் 32 இல்ல இல்ல, முதலாம் வசனம் என்ன,
எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ,
முதலாம் வசனம், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ,
எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான்.
ஒரு நிமிஷம் நிறுத்துங்கம்மா, ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, நீ என்ன வாசிங்க, எவனுடைய மீறுதல்
மன்னிக்கப்பட்டதோ,
எவனுடைய பாவம்
மூடப்பட்டதோ.
அப்படின்னா மீறுதல் மன்னிக்கப்பட்டுச்சா, மீறுதல் மன்னிக்கப்பட்டுச்சு, பாவம் மூடப்பட்டிருக்கு. நல்ல கவனிங்கள், இது கார்பெட், இது வெறும் தரை. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா உங்களுக்கு, இங்க நீங்க உங்களுடைய வேக்யூம் கிளீனரை போட்டு போங்க, சுத்தமாயிடுச்சா, சுத்தமாயிடுச்சா, ஓகே, இது மேலேயும் வேக்யூம் கிளீனர் போடுங்க, சுத்தமாயிடுச்சா. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், கார்பெட்டுக்கு கீழே மிஸ்டர் இருக்காரு, கார்பெட்டுகள் என்ன இருக்கு, டஸ்ட் இருக்கு, ஆனா இங்க டஸ்ட் இல்லை. இது புதிய ஏற்பாடு, இது பழைய ஏற்பாடு. இந்த தரவுக்கு பாருங்க, இது புதிய ஏற்பாடு, இந்த கார்பெட்டு பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் மீறுதல் மன்னிக்கப்பட்டது, மேல டஸ்ட் இல்லை, ஆனா உள்ள இருக்கு, பாவங்கள் மூடப்பட்டது. மிருகத்துடைய ரத்தத்தை சிந்தினாங்களே, அது போதும் சொன்னா இயேசு மறிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் இயேசு வந்தா தெரியுமா உங்களுக்கு, மிருக ரத்தம் மீறுதலை மன்னிக்கிறதுக்கு போதும், பாவத்தை மூடுறதுக்கு போதும், ஆனா பாவத்தை நீக்க முடியாதே, நீக்க முடியாது. அப்படி என்றால் என் மீறுதல் மன்னிக்கப்பட்டால் போதாது, என் பாவம் மூடப்பட்டால் போதாது, என் பாவம் நீக்கப்பட வேண்டும் என்றால் என்ன வழி, 1 யோவான் 1:7, 1 யோவான் 1:7 வாசிங்க. யோவானுக்கு எழுதின முதலாவது நிருபம் 7:7,
அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடுவர் ஐக்கியப்பட்டிருப்போம், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து,
அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
சகல பாவங்களை நீக்கி,
ஒரு நிமிஷமா, சகல பாவங்களையும்
நீக்கி,
சகல பாவங்களையும்
நீக்கி,
எல்லாம் சொல்லுவா, சகல பாவங்களையும் நீக்கி. ஹல்லேலூயா, சகல பாவங்களையும்
நீக்கி,
நீக்கி. ஆனா பழைய ஏற்பாடுல மூடி, மன்னிப்பு உண்டு வீர்களுக்கு, ஆனா பாவம் மூடப்பட்டிருக்கு. ஆமே, கர்த்தர் திருநாமத்தை விட பாவம் மூடப்பட்டிருக்கு, ஆனால் மீறுதல் மன்னிக்கப்பட்டிருக்கு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு ரத்தம் மீறுதலை மன்னிச்சது மட்டுமல்ல, பாவங்களை நீக்கி விட்டது. எது பெட்டர், நீக்கதான் பெட்டர். ஆமே. இன்னைக்கு நான் வரேன் காலையில, நல்லா அழகா உடுப்பு நல்லா
துவைச்சு நல்ல உடுப்பு கழுவி அதை நல்லா அயன் பண்ணி எல்லாம் போட்டு மேல சென்ட் எல்லாம் அடிச்சுட்டு வரேன். பார்க்க நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு, நீ கட்டிப்பிடிச்சாலும் வாசனையா தான் இருக்கு, எல்லாம் ஓகே. ஆனா உள்ள என்ன இருக்காரு? அழுக்கு இருக்கு. வெளிப்படையா வாசனை இருக்கு, எல்லாம் இருக்கு. நாளடைவில் என்ன ஆகும்? இந்த அழுக்குல பாக்டீரியா கிரியேட் செய்யும், கடைசியாக அது நம்மை கொன்று போடும். எனவே மீறுதல் மன்னிக்கப்பட்டா போதாது, பாவங்கள் மூடப்படக்கூடாது, அதிகப்பட வேண்டும். அதுக்குதான் இயேசு தத்துவத்தை படிச்சு சிறுவிரதம். இஸ் இட் கிளியா? இது ஒரு ஆழமான செய்தி, புரியுதல்ல? ஒன்னும் பிரச்சனை இல்லையே, ஓகே. சொல்லலாம், மீறுதலை இயேசு மன்னிக்கிறார், பாவங்களை மூடுவதில்லை, பாவங்களை நீக்குகிறார். எனவே இயேசுவின் ரத்தத்தினுடைய மகிமை இதுவாய் காணப்படுது. இதுக்கு கூட வேற ஒண்ணுமே இல்லை. ஆமே, நம்முடைய பாவங்களை நீக்கிற ஒரே ஒரு வழி இயேசுடைய ரத்தம் ஒன்றுதான், ரத்தம் ஒன்றுதான். ஒரு முறை இங்கிலாந்து தேசத்திலே மதங்களை குறித்து ஒரு கருத்தரங்கை நான் நடத்தினேன். ஒரு சில மதங்களை குறித்து நான் பேசினேன், விரிவிரை ஆட்சி விட்டு. அதன் பிறகு நான் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்தேன். அங்கே வேற்று மதத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளை, அவள் ஒரு பெரிய ஒரு மில் ஓனருடைய மகள், பெரிய பணக்காரி, மிக படித்தவள், நல்ல ஒரு பதவியிலே இருக்கிறாள். அவள் இயேசு ஏற்றுக்கொண்டாள். அப்ப அந்த பிள்ளையை நான் முன்னாடி கூப்பிட்டு இங்க வாங்கம்மான்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணது, வீடியோ இருக்கு நினைக்கிறேன். நான் கேட்டேம்மா, என்ன இல்லை உங்கள் மதத்தில் இருந்து நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள்? எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு கடவுள் உண்டே, உங்களுக்கு பணம் இருக்கிறது, உங்க அப்பாவுக்கு பெரிய சயின்டிஸ்ட், அப்பா மில் ஓனர்ல பெரிய சயின்டிஸ்ட், ஒரு விஞ்ஞானியுடைய மகள் நீங்கள், நீங்கள் அதிகமாய் படிச்சு எம்பிஏ எல்லாம் முடிச்சு பெரிய பொசிஷன்ல இருக்கீங்க, பார்க்க அழகா இருக்கிறீங்க, உங்களை யாருடம் திருமணம் செய்து நல்ல வாழ்வு எல்லாம் உங்களுக்கு இருக்கே, அது மட்டுமல்ல, நீங்கள் வருகின்ற மதத்திலே எல்லாத்துக்கும் கடவுள் இருக்கு. நீங்க போயும் போயும் சிலுவையில தொங்குற இயேசு பின்னாடி ஏன் வந்தீங்க கேட்டேன்னா, பட்டுன்னு பதில் சொன்னாங்க. என்ன பதில் சொல்ல தெரியுமா உங்களுக்கு? எல்லா இடத்திலும் எல்லாம் இருக்கலாம், ஆனா ரட்சி பேசிடமா தான் இருக்கு. ஒரு பிராமண பிள்ளை, ஒரு ஹிந்து பிள்ளை, எல்லா இடத்திலும் எல்லாம் இருக்கலாம், ஆனா ரட்சி பேசு எடுத்தா அதனால வந்தார். ஆமே, நல்லா கவனிக்கிறான் சொல்லு, ஒவ்வொரு காரியம் முக்கியமாய் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து ஊமையை கொண்டு பேசினபடியால்தான் இந்த உதாரணங்களை கொடுக்கிறேன். ஈஸியா ஆழமான கருத்து, எல்லாம் இருக்கலாம் ஐயா, ரட்சிப்பு இல்லைன்னா யோசிச்சு பாருங்க. ரட்சிப்பு என்ன, படகோட்டி கதை, பழைய கதை சொல்லுவாங்கல்ல, படகோட்டிக்கிட்டே போறான். பெரிய பண்டிதர் உட்கார்ந்து அவன் கேட்கிறாரு, உனக்கு ஜியாலஜி தெரியுமா? தெரியாது ஐயா, யுவர் குவார்டர் லாஸ். 25% தொலைஞ்சிட்டடான். அடுத்தபடி உனக்கு ஜூவாலஜி தெரியுமா? தெரியாது ஐயா. அப்படின்னா 50% போச்சுடான். உனக்கு பயாலஜி தெரியுமா? ஒண்ணுமே தெரியும். அவன் படகு ஓட்டுறவங்க என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாதுன்னா, நீ முக்கால் ராசி தொலைஞ்சா. இப்ப வெள்ளம் வந்துருச்சு, வெள்ளம் வந்து படகு கவிழுது, அவன் தண்ணிக்குள்ள போறான். அவன் கேட்டான் படகோட்டி, உனக்கு ஸ்விம்மாலஜி தெரியுமான்னு கேட்டான். தெரியாது. அப்படின்னா நீ முழுக்க அழிஞ்சேனா? நீ முழுக்க அழிஞ்ச. நான் முக்கால் வாசி தான் அழிஞ்சேன், ஆனா வாழ்ற. நீ முழுக்கவே அழிஞ்சு போறான். கவனியங்கள், இன்றைக்கு முக்கியமான ஒரு காரியம், உலகத்தில் எல்லாவற்றையும் அறிந்திருந்தாலும் எல்லாவற்றையும் பெற்றிருந்தாலும் ரட்சிப்பு இல்லைன்னா என்னங்க பிரயோஜனம்? ரட்சிப்பு பரலோகத்தை பார்க்க முடியாதே. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, உண்மை. ஆனால் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லாகியாங்கு, சத்தியம். பொருள் இல்லைன்னா இந்த பூமியில் வாழ முடியாது. பணமும் எல்லாத்துக்கும் உதவும், பணம் வேணுங்க. ஆனால் பணம் பாதாள முறை பாயலாம், பரலோகம் போகாது. ஹலலூயா, ஆமென். நீங்கள் பணத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் சாப்பாட்டை வாங்கலாம், பசியை வாங்க முடியுமா? பானங்களை வாங்கலாம், பாகத்தை வாங்க முடியுமா? படுக்கையை வாங்கலாம், நித்திரையை வாங்க முடியுமா? மருந்து மாத்திரையை வாங்கலாம், சுகத்தை வாங்க முடியுமா? சமாதானத்தை வாங்க முடியுமா? பேருந்து சந்தோஷத்தை வாங்க முடியுமா? இன்னலத்தை வாழ்க்கையை வாங்க முடியுமா? என்றுமே மாறாத நித்திய ஜீவன் அடைய முடியுமா? ஹலலூயா, அதான் மகிமை. ஆமே, இதுக்கெல்லாம் வேணா பாவம் மன்னிக்கப்படணும். கத்திர சொல், இந்த பாவம் மன்னிப்பு இயேசு ரத்தம் நமக்கு கொடுக்கறாமே. நான் 13 வயசுல ரட்சிக்கப்பட்டேன். அப்பதான் தமிழ் முறையாய் கற்றுக்கொள்ள, ஹிந்தியில் படிச்சுட்டு வந்த முறையாய் தமிழை கற்றுக்கொண்டிருக்கிறேன். தமிழை இம்ப்ரூவ் பண்றதுக்காக நான் படித்த சில புத்தகங்கள், ஒன்று மூவா அவர் எழுதின தம்பிக்கு என்ற புத்தகம், அதுக்கு அடுத்தபடியா நான் கையில் எடுத்த கால் மாஸ்டர் மூலதனம், கால் டாஸ் கேபிட்டல். 13 வயசுல அது புரியுதோ புரியலையோ, படிச்சேன் தமிழ்ல. அதை படிச்சு கம்யூனிசம் இதயத்தை வசீகரித்த நாட்களவைகள் அந்த வருஷம் இயேசு சந்திச்சேன். இல்லென்றால் நான் வரட்டு மார்க்சிஸ்டா எங்கேயோ விழுந்து போயிருப்பேன். கத்தர் அந்த வயசுல சந்தித்தா, சந்தித்து இந்த வேதத்தை கையில எடுத்தா என் வாழ்க்கையை மாறி போச்சு. ஆமே, இந்த நாள் வரை என் இயேசு கைவிடவே இல்லை. ஆமே, 46 ஆண்டுகள் இந்த இயேசுவோட நான் வாழுகிறேன், என்ன அவர் கைவிடவே இல்லை. மருத்துவர்கள் மிஸ்டேக் பண்ணாங்க, லாஸ்ட் 108 தப்பான மாத்திரை எனக்கு கொடுத்தாங்க, நான் செத்து போயிடணும். அந்த மாத்திரை வந்து இருதயத்தை ஸ்லோ பண்ற மாத்திரை, தப்பா கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே இருதய ப்ராப்ளம், இதுக்கு மேல மற்ற பிரச்சனைகள். அப்பதான் ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் வந்திருக்கு. இவன் தப்பான மாத்திரையை கொடுத்து 108 மாத்திரை 3 மாசம் சாப்பிட்டு இருக்கிறேன். அது 2 வாரம் எடுத்தாலே ஆளு காலி. முதல்ல கண்ணு போகும், பிறகு கிட்னி போகும், பிறகு ஆளே கேட்டா உனக்கு கண்ணே தான் ரெட்டை பாவித்த ஒண்ணுமே தெரியலையே. அவன் கேட்டா உனக்கு கல்லீரல் பகு இல்லையே, கிட்னி பகு இல்லையே, நல்லவன் நீ சாவலியான்னு கேட்கலாம். டாக்டர்ஸ் பெரிய ஆச்சரியம். கடைசியாக அந்த ஜனவரி 12 சொல்லிட்டான் இன்னைக்கு உன்ன கத்தி வைக்கலன்னு சொல்லி செத்தாதோட ஆனா கத்தர் பார்த்து செய்தார். அப்ப டெசம்பர் மாசத்துல ஹாஸ்பிட்டல் போயிருப்போம் அவன் இந்த தவறான மாத்திரைக்காக என்னை முழுக்க முழுக்க பண்ணி கடந்த ஹார்ட் கலர் டாப்ல போட்டு பார்த்தாக்கா அவன் கேட்ட உன்ன சூப்பர் 3ல இருக்கு சூப்பர் 3ல கடைசி 4 தான் ஆள் அவுட்னு அர்த்தம் 3 ரெண்டு சொன்னா முடிஞ்சது 4 அவுட் அப்ப அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறேன் அவன் என்ன ஒரு டாக்டருக்கு கூப்பிட
எல்லாம் பார்த்து ஒரு மணி நேரத்து 20 நிமிஷத்திலே பார்க்க வேண்டிய ஒரு காரத்தை ஒரு மணி நேரத்து மேல பார்த்தாங்க. பார்த்து கிடைச்சா நோ, திஸ் இஸ் டூ ஐன்ஸ் மேக்சிமம் ஐன்ஸ் அண்ட் சுவைக்கு இடையில ஒன்றுக்கும் ரெண்டு கடைப்பட இடத்துல ரிப்போர்ட் கொடுங்க வாங்கிட்டேன் வாங்கிட்டு இப்ப நான் கட்டிப்ப நான் பேசலாம்ல. எப்படி இது சரியாச்சு? அவனும் பெரிய படிப்பாளி, அவன் ஹார்ட்டே பண்ற ஒரு ஹாஸ்பிட்டல். அப்படி இருந்தால் 3 to 1 எப்படி வந்தது? அவங்ககிட்ட எனக்கு தெரியல, எனக்கு தெரியும். எப்படின்னா எனக்குள்ளே இயேசு வாழ்கிறார் இருதயத்தில். நான் வாழ்ற வீடு ஒழுகுச்சுன்னா நான் அதை ரிப்பேர் பண்ண மாட்டேனா? இயேசு வாழ்ற வீடு ஒழுக அவர் விடுவாரான்னு கேட்டார். இயேசு வாழ்ற வீட்டை டாக்டர் தப்பு பண்ணா கூட அவர் கரெக்ட் பண்ணிட்டார். ஏன்னா இயேசு வாழ்கின்ற இல்லம் என் உள்ளம். ஆமே புரியல, புரியா? அங்க நான் கேட்ட இன்னொரு காரியம் தெரியுமா, எதற்காக நியமித்தார்கள் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு? எதுக்கு 108 தப்பான மாத்திரை முழுங்கிட்டு வந்து உட்கார்ந்துருக்கேன், இப்ப டாக்டர்ஸ் இதை முழுங்க முடியல, இது என்னடாப்பா, இது என்ன ஸ்டோரி, இவன் உயிரோடு இருக்கானே என்று ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 24 மணி நேரம் கேமரா வச்சு எனக்கு ஒரு மிஷின் ஒன்று போட்டாங்க, எங்க பண்ணுவோம் அதை காட்டிக்கிட்டே இருக்கோம் என்னென்ன பண்றேன்னு. இவ்வளவும் பண்ணாங்க, நான் சொன்ன இதுக்கு நடுவில் வந்திருக்கேன், இப்ப ஹார்ட் எப்படி நல்லா ஆச்சு ஆப்ரேட் பண்ணிட்டு. உன் கிளவு பிளீஸ் என்றார் என்னோட இன்னொரு டாக்டர். அந்த ரிப்போர்ட்டை பார்த்து சொன்னாரு, உன் கிளவுலிஷ் நான் அல்லஸ் இன் மோக்லிஷ் ஃபார் ஏ நிகதி கிளவு. ஆமே, இது நம்பவே முடியவில்லையே. விசுவாசிகள் எல்லாம் வேதம் சொல்லு. ஆமே, உயிரோடு கத்திட்டு இருக்கேன். அதனால நான் அல்லையில சொல்ல நீங்க சொல்ல எனக்கே கஷ்டமா இருக்கு, நானே கத்திட்டு ஏன் கத்தா மாதிரி. என் தேவன் ஜீவிக்கிறான். 5 நிமிஷத்துக்கு மேல பேசக்கூடாது சொல்லி 91 சொன்னானுங்க, இன்னும் கத்திக்கிட்டு தான் இருக்கேன். இதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாஸ்டர், எங்க பைபிள் ஸ்கூல் இருப்பாங்க, 8 மணி நேரம் பேசுவோம், 3 கிளாஸ் நடக்கும், 1 கிளாஸ் நான் கத்திக்கிட்டு இருப்பேன், இன்னொரு வைஃப் இன்னொன்று இருப்பாங்க. எங்க ஒண்ணும் ஆகலையே, அல்லேலூயா, என் தேவன் இருக்கிறாரே. நான் ஃபிளை பண்ணவே கூடாது, 3000 மேல போக கூடாது. ஆனால் நான் ஃப்ரீ டிக்கெட்டே கிடைக்குது எனக்கு, ஏன்னா 50,000 கிலோமீட்டர் 1 வருஷத்துல பறந்த ஃப்ரீ டிக்கெட் கிடைக்கும். கொடுக்கறாங்களே, எப்படி ஜீவனோடு இருக்கிறேன்? கிறிஸ்து ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். பலரை தொட்டது உலகத்தை எங்களுக்கு இந்த பிரச்சனை அடுத்த வாரம் அடுத்த வாரம் பேசுற பேசுறது கத்தர் செய்தேன் சொல்லுகிறேன். பாவம் மன்னிக்கப்பட்டது. இயேசு சிலுவைக்கு செல்லாவிட்டால் தீர்க்கரசன் நிறைவேறி இருக்காது. பைபிள் பொய்யா இருக்கும், இது அவ்வளவு பொய்யா இருக்கும். இயேசு இது உண்மை என்று நிரூபித்தார். இயேசு சிலுவைக்கு போகட்டால் பரிசுத்தவான்கள் அவர் மேல்பாதத்தில் உட்கார்ந்து இருப்பாங்க, யாருக்குமே பரலோகம் கிடைச்சிருக்காது. இயேசு சிலுவைக்கு போகவிட்டால் நமக்கு பாவ மன்னிப்பு இல்லவே இல்லை. அல்லேலூயா, நம்முடைய பாவங்கள் நீக்கப்பட்டிருக்காது, அது மூடப்பட்டுக் கொண்டே இருக்கும், அது உள்ள சேர்ந்து 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 டஸ்ட் சேர்ந்து எங்க வந்து முடிப்பதே. அல்லேலூயா, கர்த்தர் சொல்லும். 4வதாக புறஜாதியாருக்கு ரட்சிப்பு இல்லை. வாசிங்கள் யோவான் 12:21-25, யோவான் 12:21-25 வாசிங்கள்.
அவர்கள் கலிலேய நாட்டு பெத்சாயா ஊராகிய பிலிப்புவினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக் கொண்டார்கள்.
ஏன் பிலிப்புட்ட போய் கேட்டாங்க சொல்லுங்களேன்?
ஏன் சிலுவிட்ட போய் கேட்டாங்க? அவரும் யூதாஸ்காரியம் தான், அந்த குரூப்ல இல்லாதவங்க. யூதாஸ்காரியத்து இந்த குரூப்ல கலிலேயாவை சேர்ந்தவன் அல்ல, வெளியாளவன். அதே மாதிரி சிலிப்பும் கலிலேயாவை சார்ந்தவன், வெளிநாட்டு வெளியூர் ஆளு. எனவே வெளிநாட்டுக்காரன ஈஸி பேசறதுக்கு இல்ல. இப்ப நம்மளும் போனா ஒரு ஆபீஸுக்கு போறோம், அங்க வெள்ள தோள்களை பார்க்கறத விட நம்மள மாதிரி ஒரு நேரம் வந்துச்சுன்னா டக்குனு போய் கேட்போம், என்னங்க ஹெல்ப் பண்ண வைஃப், இந்த டிரான்ஸ்லேஷன் போவாங்க, போலீஸ் டிரான்ஸ்லேஷன் போவாங்க, அது போலீஸ்காரன் எல்லாம் கூட்டு போவாங்க. அங்க பார்த்தா நம்ம தமிழ் ஆள் வந்துட்டா பெரிய தலைவலி. அவன் தான் அக்கா அக்கா என மேடம் சார்லாம் கிடையாது, அக்கா தானே. நம்ம தமிழ்நாட்டில் ஒருத்தர் பார்த்தா அக்கான் அண்ணான் அக்கா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இதுக்காகவே அந்த வேலையை விட்டுட்டா வேண்டாங்க. ஒரு மணி நேரத்துக்கு 90-80 கொடுப்பான் அந்த நாட்டில், 90 மார்க் நினைக்கிறேன். இது நம்மளால் தாங்காதப்ப. அவன் வந்து அழுதான், என்னன்னு சொல்ல வேண்டாம், இந்த வேலையை வேண்டாம் விட்டு. வெளிநாட்டுக்காரன் வெளியூர்காரன் நம்ம கேட்கிறான், இயேசுவை காண விரும்புகிறோம். ஏன்னா பேதுருவிட்ட கேட்டா, மற்றவங்கிட்ட கேட்டா ஒரு உள்ள சேர்க்க மாட்டாங்க. அதனால உங்ககிட்ட கேட்கறது ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன், இயேசுவை காண விரும்புகிறோம். ரைட், இப்ப பாத்தீங்க, இப்படிதான் பைபிள் ஆசிரியர்
அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான்.
இவன் அப்ப அந்திரேயா சொல்லி, அந்திரேயா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா, வந்து இயேசுவை பார்க்க விரும்புறாங்க.
பின்பு அந்திரேயாவும் பிலிப்பும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்.
அந்திரேயாவும் பிலிப்பும் இயேசுக்கு ரெண்டு சொல்றாங்க, மூணு சர்க்கிள் பாருங்க. இவன் சொல்லி இவன் அந்திரேயா, அந்திரேயா பிலிப் சேர்த்து இயேசு கிட்ட போய் சொல்றாங்க. சொன்னோட இயேசு என்ன சொல்றாரு?
அப்பொழுது இயேசு,
அப்பொழுது இயேசு, நல்ல கவனிங்க, அப்பொழுது இயேசு
அவர்களை நோக்கி,
அவர்களை நோக்கி,
மனுஷகுமாரன் மகிமைப்படும்,
மனுஷகுமாரன் மகிமைப்படுமையான
வேளை வந்தது.
வேளை வந்துருச்சு தான், வந்துருச்சு. ஏன் வந்து, எப்ப வந்துச்சு? வெளிநாட்டுக்காரர் என்னை தேடி வருகிறது வந்து விட்டது. வாசிங்க,
மெய்யாகவே மெய்யாகவே
மெய்யாகவே மெய்யாகவே
நான் உங்களுக்கு
சொல்லுகிறேன்,
கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும்.
கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும்.
செத்ததே ஆகில்,
செத்ததே ஆகில்
மிகுந்த பலன் கொடுக்கும்,
மிகுந்த பலனை கொடுக்கும்.
தன் ஜீவனை சிநேகிக்கிறவன்,
தன் ஜீவனை சிநேகிக்கிறவன்
அதை இழந்து போவான்,
இழந்து போவான்.
இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிற,
இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ
நித்திய ஜீவிய காலமாய் காத்துக் கொள்ளுவான்,
காத்துக் கொள்ளுவான்.
ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார்.
32 வாசிங்க,
நான் பூமியிலிருந்து
உயர்த்தப்பட்டிருக்கும் போது
எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன்,
எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன். நல்ல கவனிகள், ஒரு தலைவர்கிட்ட அவர் பல காரியம் சொல்லுவார், எல்லாத்தையும் அவர் செய்ய மாட்டார். நிறைய தலைவர்கள் அப்படிதான். இன்றைக்கு எவ்வளவு பேர் தீ குளித்து சாகலாம், ஆனால் தலைவர்கள் தீ குளிப்பதில்லை. வாழமையான தலைவர் இருந்தாதான் எல்லாமே தொடர்ந்து போயிடவே தலைவர்கள் தீ குளிப்பதில்லை. தலைவர்கள் யூஸ்வலாக இந்த பிரச்சனைக்குள்ள போக மாட்டாங்க. மற்றவர்கள் மறிப்பா என்ன நடக்கும்? இயேசு சொன்னாரு, கோதுமை மணியாந்து சாகாவிட்டால் தனித்து இருக்கும், அதனால எல்லாம் போய் சாவுங்கடான்னு சொல்ல. கோதுமை மணியாந்து சாகாவிட்டால் தனித்து இருக்கும், செத்ததாக மீண்ட பலனை கொடுக்கும், எனவே நீங்க எல்லாம் போய் உயிரை கொடுங்கப்பா என்று இயேசு சொல்லவில்லை. என்ன சொன்னாரு? அது உயிரோடு அது தனித்திருக்கும், ஆனா செத்ததாக மீண்ட பலனை கொடுக்கும். ஒரு நிமிஷம் இருங்க, இது தியரி, பிராக்டிக்கல் நான் ப்ரூவ் பண்றேன். 32 வசனத்தில் என்ன பிராக்டிக்கல்?
நான்
பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டேன், கோதுமை சாக போகிறது. பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கிற போது
எல்லாரையும்
என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன். அவன் ஒரு காந்தத்தை போல, காந்தத்தை உயர்த்தப்ப எல்லா மெட்டலும் வந்து அதில் அட்டாச் ஆகிற மாதிரி, நான் சிறுவையிலே நான் கோதுமை மணியாய் சாக போகிற போது எல்லாரையும் இழுத்துக் கொள்வேன் சொன்னார். செஞ்சார் செய்தி ஹலதியா. இதுதான் இயேசுக்கும் மற்ற தலைவர்களும் ஒரு வித்தியாசம். தலைவர்கள் சாதாரண எந்த தலைவர்களும் சாவதில்லை. அவள் இயற்கையா மரண அடைவாக தவிர இப்படி இப்படிப்பட்ட மரணத்துக்குள்ள போவது வெறிதர். ஆனால் இயேசு தன்னுடைய ஜீவனை வந்து கொடுத்து சொல்றாரு, நான் மரிச்சாதான் நீ பிழைப்ப. ஆமே, அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், நீங்களும் நானும் வாழும்படியா பிறக்கிறோம், ஒரே ஒருத்தர் சாகும்படியா பிறந்தாரு. ஆனா வேடிக்கை என்ன? நான் வாழும்படி வந்த நம்மெல்லாம் செத்து போறோம், சாகும்படி வந்து அவர்தான் வாழ்ந்து கொண்டிருக்காரு. அவர் விசுவாசம், நீங்களும் நானும் கூட வாழ முடியும். ஆமே, கத்தர் சொல்லியா சொன்னான். இவர் என்ன பண்ணாரு? என் கூட வரட்டாரு,
இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் யோசிச்சாரே, நம்ம ரொம்ப தயங்கி தயங்கி ஐயா பார்க்கலாம் டைம் தான் நினைச்சுக்கோம். ஒரு ஊழியக்கார் எழுதினார், உங்களுக்காக நான் கண்ணி விடுறது வாழ்க்கை முழு கண்ணி விட்டு தான் இருக்கணும், உங்களுக்கு உபாசனா நம்ம முன்னூத்தி சாப்பிடவே முடியாது, உங்களுக்காக ஜெபிக்க தான் பண்ணிக்கிட்டு எப்படி பண்ண முடியும். ஆனா யோசிச்சுட்டு போய் ஆண்டவரே என்னை நினைத்தருளும்ன்றான். ஏய் நினைக்கிறத நம்ம கூட வாங்கி எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய யோசிச்சுதானே. அதுவும் எப்படி இருக்கும், பரலோகம் பயங்கரமா ரெடி ஆகுது, ஏன் இயேசு வர இயேசு வர 33 வருஷம் பூமியில இருந்தா இருப்போம், வரா 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 குமார் வரா பிதா சொல்றா எல்லாம் போய் ரெடி பண்ணுறா ரிவியூ பண்ணுங்க. கூட ஒருத்தர் வராரு, யாரு இவரு, கள்ளன் இவனா. இலங்கையில நம்ம போயிருந்த போது நீங்கள் அந்த ஒரு பாஸ்டர், அவர் பேரு ராஜையா நினைக்கிறேன், பயங்கரமான மனுஷன் அவர். அவர் எப்படி என்றால் இந்த வீடுகளை எரிக்கிறது பல அக்கிரமெல்லாம் சிங்கள மனுஷன் எல்லா அநியாயம் பண்ணியிருக்காரு, ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்டு 60 வீடுகளை கட்டி கொடுத்தா தமிழர் எடுக்க உங்க ஏமா இருக்காரு ராஜையா, 60 தமிழர்கள் வீட கட்டி கொடுத்தார். கட்டி கொடுத்து சொல்றாரு, இவங்க வீட்டெல்லாம் நான் எரிச்சு இப்ப நான் கட்டி கொடுக்குறேன், இப்ப ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சு பலருக்கு ஹெல்ப் பண்றாரு. இதை கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணி இவருக்கு ஆனரரி மேஜிஸ்ட்ரேட் போஸ்ட் கொடுத்துட்டாங்க. இந்த ஆனரரி மேஜிஸ்ட்ரேட் போஸ்ட் யார் அட்வைஸ் பண்ணா ஹைகோர்ட் ஜட்ஜ். ஹைகோர்ட்ல இவர் வந்து நிக்கிறார், அவர் என்ன சொன்னார், அவர் எனக்கு சொல்ல நான் சொல்றேன், அவர் ஹைகோர்ட்ல வந்து நிக்கிறார். நிக்கிற போது பதவி பிரமாணம் என்னன்னு, நான் இப்போது நீதிபதியாக கௌரவ நீதிபதி ஆனரரி மேஜிஸ்ட்ரேட், கௌரவ நீதிபதியாக நான் இந்த பதவி பிரமாணத்தை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லணும். அவரு இவர் கையை வைத்து நிக்கிறாராம், ஜட்ஜ் சொன்னாராம் ராஜ்யவாக்கி என்ன அப்படின்னு சொல்லு, தபக்கு நிறுத்திட்டாராம் ஜட்ஜ், இவனா இதே வார்த்தையை சொன்னாராம் இவனா. அட்வொகேட் ஜெனரல் ஏன் சொல்றீங்கன்னா, 19 முறை ஜெயிலுக்கு போனவன் ஆச்சு, 19 முறை ஜெயிலுக்கு போனவன், நானே 3 முறை அமைச்சிருக்கேன் அப்படின்னா மறக்கல. ஒரு ஜட்ஜ் எவ்வளவு பேர் ஜெயிலுக்கு இருக்கிறாரு, மறக்க முடியாத ஒரு குற்றவாளி அப்படின்னா எவ்வளவு பயங்கரமான ஆளு இவனா சொல்லிட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தையை ரொம்ப பிடிச்சா சொன்னாரு பாஸ்டர், அவர் தமிழ் பேசுறாரு சொன்ன பாஸ்டர். அப்ப ஜட்ஜ் சொன்னாரு, இவனும் நானும் ஒண்ணா, இவனா நிறுத்தினா பரவாயில்ல, இவனும் நானும் ஒண்ணா. இவன் என்னால ஜெயிலுக்கு அனுப்பப்பட்ட 3 முறை, மற்றவங்களால 16 முறை, ஆக மொத்தம் 19 முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஜட்ஜ் சொன்னா அவனு நானும் ஈக்குவலா. அப்ப அட்வொகேட் ஜெனரல் சொல்லுகிறார், கனம் கோட்டால் அவர்களே, இவர் அதெல்லாம் பழைய காலம், ஆனா இப்ப கம்ப்ளீட்டா மாறிட்டார், அதற்கான தண்டனையை நீங்க கொடுத்துட்டீங்க, இப்ப ஒரு கம்ப்ளீட்டா மாறி சோசியல் ஒர்க்கரா நிறைய நன்மை செய்கிறார், தன்னால் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கும் மற்றவர்கள் எல்லாரும் செய்கிறாரு. எனவே கவர்மெண்ட் பரிந்துரைச்சது சரி ஓகே, வேண்டாம் வெறுப்பு அவருக்கு பதவி பிரமாணம் பண்ணாராம். நான் யோசிச்சு பாருங்க, தமிழர்களுக்கு போறாரு இவன், என்னை நினைத்தான் கேட்டு பாப்பா கூடன்னு கூட்டு போறாரு. இயேசுவோட கூட யார் போயிருக்கணும், நீ யார் போயிருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க, தானியல் உலகத்திலே உண்மையே இயேசு கருத்தோட குற்றம் சாட்டப்படாத பைபிள்ல தானியல் தான். ஹலோ லியா தானியல் உண்மையே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் தானியல். ஓகே இல்ல யோசேப்பு, ஈசாக்கு, ஈசாக்கு என்ன விஷயத்தை உங்களுக்கு எத்தனை கல்யாணம் கட்டிக்கலாம் அந்த காலத்துல, ஒரு பொஞ்சாதியை பிடிச்சானப்பா அவ்வளவு தான் அழகியே கிடையாது, அந்த இல்லத்திற்கும் மீதான் என் உள்ளத்திற்கும் மீதான் சொல்லிட்டான். ஒருத்திய பார்த்தேன் முடிஞ்சது, 20 வருஷமா பிள்ளையை பெற்று கொடுக்காத பெண்ணாச்சு, அதுக்காவது ஒரு ஆகாரம் ஒரு அடிவி சேத்திரம் வேண்டவே வேண்டாமா, எங்க அப்பா பட்டது போதும். என்ன தெரியுமா பண்ண, யோசிச்சு பாருங்க, ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை, சாராலே ரெக்கமெண்ட் பண்ணா மனைவியே சொல்ற ஓகே சொல்ற அடிமை பண்ணி சேர்த்தா பிள்ளையை பெற்றான். யாக்கோபுக்கு ராகேல் மூலமா பிள்ளை இல்லை, ராகேல் என்ன சொல்றா, தாத்தா பண்ண தப்பு கூட தெரியல, யாக்கோபு யாக்கோபு சரி எனக்கு தான் பிள்ளை பிறந்த வேலைக்காரியை மூலமா பிள்ளை பிறந்த ஓகே அவரு. ஈசாக்கு மண்டை ஏன் வர்க்கம் இல்ல, ஏன் மண்டை காஞ்சி போச்சோ, இல்ல நெஞ்சம் ஈரமா இருந்துச்சு. Fantastic, he's a very good character. நீங்க அதை படிச்சு பாத்தீங்கன்னா அது உண்மையா நீங்க டீல் பண்ணீங்கன்னா அவன மாதிரி ஒரு புருஷன் வேணும். அவளை யாரோ பார்த்த லவ் மேரேஜ் கூட இல்லை, யாக்கோபு லவ் மேரேஜ் இந்த அளவுல, லாக்கோபு லவ் மேரேஜ், ஆபிரகாம் அரேஞ்ச்டு மேரேஜ், ஈசாக்கு அரேஞ்ச்டும் இல்ல லவ்வும் இல்ல ப்ரீ அரேஞ்ச்டு மேரேஜ், ஆண்டவரா கொடுத்துட்டா ஒரு பொண்ணு. ஏன் வேலைக்காரன் ஜெபம் பண்றான் பாருங்க, ஜெபம் ஆண்டவரே உங்களுக்கு பிடிச்சமான பொண்ணு, ஏன்னா நான் எவ்வளவு பிடிச்சு போன அங்க பிரச்சனையா வந்துருச்சுன்னா அவன் சொல்றான், நீங்க பிடிச்ச கரெக்டா கத்தர் காட்டுறாரு சரி கூட்டு போய் கொடுக்க. என்ன நடந்திருமா உனக்கு, இந்த பெண்ணோட பத்தன அவங்க அம்மாவை பத்தியே மறந்துட்டானா, எவ்வளவு அம்மாவுடைய செல்ல பிள்ளை துக்கமே மறந்துட்டான், அப்படியே அவளை சேர்த்து கூட. ஆனா 20 வருஷமாச்சு வயிற்றுல ஒரு புழு பூச்சி உற்பத்தி ஆகல, அப்ப என்ன பண்ணிருக்கலாம், அந்த நாட்டில் பிள்ளையிலிருந்து பெரிய அவமானம். எனவே நீங்கள் மறுமணி மூலமா பிள்ளையை பெற்றுக் கொள்ளலாம், அடாப்ஷன் சாரி எடுத்துக்கணும், தப்பே கிடையாது. ஆனா இவன் சொல்றான் ரபிகா இங்க வா, இருபது வருஷமா பிள்ளை இல்ல, என்னங்க பண்ணலாம், என்ன பண்ணலாம், இன்னொரு ஆகாரை தேடுவோமா, இல்ல ஆண்டவரை தேடுவோம், வாஜவம் பண்ணலாம், பைபிள் படிச்சு இருபது வருஷம் பிள்ளை இல்ல, கையை பிடிச்சி ஜெபம் பண்ண அவன் சொல்றான், ஏண்டிப்பா ஒண்ணு சொல்லிட்டு நான் ஒரு மைனர், நான் மைனர்னா என்ன, பெரிய பணக்காரன் மகன் நான், எல்லாம் அப்பாவுடைய சொத்துக்களுக்கு எனக்கு தான், அப்பாவுக்கு ரொம்ப செல்ல பிள்ளை, நான் எவ்வளையாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அப்பா அதை தடை செய்யவே மாட்டாரு. ஆனா ஒரு பொண்ணு மேலேயும் என் கண்ணு போல, இது காணாணி பெண்கள் டேஞ்சரஸ், எல்லாம் ஒருத்தி மேலேயும் என்னுடைய கண்கள் போகவில்லை, எகிப்துல இருந்தும் அங்கதான் எல்லாம் இங்கேயுமே போல, என் கண்கள் ஆண்டவருக்கு, ஆண்டவரே உமக்கு சித்தமானதான் என் வாழ்க்கை செய்ய ஆண்டவரே, ஏன்னா உங்க டைம் படி என்ன நீங்க அமைச்சிங்க பூமியில, என் டைம் படி எனக்கு உமக்கு சித்தமான, அதனால்தான் ரெபேக்காள் வர்றப்போது ஈசாக்கு ஜெபம் பண்ணியிருந்தானா, தியானம் பண்ணியிருந்தான், நீங்களும் நானும் என்ன பண்ணிட்டு இருப்போம், என்ன யங் பாய்ஸ் லிசன் டு மீ, உங்களுக்கு பொண்ணு பார்க்க ஒருத்தர் போயிருக்காரு, நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், பேஸ்புக்ல இருப்பீங்க கரெக்டா, பேஸ்புக்ல போய் அவன் போய் போறதுக்கு முன்னாடி எல்லாம் முடிஞ்சிடுவீங்க, கம்யூனிகேஷன் கம்ப்ளீட் இல்ல, ஃபாலோயர்ல போறது ஃபாலோ 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 அடிச்சு ஃபுல் டீடைல்ஸ் அடிச்சிருவான், அவன் வர்றப்ப எல்லாம் தெரிஞ்சு போயிடும், ஏன் போட்டோ ஆல்பம் வில்பம் எல்லாம் வந்தாச்சு, டெலிபோன் இருப்போம், சரி பாவம் ஈசாக்கு பேஸ்புக் இல்ல, இன்டர்நெட் இல்ல, டெலிபோன் இல்ல, ஒண்ணும் இல்ல, போட்டோ இல்ல, கற்பனை பண்ணலாமா, பண்ண முடியாதா, கற்பனை பண்றதுக்கு ஏதாவது டெக்னாலஜி எவனும் வேண்டே வேண்டாமே, கற்பனைக்கு அளவே கிடையாது, என்னென்னமோ கற்பனை, எனக்கு வருகிறவள் இப்படி இருப்பாளோ அப்படி இருப்பாளோ, என் ஆண்டவர் இப்படி இருக்கிறாரே, என் ஆண்டவர் எப்படி இருக்கிறார், அதான் ஜபம், கர்த்தர் பார்த்தா அடப்பாவி இந்த பாய நம்ம மேலே காதல் கொண்டு விட்டானே, இவனுக்கு ஏத்தவரை கொடுத்து பெஸ்ட் கும்பலை கொண்டு விட்டான், அவள் எப்படி ஆயிச்சா, இவன் கண்ணுக்கு வேற எவ்வளவு போக முடியல, இவன் இதயத்துல வேற யாரும் உள்ள நுழைய முடியல, பிள்ளையே இல்லைன்னா கூட அவன் சொல்ல நீ தான் எனக்கு கடைசி, அவள் வயிற்றில் யாக்கு உதிக்கிறான், ஈசாக்கு ஒரு பெஸ்ட் கேரக்டர், அப்ப நான் நினைச்சேன் இவன் பரலோகத்துக்கு போறபோது ஆபிராம கூட்டு போயிருக்கலாம், ஈசாக்கு கூட்டு போயிருக்கதா, சரி யாக்கோப கூட்டு போயிருக்கலாம், யோசேப்பு கூட்டு போறேன், தானியல கட்டாயம் கூட்டு போயிருந்தான், எல்லாத்தையும் விட்டுட்டு கல்லனை கூட்டு போறேன், கல்லனை கூட்டிக்கிட்டு போயிடறான், எப்படிப்பட்ட தேவன் பாருங்க, நான் தைரியமா சொல்றேன், பாவத்தை பண்ணி அவரது ஒரு ஆளே கிடையாது, ஒரு பையனுக்கு நான் உங்களுக்கு உங்களை அப்படி இருந்தால் கர்த்தர் திடீர்னு என்ன பேச சொல்றாரு, உங்களுக்கு தெரியுமா பாவம் மன்னிக்கப்பட்டால் குற்ற உணர்வோடு வாழ்கிற மக்கள் இருக்கிறார்கள், அந்த மாதிரி செஞ்சிட்டேனே, அந்த மாதிரி நான் செஞ்சிட்டேனே, இதை நான் செஞ்சிருக்க கூடாது, கர்த்தர் இன்னைக்கு உன்னோட பேசுங்க, யாரும் தெரியல கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கான், திஸ் இஸ் ஃப்ரம் தி லார்ட், நல்ல கவனியங்கள், லண்டன் தேசத்திலே அப்பதான் ஏசி நிறுத்தம் பாட்டை நாங்கள் ஒளிப்பதிவு செய்கிறோம், வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கோம், அப்போ அங்க இருக்க ஒருத்தரோட நான் பேசிக் கொண்டேன், நான் சொன்னேன் சிஸ்டர் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், என் ஊழியத்தை நான் ஒரு கண்ட ஒரு காரியம், இயேசு பாவத்தை தங்களுக்கு மன்னித்தாலும் தங்களை தாங்களே மன்னிக்காத ஒரு உலகத்தில் உண்டு, என்னன்னு கேட்டாங்க, நான் சொன்னேன் தங்க செஞ்ச குற்றத்தை இயேசு அறிக்கையிட்டாச்சு, ஆனா குற்ற உணர்வுல இவர்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள், அவள் செய்யற மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா சிஸ்டர், என்னன்னு கேட்டான், அவர்கள் இயேசுவை இந்த வல்லமையை மட்டுப்படுத்துகிறார்கள், இயேசுவை குறைவா நினைக்கிறாள், இயேசுடைய ரத்தம் என்ன மட்டும் சுத்தி இருக்கா இவங்க நினைச்சுக்கிறாங்க, இயேசு பத்து வருஷம் தான் மன்னிச்சிருக்காரு, பதினஞ்சு வருஷம் இன்னுமா அதை யோசிச்சு கொண்டு இருக்கிறார்கள், குற்றோடவர்கள் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னேன், இதான் அந்த சிஸ்டர் நான் பேசிட்டு இருக்கேன், அங்க ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு, மூன்று நாள் கழிச்சு ஒரு சகோதரர் அவரும் அதுல அந்த பாட்டில் நடிச்சவர், அவர் பாஸ்டர் கொண்டு வரும் ஒரு சத்தியத்தில் சொல்லணும், என்ன நீங்கள் அவங்ககிட்ட பேச நான் ஒட்டு கேட்டேன், ஒட்டு கேட்டியா என்ன கேட்டேன் கேட்ட, நீங்க சொன்னீங்க பாவத்திலிருந்து விடுதலை பெற்றாலும் குற்ற உணர்விலிருந்து விடுதலை பெறாதவர்கள் இருக்கிறீர்கள் இருக்கிறார்கள், குற்ற உணர்வின் கத்தரி நினைக்கிறார், கில் ஷுட் பி ஆஃப், இன்னும் உங்களுக்கு புரியல சொல்றேன், இந்த ஷர்ட் இருக்கு, இந்த ஷர்ட்ல இப்ப நான் டீ குடிச்சிருந்தேன், கொட்டிடுச்சு, நானே கவனிக்கல பாஸ்டர் கவனிச்சாங்க, என் மேல டீ, அப்ப அந்த டீய தொடக்கி எடுத்தாச்சு, டீ போயிடுச்சு, ஆனா என்ன இருக்கும், தேநீர் கரை நிக்கும் தானே, நிக்கும், அப்ப டீ போயிடுச்சு ஆனா தேநீர் கரைக்குது, அதே மாதிரிதான் குற்ற உணர்வு, பாவம் போயிடுச்சு ஆனா செஞ்சுட்டோமே என்ற ஒரே உள்ள குத்தி 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 தூக்கத்தில் எழிஞ்சிருவாங்க, மன சமாதானம் இருக்காது, சபையில் உட்காந்துக்கு போய் அந்த குற்றத்தை வந்து அழுவாங்க, பல விஷயம் இந்த பிரச்சனை இருக்கு, அவர் சொன்ன நீங்க பேச நான் கேட்டேன் பாஸ் கேட்டு சொன்ன ஒரு சாட்சி என்னாச்சு, இந்த அதே நாள் அந்த வீடியோ ரெக்கார்டிங் நடந்த நாள்லயே ஈவினிங் எங்க சர்ச்சில் யூத் மீட்டிங்ல என்ன பேச சொன்னாங்க, நல்ல கவனிங்கள், யூத் மீட்டிங்ல பேசுறதுக்கு இதையே நான் செய்தியா கொண்டு போயிட்டேன், ஏன்னா எனக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு பாஸ்டர், நான் போய் சாட்சியா சொன்னேன், குற்ற உணர்வினாலே நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு இன்றைக்கு பாஸ்டர் பிரேம்குமார் ஒரு சிஸ்டரோட பேசியிருந்தாரு, நான் ஒட்டு கேட்டேன், அது நல்லது நான் கேட்டது, ஏனென்றால் அது என் வாழ்க்கையை மாற்றிட்டு இன்றைக்கு குற்றவாளி விடுதலை பெற்று சாட்சி கொடுத்தவன அந்த யூத் குரூப் லீடர் எஞ்சி வந்தாங்களாம். எனக்கும் இந்த பிரச்சனை கர்த்தர் என்னோடு உன் சாட்சி மூலமா பேசினார். நல்ல கவனிங்கள், நான் ஒரு சிஸ்டருக்கு சொல்ல போய் அதை ஒருத்தர் ஒட்டு கேட்டு ஒட்டு கேட்டவருடைய சாட்சியை கேட்டு இன்னொருத்தர் தொடர்பட்டு அன்றைக்கு கூடிய இந்த அவ்வளவு பேர் மத்தியிலும் எழுப்புதல் வந்தேன்னு அவர் சாட்சி சொன்னார். ஆமே அல்லையா? இன்றைக்கு கர்த்தர் ஏன் இதை சொல்ல சொல்றாரு எனக்கு தெரியல. நான் சொல்றேன், நான் அர்த்தம் இல்லாமல் கர்த்தர் ஆழ்ற வேஸ்ட் பண்ண மாட்டார், டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாரு. குற்ற உணர்வோட யாராவது வாழ்ந்திருந்தா கர்த்தர் உங்களை மன்னிக்கிறார். ஆமே, நீ கவலையப்படாதீங்க. நீங்க உண்மையாக கர்த்தரை அறிக்கிட்டு இருந்தா, உண்மையாக உங்கள் பாவங்களை கர்த்தர் ஒப்புடுத்து இருந்தா, அவருடைய ரத்தத்தாலே கழுவப்பட்ட உண்மை என்றால் குற்ற உணர்வை தூக்கிறீங்க. கர்த்தர் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டார். ஆமே, கர்த்தர் சொல்லும் ஹல்லேலூயா. புறஜாதிகளுக்கு ரட்சிப்பல் என்று சொன்னால், இன்றைக்கு யூதர்களுக்காக இயேசு வருகிறார். அதனால சொல்றாரு, தாவீதின் வீட்டாருக்கா நான் வந்த, நான் சிதறுண்ட இசைவல்ராஜ் ஆட்டு மந்தைக்கா நான் வந்திருக்க, நாய்க்குட்டிக்கு நான் ரொட்டியை போட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வேணும்னே சொல்றாரு. ஆனா அந்த பெண்ணு என்ன சொல்றா, ஐயா எங்களுக்கு ரொட்டி வேணாம், மேஜன் உள்ள துணிக்க போதும். எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, பாத்தியாப்பா உன்னை விட பெட்டர். இஸ்ரவேல்னே 12 பேரும் பார்த்து உன்னை விட பெட்டர் இவ. ஏனென்றால் துணிக்க கிடைச்சா போதுன்னு சொல்றாளே, மகளை ஒரு விசுவாசம் போகமாயிட்டாரு. எனவே இயேசு சிலுவையில் மறித்த போது புறஜாதி தம்மை ஈர்த்து கொண்டபடினாலே சிலுவை இல்லைனா புறஜாதிகளுக்கு ரட்சிப்பே இல்லை. ஏன்னு கேட்டா, அப்ப புறஜாதிகள் எதை வணங்கினார்கள்? கல்லையும் மண்ணையும் மரத்தையும் இயற்கையையும் இன்னும் எதேதோ பிசாசுகளை அசுத்தாவுகளெல்லாம் வணங்கி கொண்டிருந்தாங்க. ஆனா இயேசுடைய அந்த சிலுவையில மறித்த பிறகு அது எல்லாருக்கும் கிடைச்சது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது 3 மொழிகள்ல மேல எழுதுனாங்க. என்ன எழுதுனாங்க சொல்லுங்க. ஒன்று எபிரேய மொழி, இன்னொன்று கிரேக்க மொழி, இன்னொரு லத்தீன் மொழி. லத்தீன் மொழி ஆட்சி மொழி, அவர்தான் உலகத்தை ஆண்டு கொண்டிருந்தாங்க அந்த நாட்கள்ல. ரெண்டாவது எபிரேய மொழி, அது அவருடைய மத மொழி, யூதர்களுக்கு அதான் மதம், பைபிள் மொழி. ஆனால் கிரேக்க மொழி உலக மொழி. இப்ப நம்ம இங்கிலீஷ் பேசுற மாதிரி அந்த நாட்கள்ல கிரேக்க லாங்குவேஜ் தான் எல்லாரும் படிச்சாங்க. வேர்ல்டு முழுக்க ஸ்காலர்ஸ் எல்லாம் கிரேக்க மொழியில் தான் பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் தான் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. நல்ல கவனிகள், லத்தீன் மொழி ஆட்சி மொழி, ஆனால் கல்வி மொழி அகில உலக கல்வி மொழி கிரேக்க மொழி. மூன்றாவதாக எபிரேய மொழி மத மொழி, அல்லது இட்ஸ் ரிலிஜியன்ஸ் லாங்குவேஜ். அந்த மூன்றில் எழுதப்பட்டது. கர்த்தர் கிளியனா சொல்லிட்டார், யூதனுக்கு மாத்திரம் இல்லப்பா, அதனாலதான் நான் லத்தீன்லயும் கிரீக்லயும் இதை எழுதி மாட்ட வச்சேன். இயேசு கிறிஸ்து யூதருடைய ராஜா. ஹல்லேலூயா. இந்த இயேசு உங்களுடைய என்னுடைய இதயத்தின் ராஜாவை மாற்றப்பட்ட காரணம் சிலுவைக்கு வரப்படியா, சிலுவை தான் அறிவிக்குது, சிலுவை அதை அறிவிக்கிறது. ஆமே, கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமே. இயேசு கிறிஸ்து சிலுவை மரணம் அடையாவிட்டால் புறஜாதியாரை உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பு இல்லை. அப்ப யூதர்களுக்கு மாத்திரமே இந்த நிலை மாறி எல்லா புறஜாதியாருக்கும் கர்த்தர் கதவை திறந்தார். சரி, அஞ்சாவதாக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகாவிட்டால் நியாய பிரமாணத்தில் இருந்து விடுதலை இல்லை. வாசியுங்கள் கலாத்தியர் 3:13. கலாத்தியர் 3:13.
மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி,
எழுதியிருக்கிறபடி என்று எழுதியிருக்கிறபடி,
எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார்.
எதுல எழுதியிருக்க அந்த மாதிரி நியாய பிரமாணத்தை எழுதியிருக்க. இந்த நியாய பிரமாணத்தில் ஒரு பெரிய ஒரு கஷ்டம் என்னன்னா, நியாய பிரமாணம் எது குற்றம் என்று சொல்லும், அந்த குற்றத்துக்கான தண்டனை என்னன்னு சொல்லும், ஆனா மீட்பின் வழி கிடையாது. இதுதான் நியாயப்பிரமாணத்தில் பிரச்சனை. நியாயப்பிரமாணம் எது தவறு என்பதை சுட்டி காட்டிற்று. ஆமே, இது ரொம்ப முக்கியம். பாருங்கள், எது தவறு என்பதை நியாயப்பிரமாணம் சுட்டி காட்டிற்று. இன்னொருத்த சொல்லப்பா, நீங்க ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க, டாக்டர்கிட்ட போன உடனே டாக்டர் சொல்றாரு என்ன உங்களுக்கு இருமுறை இருமுறை போற தவறு எல்லாம் ஓகே, உனக்கு டியூபர்குலோசிஸ் ஓகே, நீ போகலாம். டாக்டர் என்ன சொல்லிட்டே தானே உன் வியாதிய, உனக்கு டியூபர்குலோசிஸ் வந்திருக்கு, இத்தனை நாள் நீ செத்து போவ, இது நியாயப்பிரமாணம். ஏசு எப்படி தெரியுமா உனக்கு, இங்க வாப்பா ஆண்டவரே எனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அந்த பிரச்சனை என் மேல வந்துச்சு, இந்த அசோகம் வாங்கிட்டு போ. மருந்து சீட்டை கொடுப்பது கிருபை, ஆனால் உங்க வியாதியை டயக்னோஸ் பண்ற லேப் ரிப்போர்ட் இருக்கு பாருங்க, அது நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் எது குற்றம் கிளீனா காட்டு. அதான் பவுல் சொல்றாரு, நியாயப்பிரமாணம் இல்லைன்னா பாவம். நியாயப்பிரமாணம் வருகிறது பாவம் உயிர்கொண்டது. என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு, நியாயப்பிரமாணம் இது பாவம் சொல்ல வரைக்கும் பாவம்னு தெரியாது, இது பாவம் என்று நியாயப்பிரமாணம் சொல்றது. களவு செய்யாதிருப்பாயாக பாவம், சகோதர அகஸ்டின் ஜெபகுமார் சொல்லியிருப்பாரு, நீங்க கேட்டிருப்பீங்க. டெல்லியில ஒரு ட்ரைப் இருக்கு, அங்க எப்படி பொண்ணு கொடுப்பாங்க தெரியுமா அவங்களுக்கு? நீங்க பொண்ணு பார்க்க வந்தா அவங்களை என்ன கேட்பாங்க தெரியுமா? நீ ஹாஸ்பிட்டல் படிச்சா கேப்ப, அதை வேண்டாம் வேண்டாம். எத்தனை முறை ஜெயிலுக்கு போயிருக்க? நான் நஞ்சு முறை. வெரி குட், நீ தான் ஏத்த மாப்பிள்ள என் மகளுக்கு. கிரிமினல் ட்ரைப், அந்த ட்ரைபு திருட்டிலே ஸ்பெஷலைஸ் பண்ற அந்த குடும்பம் அவங்களுடைய ரிலிஜன்ல ஒண்ணு திருடுறது. அப்ப திருடி ஜெயிலுக்கு போயிருந்தா அவருக்கு பெரிய ஒரு மதிப்பு. இது அரசு ஜெபகுமார் சொல்றாங்க. அப்ப பார்க்கிற போது நீங்க பாருங்க, எது பாவனே அவருக்கு தெரியல. கொலை பண்றது பாவம்னு தெரியாதபடிதான் இன்றைக்கு அவர்கள் அநியாயமாக சூசைட் ஸ்குவாட் வச்சு ஜனங்களை கொண்டுகிட்டு இருக்காங்க. எவ்வளவு துக்கம் பாருங்க இல்லையா? நேற்று கூட நடந்திருக்கு. அவன் போகவேண்டிய தற்கொலை பண்ணுன்னு கேட்டா தற்கொலை பண்ண பரவாயில்ல போறேன். பரவது எப்படி போவீ? இத்தனை பேரை கொண்டுட்டு இவ்வளவு கொலையும் பண்ணிட்டு உன் வாழ்க்கையை அழிச்சிட்டு எங்கிட்டு பரவது போவதி? யூ கோ டு ஹெல். அதான் பைபிள். ஆமே, இதுதான். ஆனால் இன்றைக்கு நியாயப்பிரமாணம் என்ன பண்ணி இல்ல இல்லப்பா, அப்படி இல்ல. களவு பாவம், கொலை பாவம், விபச்சாரம் இப்படி கிளியா சொல்லுச்சு. இதுதான், இது தெளிவாக விளக்கி சொல்லியது நியாயப்பிரமாணம். ஆனால் நியாயப்பிரமாணத்தை ரட்சிப்பின் வழி இல்ல. ஒவ்வொரு முறையும் ஆட்டை பலியிடு மாட்டை பலியிடு, எவ்வளவு ஆடு பலியிட முடியும்? அப்ப நீங்க ஒரு 10,000 ஆடு வச்சிருந்தீங்கன்னா 10,000 பாவம் செய்யலாம். அதுக்கு பிறகு செய்ய முடியாது. யோசிச்சு பாருங்க, இதுதான் நிலையாய் காணப்பட்டது. அப்ப இப்படி இருக்கிற போது இயேசு வந்து சொன்னா, ஒண்ணு வேண்டாம்பா, உனக்கு தேவை உன்னுடைய பாவ சீட்டல்ல பாவ மன்னிப்பாகி மருந்து தேவை. நீ களவு செஞ்சிருக்கான ஞாபகம் சொன்னது கரெக்ட், நீ செஞ்சது கொலைன்னு ஞாபகம் சொன்னது கரெக்ட், நீ செஞ்ச விபச்சாரம் எல்லாம் கரெக்ட் தான்பா, ஆனா உனக்கு இது வந்து விடுதலை பெற வழி நானா இருக்குன்னு அந்த வழியை இயேசு கொடுத்தார். இதான் வித்தியாசம். ஆமே. அப்போ இயேசு சிலுவைக்கு போகாவிட்டால் என்ன இல்லை நமக்கு? நியாய பிரமாணத்திலிருந்து விடுதலை இல்லை. வாழ்நாளுக்கு பயத்தில் தான் இருக்கணும். ஏன்னா தப்பு செய்யாம வாழவே முடியாதே இல்ல? ஏதாவது தப்பு வாழ்க்கை நடந்துடும். நடக்கிற போது ஐயோ இது வந்துடும், அது இப்படியே நம்ம வாழ்க்கை முழுக்க நாம் இருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த பயத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கினார். நியாயம் வந்து விடுதலை நமக்கு கிடைத்தது. ஆமே. இது வரைக்கும் இல்லையாக்கா? சரி, இப்ப கலாத்தியர் 4:29-32 வாசிங்க, 10 வசனங்கள்.
நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா?
நீங்கள் கேட்கவில்லையா?
இதை எனக்கு சொல்லுங்கள். ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவனிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தவன். அடிமையானவனிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரிகள் 2 ஏற்பாடு. அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி, இவள் தன் பிள்ளைகளோட கூடி அடிமைப்பட்டிருக்கிறாளே. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள். அந்தபடி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, கற்ப வேதனை படாதவளே, களிப்பாய் எழும்பி ஆற்பரி. புருஷன் உள்ளவளை பார்க்கிலும் அநாதி ஸ்திரிக்கே அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறது. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆவிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிழைத்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோட சுதந்திர வாழியாய்
இருப்பது இல்லை. நியாயப்பிரமாணம் முடிஞ்சு என்றார். அவர் ஆகாரை கொண்டு வந்து நியாயப்பிரமாணம் ஈக்குவலாக யோசிச்சு பாருங்க. யூதருக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம் நியாயப்பிரமாணம், அதை ஏறு ஆகார் என்ற அடிமை பெண்ணுக்கு ஈக்குவலாக்கி அந்த அடிமைத்தனத்தில். ஏன்னா தப்பு எதுன்னு நீங்க தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை, தப்பிக்கிற வழி தெரியணும். தப்பு எது என்று தெரிஞ்சால் போதாது, தப்பிக்க வேண்டும். இப்போ நீங்க நியாயப்பிரமாணம் குற்றம் 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 சொல்ல சொல்ல, இப்ப உங்களுக்கு தெரியுமா லேட்டஸ்ட்? எத்தனை பேர் தெரியும் இப்ப லேட்டஸ்ட் மூவ்? அது சட்டமாச்சுனா கஷ்டம். என்ன தெரியுமா? பாவத்தை குறித்து பேசாதன்றோம். தேர் இஸ் நோ சின் அதர் தென் காலிங் சம்திங் அ சின். பாவம் என்று ஒன்றை சுட்டி காட்டுவதை தவிர வேறு பாவமே இல்லைன்னு ஒரு கோஷம் எழுதியிருக்கு. கிறிஸ்தவ மத்திய இல்ல, கிறிஸ்தவ நல்லவன். அவன் என்ன சொல்றான்? நீ இனிமேல் டிவியில வந்து ரேடியோல வந்து இதெல்லாம் வந்து பாவங்கன்னு சொல்லாத, நீ பேசாத. ஏற்கனவே ஹோமோசெக்சுவாலிட்டி பத்தி நீங்க பேச முடியாது இல்லையா? சபைகளுக்குள்ளே கூட பேசுறதுக்கு தடை வந்துட்டியா? அங்கீகாரம் பெற்றுச்சு. இப்போ இந்த நிலைக்குள்ளே வந்தபடினாலே நம்ம எது இதெல்லாம் குற்றம்னு சொன்னோமோ அதெல்லாம் பாவம் என்று சொன்னோம், அதெல்லாம் இப்போது பாவம்னு சொல்லாதுன்னு வருது. அப்போ எதையுமே நீ பாவம் என்று சொல்லாது. ஏன்? அந்த பாவம்னு சுட்டி காட்டுறதுனால குற்ற உணர்வு ஏற்படுத்துறேன்றாங்க சைக்காலஜிஸ்ட். எல்லாரும் இல்ல, ஒரு கூட்டத்தா சொல்றபடி எல்லாம் இது சட்டமாகி விட்டால் நீங்கள் பாவத்தை குறித்து கண்டித்து பிரசங்கம் பண்ண முடியும். என்ன பிரசங்கம் பண்ணலாம்? இயேசு நேசிக்கிறார், கண்ணீரை துடைக்கிறார். இயேசு ஆறுதல் அளிக்கிறார், இயேசு அதெல்லாம் பரவாயில்ல நீ சொல்லிட்டு போ, ஆனா இயேசு பாவங்களை மன்னிக்கிறார், நீ பாவிய மறந்து இதெல்லாம் சொல்லாத, அந்த நிலை வரப்போகிறது. அப்படி என்றால் கல்வாரிக்கு போன இயேசுவை கர்ச்சீஃப் கொடுக்கும் இயேசுவாக மாற்றி விட்டார்கள், கண்ணீர் துடைக்கிறது, அதோட போதும், ரட்சி பத்தி பேசாது, இதுதான் ட்ரெண்ட். அது மட்டுமல்ல, எல்லா மதமும் சம்மதம், எனவே எல்லாருக்கும் பரலோகத்தில் உண்டு. தேவன் நல்லவர், தேவன் யாரையும் நரக திரும்ப மாட்டார் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் பரலோகம் உண்டு. இந்த நிலைமைக்குள்ளே எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் ஒரு டிபேட்டை நான் கேட்டேன், லாரி கிங் ஆயிட்டார், எவ்வளவு உலகத்திலே அதிகமாய் மக்கள் பார்க்கிற ஒரு புரோகிராம் அது லாரி கிங். அதுல ஒரு பேப்டிஸ்ட் பாஸ்டரும் அதுல இன்னொரு ஒரு ஒரு கத்தோலிக்க ஃபாதர் பெரிய ஒரு மனுஷன், மூன்று பேர் உட்கார்ந்து பேசுறாங்க. ஆங்கிலிகன் பிஷப் மாடரேட் யாரும் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப பேசுகிற போது ஓரின சேர்க்கையை கொடுத்த பேச்சு வருது ஹோமோசெக்ஷுவல்ஸ் பத்தி. அப்ப அதுல என்ன ப்ராப்ளம் என்று லாரி கிங் கேட்கிறார். அதுக்கு பேப்டிஸ்ட் பாஸ்டர் சொன்னார், பைபிள போட்டிருக்கு அது பாவம் என்று சொல்லி அது கேட்டார். உடனே இந்த ஆங்கிலிகன் பிஷப் கேட்கிறாரு, அது பவுல் சொன்னான், இயேசுவா சொன்னாரு. அப்ப நிருபங்கள் எல்லாம் வேணாம் ஆயிடுச்சு, அது பவுல் சொன்னது, பவுல் ஒரு மனுஷன், ஆனா இயேசு அப்படி சொல்லவே இல்லை. இயேசு என்ன சொன்னான்னு கேட்கிறாங்க லாரி கிங். அதுக்கு அவர் சொன்ன நல்ல கவனிகள், அவர் சொல்லுகிறார், இயேசு சொன்னாராம், இன்னும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அநேகம் உண்டு, அவளை சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள். இன்னும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அநேகம் உண்டு, அவளை சொன்னால் நீங்கள் இயேசு என்னது மீன் பண்ணார், அவங்க வரப்போற பாடுகளை மீன் பண்ணார் இல்லையா. சீஷரப்பா சொல்றாரு, இன்னும் நிறைய காரணம் அவன் சொன்னான், இப்ப சொன்னா அது தாங்க மாட்டீங்க சொன்னது. இவர் சொல்றாரு, இதை தான் இயேசு சொன்னார். எதை சொன்னாரு? இப்படி இதெல்லாம் அந்த நாட்கள் அவங்களுக்கு புரியாது, கல்லறிஞ்சு கொள்ற பாவமா இருந்துச்சு, சொன்னா அவங்க தாங்க மாட்டாங்கன்னு சொன்னார். ஆனால் as the society advances, as the civilization advances, the truth is expounding itself. கலாச்சாரமும் மனித நாகரிகம் வளர்ச்சி அடைய அடைய இந்த சத்தியமும் விரிவாகி கொண்டே போகிறது. என்ன பாருங்க பெரிய படிப்பாளி, பாவம் இன்றைக்கு பாவம் நாகரீகமாகி கொண்டு வருகிறது. என்ற படியினாலே இன்றைக்கு பாவம் இல்லைன்னே சொல்லுறான், ஏன்னா பாவம்னா பயம் வந்துருது. நியாயப்பிரமாணம் இது பாவம் என்று சுட்டி காட்டிருந்தனாலே குற்ற உணர்வு வந்தது. இப்ப பாவமே இல்லைன்னு சொல்லிட்டு குற்ற உணர்வு இருக்காது இவன் சொல்றான். ஆனா ரெண்டுக்கும் இடையிலே இயேசுடைய சிலுவை என்று சொல்லுகிறது, நியாயப்பிரமாணம் குற்றம் என்று சொல்வது சரிதான், ஆனால் அந்த குற்றத்துக்கு பரிகாரம் குருசாகிய சிலுவையில இயேசு மரித்தது என்றும், நீ பாவத்தை பாவம்னு சொல்லாத, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. பாவங்களை நாம் அறிக்கிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா நியாயத்திலே நம்ம சுத்தி இருக்க இயேசு உண்மை நீதி உள்ளதாக இயேசு சொன்னார். பூனை கண்மூடினால் பூலோகம் இருள்வதில்லை, தீக்கோழி மண்ணுக்குள்ள தன்னுடைய தலையை பதிச்சிட்டதுனால துரத்தி வர்றவன் போயிட்டான்னு அர்த்தம். இதுதான் எனவே நியாயப்பிரமாணம் இது பாவம் என்று எனக்கு நிர்ணயித்துக் கொடுத்தது, பாவம் உயிர் கொண்டதுன்னு சொல்றாரு. ஆனால் இப்ப இருக்கும் சொல்றான் பாவம்னு சொல்லாம இரு, எல்லாம் சரியாயிடும். இதுதான் நிலை. ஹல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப நான் பாக்கிறேன், ஒரு விஷ பாட்டில் இருக்கு, அதுக்கு மேல நீங்க விஷம்ன்றது எழுதாதீங்க, கொக்கோ கோலான்னு எழுது, வேற ஏதாவது எழுதுங்கன்றான். என்ன நடக்கும், என்ன நடக்கும்? ஹல்லேலூயா, கர்த்தர். எனவே இதை நாம் புரிஞ்சுக்கொள்ள வேண்டும், இது நமக்கு கெடுதி. கோக்க வச்சா நம்ம கோக்கு விரோதி இல்ல, கொக்கோ கோலா நீங்கள் குடிக்கிறவர்களுக்கு எனாமல் போயிடும், பல்லருக்கு எனாமல், ஏன்னா அதுல பர்டிகுலர் அமிலம் இருக்கிறது. எனாமல் போது மட்டுமல்ல, அது எலும்பை பாதிக்கும், உடலை பாதிக்கும், நல்ல காரியங்கள் அதுல இருக்கு. ஆனா மேல என்ன போட்டிருக்கோம், விஷம்னு எழுதல, கொக்கோ கோலா எழுதி, ஆனால் நம்ம குடிச்சிட்டு இருக்கோம், விஷம்னு எழுதுனா குடிப்போமா? ஹல்லேலூயா, இதுதான் பாயிண்ட். எனவே நியாயப்பிரமாணம் குற்றம் என்று சொல்லிட்டு இயேசு சொல்ற அந்த குற்றத்துக்கு பரிகாரம் தான் நியாயப்பிரமாணத்தை, உனக்கு விடுதலை, நியாயப்பிரமாண சாபத்திலிருந்து விடுதலை. பெற்றோர்கள் திராட்சை பழங்களை சாப்பிட்டார்கள், பிள்ளைகளுடைய பற்கள் கூசி போய் என்று சொல்லப்படுவதில்லை. The fathers ate the sour grapes and the teeth of the children set on the edges. It will never be said like that. அப்ப என்ன அர்த்தம், அவனவன் தந்தன் பாவத்தை சோப்பான் என்று இந்த எல்லா இயேசுடைய சிலுவை தான் நம்ம கொண்டு வந்துச்சு. ஆமே இல்லைன்னு சொன்னா இந்த பிரச்சனை வந்துகொண்டே இருக்கும். ஆமே. ஆறாவதாக, சத்ருவுக்கு தோல்வி இல்லை, சத்ருவுக்கு தோல்வி. கொலோசியர் 13 கொலோசியர் 2 13 முதல் 15, இன்னும் ரெண்டு குறிப்பு இருக்கிறது, கவனியுங்கள். கொலோசியர் 2 முதல் 15,
உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாமிச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடியாகவும்
கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை
குலைத்து
அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார்.
ஒரு விஷயம் இல்லைங்க, எத்தனை பேர் இந்த ஸ்டோரி கேள்விப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு பாஸ்டர் ஒரு சர்ச்சுக்கு குட் ஃப்ரைடே அன்னைக்கு ப்ரீச் பண்ண வராரு. நான் சொந்த கதையை கேளுங்க, ஒரு பாஸ்டர் குட் ஃப்ரைடே அன்னைக்கு ப்ரீச் பண்ண வராரு. எப்படி பேசலாம்? அவருக்கு நல்ல ஒரு ஐடியா தோணுச்சு. ஒரு கூண்டிலே ஒரு பறவையை கொண்டு வருகிறார். ஹவு மெனி ஆஃப் யூ ரெட் தட் ஸ்டோரி? காட் டியூப்ல இருக்குது. ஓகே, காட் டியூப்ல இது ஒரு ஒரு டிவோஷன்லயும் இது வந்துருச்சு. தமிழ் டிவோஷன்ல வந்து நான் எழுதுனேன், நான் அவங்களுக்கு அவள் பதிலே எழுதுன. இங்கிலீஷ் டிவோஷன் நான் எழுதுனா பதில் வந்துருச்சு எனக்கு. நான் சொன்னதை ஏற்றுக்கொண்டார்கள். பேஸ்புக்ல நான் இந்த விளக்கத்தை எழுதிக்கேன், நோட்ல ஃபுல்லா தீர்க்கமா எழுதிக்கேன். சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்றேன், கவனி இந்த ஸ்டோரியை கவனிங்க. ஒரு பாஸ்டர் தன்னுடைய சபைக்கு வந்து இயேசுடைய பலியை எப்படி விளக்கம் யோசிக்கிறப்போ அவருக்கு ஐடியா தோணுச்சு. ஒரு கூண்டிலே ஒரு பறவையை கொண்டு வருகிறார். கொண்டு வந்து அந்த மேடல் எல்லாருடைய கண்களும் பறவை நோக்குது. அவர் சொல்றாரு, நான் இன்றைக்கு வருகிற வழியிலே ஒரு சிறுவனை சந்தித்தேன். அந்த சிறுவன் இந்த பறவை கூண்டை கையிலே வைத்திருந்தான். ஒரு குச்சியை வச்சு பறவையை குத்து குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்கான். பறவை துடித்து கொண்டே இருக்கிறது, அதுல இறகு பிடிச்சு இழுக்கிறான். பறவை ரத்தம் சுட்டுகிறது, பறவை கஷ்டப்படுகிறது. அப்ப நான் அவனை பார்த்து கேட்டேன், இந்த பறவை இப்படி நீ செய்யாதப்பா. அவன் சொன்னான், இது பொல்லாத பறவை, இதுக்கு இப்படிதான் செய்யணும். இது என்னுடைய பறவை, என்ன வேணாலும் செய்வேன். அப்ப இவர் சொல்றாரு, அந்த பறவை நான் வேணா வாங்கிக்கிறேன். ஐயோ நீ வாங்க, இது யூஸ்லெஸ், இது பயங்கர தாழ்வு. இல்ல என்னன்னா நான் வாங்கிக்கிறேன். சரி, எவ்வளவு வேலை? ஒரு குறிப்பிட்ட தொகையை சொல்லுகிறான். இவர் கொடுத்து அந்த கூண்டை வாங்கி கொண்டார். நல்லா கவனிச்சு கூட பாருங்க, இந்த கூண்டை வாங்கி கொண்டு நான் வந்தேன், இப்போது இந்த பறவை எனக்கு சொந்தம். இந்த பறவையை இனி யாரும் குத்தி கிழிக்க முடியாது, கூண்டிற்குள் வைக்கவும் முடியாது சொல்லி கூண்டை திறந்து விட்டார். திறந்து போயிடுச்சு. இதுதான் இன்றைய செய்தியினார் சொல்லிட்டு சொன்னாரு, பிசாசின் கூண்டிலே நீயும் நானும் அடைபட்டு அடிபட்டு வாதிக்கப்பட்டு கண்ணீர் வடித்துக் கொண்டோம். பிசாஸ் நம்மளை அடிமையா வச்சு கஷ்டப்படுத்தினா. இயேசு வந்தபோது பிசாஸ் சொன்னான், எனக்கு சொந்தம் நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னான். நல்ல கவனிகள், எனக்கு சொந்தம் நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னான். அப்ப இயேசு சொன்னார், இல்லை நான் சொந்தமாக்கி கொள்ள வேண்டாம், ரத்தத்தை முழுக்க கொடுக்கணும். இயேசு தம்முடைய ரத்தத்தை முழுதுமாய் அவனுக்கு செலுத்தி ஒன்றையும் என்னை மீட்டுக் கொண்டார். இனியும் நீ கூண்டு பறவை அல்ல, நீ சுதந்திர பறவை என்று சொல்லி முடிச்சார். இந்த ஸ்டோரி பயங்கர ஃபேமஸ் இப்ப இன்டர்நெட்ல. ஒரு ரெண்டு வருஷமா நடக்குது, ஒரு வருஷமா எனக்கு தெரியல. இதை முதல் முறையா நான் ஒரு டிவோஷன்ல வாசி, தமிழ் டிவோஷன் வாசி, எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. நான் ஒரு பெரிய ஒரு லெட்டர் ஒன்று எழுதுனவர்கள், அவர்கள் எக்னாலஜ் பண்ணி இன்னைக்கு லெட்டர் வரல, ஏன் தெரியல. தமிழர்கள் எப்பயும் தப்பு ஒத்துக்க மாட்டாங்க. அதன் பிறகு ஆங்கிலத்தில் வந்துச்சு, பார்த்தா ஆங்கிலம் தான் முதல்ல வந்திருக்குது. அவருக்கு இருந்த போது அதை எனக்கு அனுப்பின பிரதர் உடனே சொன்னார், சாரி பாஸ்டர், தேங்க்யூ, நல்ல முறை விளக்கம் கொடுத்தீங்க. எனவே இந்த விளக்கத்தை நான் இப்ப யார் யாருக்கெல்லாம் அதை அனுப்பிச்சு அவ்வளவு பேருக்கு நான் அதை அனுப்புறேன்னு ஒத்திட்டார். இப்ப லேட்டஸ்ட் என்னன்னு சொன்னாங்க, சிறந்த நடிகர்களை வித்து இதை நடிக்க வச்சு ஒரு சின்ன ஒரு நாடகமாக்கி பேஸ்புக்ல போட்டாங்க. பெரிய ஃபேமஸ் இது இன்டர்நெட்ல. இப்ப சீசன் வேற போயிட்டே இருக்கு. அப்ப என்னுடைய கட்டுரையை படித்தவர்கள் இப்ப எடுத்து எடுத்து போஸ்ட் பண்றாங்க எல்லா வால்யூம். என்னவென்றால் இது தவறான போதகம் என்று சொல்லி எங்க தவறு நான் சொல்ல போறேன். நீங்களே கண்டுபிடிச்சீங்களா எங்க தவறு இருக்குதுல? இயேசு உங்களுக்கா எனக்கா ரத்தம் சிந்தினார். ரத்தம் சிந்தின் மூலமா பாவமன்னிப்பு கிடைச்சது உண்மை. பிசாசுடைய பிடியில் நீங்களும் நானும் இருந்தது உண்மை. பிசாசு நம்மை சித்தமைப்படுத்தும் உண்மை. இயேசு ரத்தம் சிந்தினபடினாலே அது கிரயமாய் செலுத்தப்பட்டபடினால் நீங்களும் விடுதலை பெற்ற உண்மை. ஆனா இந்த ஸ்டோரியில எங்க மிஸ்டேக்? யாரா சொல்லுங்க, இந்த நான் சொன்ன கதையிலே எங்கே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது சொல்லுங்க. ட்ரை பண்ணுங்களேன், தப்பான ஆன்சர்ல உங்களுடைய வியூ சொல்லுங்களேன். எஸ் பிரதர், என்னமா? அது கூட சொல்ல மாட்டேன் நான், அது கூட சொல்ல மாட்டேன். கொஞ்சம் சொல்லுங்க, ஏன்சின்னு சொல்லுங்க, கேமராக்கு திருப்புங்க. திஸ் த ரைட் ஆன்சர். சொல்லுங்க, பிசாசுக்கு ரத்தம் செலுத்தப்படவில்லை. கத்தரோட ஆசீர்வாத சிஸ்டர், எங்க போது பாருங்க, எவ்வளவு அழகான ஸ்டோர் நான் சொல்ல எப்படி உங்களுக்கு இதை படிக்கணும்னா அப்படியே சொல்றேன். இப்ப ஃபேமஸ் நடிகர்கள் வச்சு நடிச்சுட்டாங்க வேற, ஃபியூ மினிட்ஸ் தான், பயங்கரமா இருக்கு. எல்லாம் படிக்கிறோம் அப்படியே கண்டே முடியும். ஐயோ இயேசு ரத்தத்தை சிந்தினாரே, பிசாசுக்கு முழு ரத்தத்தையும் கொடுத்து என்னை காப்பாத்தினாரே. அப்படின்னா பிசாசு பெரியவனா இயேசு பெரியவனா? பிசாசு பெரியவனா இயேசு பெரியவனா? இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டது தெரியுமா, பிசாஸ் ரத்தம் போனா எனக்கு கோழி ரத்தம் கொடு, எனக்கு மாட்டு ரத்தம் கொடு, எனக்கு ஆட்டு ரத்தம் கொடு. இது ஆண்டவர் ரத்தத்தை கேட்ட கதையா போச்சு. கோழி ரத்தம், மாட்டு ரத்தம், மாட்டு ரத்தத்தை பிசாசு கேட்பது உண்மை. இயேசுவின் ரத்தத்தை கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்ல, கேட்கறதுக்கு நினைக்கிறதுக்கு துணிவு வருமா பிசாசு என்று கேட்கிறேன். தியோலாஜிக்கலி ராங், இறையல் படி மிக பயங்கரமான ஒரு தவறான ஒரு போதகம் இது. இது இப்ப பரவி நாளைக்கு என்ன மாறிடும், பிசாசு இயேசுக்கு மேல் ஆண்டவர் மாதிரி ஆயிடுவார், பிதாவோட பெரியவிடாடுவார். ஆனால் அப்ப ஒரு கேள்வி எழும்புகிறது, பிசாசு தான் என்ன அடிமை ஆச்சு உண்மை, பிசாசு என்ன கஷ்டப்படுத்தலாம் உண்மை, இயேசு ரத்தத்தை கொடுத்தானே என்ன சம்பாதிச்சா உண்மை. இன்னைக்கு நான் என் பொருளை கொண்டு போய் இந்த வாட்சை கொண்டு போய் கடையில் அடகு வச்சுட்டா, இதை மீட்டெடுக்கிறதுக்கு ஒருத்தர் வந்து காசை கொடுத்தா யாரு கொடுக்கறா, அடகு கிடைக்காம தானே கொடுக்கிறாரு, அப்ப அவன்ட்டு தானே பிசாசு தான் ரத்தம் கொடுக்கப்படணும், லாஜிக்கலா கரெக்ட் தானே? நோ, தியோலாஜிக்கலி இட் இஸ் எ ஃபாலசி. பயங்கரமான கள்ள போதம் ஏன் என்று கேட்டால், இயேசு ரத்தத்தை பிசாசுக்கு கொடுக்கல, பிசாசுக்கு ரத்தம் கொடுக்கப்பட்டால் பிசாசு பெரிய ஆளோட எது. நான் ஒரு ஃபியூ மினிட்ஸ் விளக்கிற பாஸ்டர், ரொம்ப இம்பார்ட்டன். ஏன்றால் இது இன்டர்நெட் மூலமா பயங்கரம் பரவி கொண்டிருக்கிறது. இந்த தவறான போதும் அடிக்கப்பட வேண்டும், ஆரம்பத்திலே சாகடிக்கப்பட வேண்டும். இல்லைன்னு சொன்னா நாளைக்கு பிசாசு இயேசு விட பெரியவராயிடுவார். கவனியுங்கள், இயேசு கொடுத்து என்ன சொல்றாரு, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்ன இடத்தில், அப்ப ரத்தம் யாரு காண்டவரே, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்ன இடத்தில் தொன்றுமில்லை. அப்ப உங்களுடைய ரத்தத்தை நீ கொடுத்தானே மீட்டிங்க ஒன்றுமில்லை எப்படி சொன்னீங்க, போய் சொல்றீங்களா, நானே வழியும் சத்தியம் சொன்னீங்களே, சத்தியமான தேவன் உங்களுடைய ரத்தத்தை அவனுக்கு கொடுத்து என்ன மீட்டிங்களே, அப்ப ஒன்றுமில்லைன்னு சொல்றீங்களே. கவனியுங்கள், அப்படின்னா பிசாசு இயேசுடன் ஒன்றுமில்லை. ஓகே, முடிஞ்சது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கிறார். சிலுவையில் என்ன நடந்தது யாராவது சொல்லுங்க, சிலுவையிலே என்ன நடந்தது, ஒரு யுத்தம் நடந்தது, யாருக்கு யாருக்கும், பிசாசுக்கும் இயேசுக்கும் இடையில யார் தோற்றது, பிசாசு. யார் ஜெயிச்சது, இயேசு. மனசுல வச்சுங்க, ஓகே. பேதுரு ஆண்டவரோட சொல்றீங்க, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து, ஃபேன்டாஸ்டிக் எக்ஸலன்ட் தி கிரீக் சயின்ஸ் ப்ளஸ், என்ன சொல்றாரு, சோமோகம் க்ளௌடியா உன கடைசிச்சப்பா, கரெக்ட், இதை மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தின பிதாவே உனக்கு வெளிப்படுத்தி நான் சொன்னாரா, ரெண்டு வசனம் கீழே எனக்கு பின்னங்க சாத்தானே என்று பேதுரு சொல்ல, ஏன் தெரியுமா, அவன் என்ன சொல்லிட்டான், என்ன சொன்னான், ஆக்சுவலா நீர் சிலுவைக்கு போக கூடாது, நல்லா நான் சொல்ற கவனிங்கள், நீர் சிலுவைக்கு போக கூடாது என்று பிசாசு பேதுரு சொல்லுகிறார். அந்த ஒரு வார்த்தையை சொன்ன நல்லதானப்பா, ஆண்டவரே நீங்க போய் சிலுவையில் தாகறீங்க, ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவாச்சு, இந்த வெளிப்பாடு இருந்தா ஜனங்க ரட்சிக்கப்படுவாங்க, அது போதும், ஏன் சிலுவைக்கு போறீங்க, நல்லதானு சொன்னான். அவனை பார்த்து தப்பா சொல்றேன்னு சொல்லல, ஷட்அப்னு சொல்லல, சீட் அண்ட் கெட் பிஹேவ் மீ, திரும்ப சொல்லு, நல்ல கவனியுங்கள், நாம் சொன்ன நல்ல அவருடைய நன்மைகள் நீங்க போகாதீங்க, சிலுவையில் மறிக்காதீங்க, நல்லதுக்கு சொன்னதுக்கு அவனை பிசாசை பின்னாடி போட்டு, ஏன்னு கேட்டா அவர் தெரியும், ரெண்டு வசனத்துக்கு முன்னாடி ஆவியானவர் அவர் மூலமா பேசினாரு, இப்ப ரெண்டு வசனம் தாண்டி பிசாசு பேசுது, ஏன், பிசாசுக்கு தெரியும், நைஸா பேதுருடன் நுழைஞ்சு பேதுரு மூலமா கேட்டுருவோம், கேட்டா இவர் சிலுவைக்கு போக மாட்டான், ஏன், சிலுவைக்கு போனா என்ன ஆகும், சிலுவை இயேசுவுக்கு பிரசங்க பீடம், ஆனால் பிசாசுக்கோ அது கல்லறை. சிலுவை இயேசுவுக்கு ரட்சிப்பை மக்களுக்கு கொடுக்கும் இடம், ஆனால் பிசாசுக்கோ அது அவருடைய ராஜாங்கத்தினுடைய முடிவு. இயேசு சிலுவையிலே உங்களுக்கும் எனக்கும் அதிகாரத்தை கொடுக்கும் இடம் அது, ஆனால் பிசாசுக்கு அதிகாரத்தை இழக்கும் இடம் அது. இது பிசாசுக்கு ஆரம்பத்தில் தெரியும். அதனால்தான் பல பாருங்கள், இயேசுவை அவன் சின்ன வயசுல எப்படி கொல்ல விரும்புறான், கருவில கொண்டிருப்பான் யோசேப்பு மூலமாக, யோசேப்புக்கு அந்த பிள்ளை தன்னுடைய பிள்ளை தெரிஞ்சு கொண்டு, ஆனால் நல்லவள யோசேப்பு நீதிமானா இருந்தான், ஆண்டவர் சொல்றதை கேட்டு அந்த பிள்ளை வேற கை வைக்கவில்லை. இயேசுவை கொல்லுவதற்கு ஏறோது வழி தேடுகிறான், ஆனால் அதையும் இயேசு தப்பிச்சு கொள்ளுகிறார். கிடைச்சாக்க ஒரு முறை மலையிலிருந்து தள்ள பாக்குறான், அங்கேயும் இயேசு தப்பிச்சு, ஏன்னு கேட்டா என்ன ரீசன் சொல்லுங்க, சிலுவையில மறிச்சாதான் ரட்சிப்பு, சிலுவையில் தான் அவர் மறிக்கணும், வேதத்தின்படி அவர் மறிச்சா அப்பதான் ரட்சிப்பு. என்னபடியால் சிலுவைக்கு இயேசு போகாதபடிக்கு என்னென்ன செய்யுமோ அவ்வளவு செஞ்சு பாக்குறான். கடைசியா சொல்றான், இன்னொரு சொல்றான், விரும்பவே தடுக்கிறான், ரத்தம் செய்யற முக்கியமான கரு ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பு பிசாசுக்கு வேண்டவே வேண்டாம். ரெண்டாவது அந்த ரத்தத்தை தொடுவானா, தொட அவனுக்கு சக்தி இருக்கா, நினைச்சு பார்க்க அவனுக்கு தைரியம் இருக்கா, துணிவு இருக்கான்னு கேட்கிறேன். நல்லா கவனிங்கள், இது முக்கியமான ஒரு காரியம், இதை நான் நிச்சயமா நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன் என்று கேட்டா, இது இப்படிப்பட்ட தவறான போதகங்கள், இன்டர்நெட்னா ஒரு நிமிஷத்துல மல்லியர் கணக்கான 500 மில்லியன் மக்கள் பேஸ்புக்ல இணைக்கப்பட்டிருக்காங்க, 500 மில்லியன் மக்கள், இன்னைக்கு இப்படிப்பட்ட தவறான போது 500 மில்லியன் மக்களுடைய உள்ளத்தை அதை கெடுத்து போடுமே. இதுவே இமெயில் மூலமா போன எஞ்சின மக்களை கெடுத்து போடுமே. இது புல்பீட்டுக்கு வர்றதுக்கு இன்னும் நான் ஜாஸ்தி நாள் இல்லை. இந்த டிராமாவையே டிவி போட்டு காட்டி இன்னைக்கு சொல்ல போகிறார்கள். ஹல்லேலூயா. நாம் ஜாக்கிரதையா இருப்போமே. கத்திரசுதாம் ரொம்ப ஜாக்கிரதையா கொண்ட அவசியம். எனவே அது தவறான காரியம். எனவே இரண்டாவது காரியம் ரொம்ப முக்கியமான காரியம். இப்ப நீங்க வாசிச்ச வசனம் நீ வாசியமா, ஏன் இயேசு சிலுவைக்கு போவது பிசாசு விரும்புவது? வாசிங்கள் 2 அதிகாரம் கொலோசே 2:14-15.
உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும்
அவரோட கூட உயிர்ப்பித்து
அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த
நமக்கு ஒரு நிமிஷமா நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை
குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து
சிலுவையின்
மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக அவைகளின் மேல் சிலுவையிலே
வெற்றி சிறந்தா. சிலுவை ஒரு தோல்வியின் சின்னம் அல்ல. என் தெய்வம் வெற்றி அடைந்த சின்னம் அது சிலுவை. ஹல்லேலூயாவே. சிலுவை ஒரு காலத்து தோல்வியின் சின்னம். ஏன்னா அதுல தொங்கி பரவே செத்தான். ஆனால் இயேசு சிலுவையில மறிக்கிற போது அது வெற்றி. எவரையில கிளீனா எழுதுறாருல, காலமெல்லாம் மரண பயனுக்கு மரண பயத்தில் இருந்தவங்க விடுவிக்கும்படியாக அவர் சிலுவைக்கு போகிறார். மரணபதியம் தாழ்த்து, அதாவது சிலுவையின் மரணபதியம் தாழ்த்துகிறார். ஆமே, விடுதலைக்காக. அப்ப சிலுவையில நடந்த ஒரு காரியம், சிலுவையில இயேசு வெற்றி சிறந்தார். அதனாலதான் அதுக்கு குட் ஃப்ரைடேன்னு எல்லாம் சொல்றாங்க. இல்லைன்னு சொன்னா நம்ம ஜெர்மன் சொல்றோம் கார்பரேட் ஆகணும், இல்ல மலையாளம் சொல்றோம் துக்க வெள்ளின்னு சொல்லி சேர்க்கலாம். நீங்க துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சந்தோஷப்படணும். ஏன் ஆண்டவர் சிலுவையில பிசா தோக்கடிச்சா ஐயா? நான் ஒரு ராணுவ அதிகாரியுடைய மகன். எங்க அப்பா சொல்லுவாங்க, நான் செத்தா டெக்கரேஷன், சாகல என்ன ப்ரமோஷன். ஒவ்வொரு முறை 4 மணிக்கு போறப்ப சொல்லிட்டு போவார், பிள்ளைகளா கவலைப்படாதீங்கடா, நான் செத்தா டெக்கரேஷன், ஏதோ ஒரு அவார்டு கிடைக்கும், உங்க அம்மாவுக்கு வார் விடோன்ற பெயர் கிடைக்கும், பிள்ளைகளா உங்களுக்கு எல்லாம் சொசைட்டில மதிப்பு, ஏன்றால் தேசத்துக்காக மருத்துவம் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அப்படி நான் உயிரோட வந்தா எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். கத்திர ஸ்தோத்தம், 4 மணியிலையும் தகப்பன் சாகவில்லை. 86 வயசுல அவர் பூர்ண வயது உள்ளவராக மறித்தார். அது கத்தோட கிருபை தான். ஆமே. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து சிலுவையில மறிக்கிற போது இட் வாஸ் எ டெக்கரேஷன் ஃபார் ஜீசஸ், for you, for me, and it was a cremation for devil. பிசாசு என்ன துரைத்தனங்களையும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இந்த கையெழுத்தை கொலைச்சு போட்டு அதிகாரங்களையும் துரைத்தனங்களும் உரிந்து கொண்டு நிர்வாண கோலமாக்கி அவர்கள் மீது சிலுவையில வெற்றி சென்றார்னா அதை சிலுவையில மாட்டி அவர் இறங்கி போயிட்டார். ஆமே. அதனால சிலுவையை நாம் கும்பிடுவதில்லை. சிலுவையில் இந்த பாடுகளை தியானிக்கிறோம். சிலுவையில் இயேசு ரத்தம் சிந்தி யோசிக்கிறோம். சிலுவையில் எல்லாம் யோசிப்போம், தியானிப்பானா. சிலுவை நாம் கும்பிடாத காரணம், சிலுவையில் இயேசு இல்ல போயிட்டார். இன்றைக்கு ஈவினிங் என்னுடைய மெசேஜ் கேளுங்க, டிவியில் வருது, காலியான சிலுவை, காலியான கல்லறை, காலியான உள்ளங்கள். சிலுவையில் இயேசு இல்ல, 6 மணி நேரம் இருந்தார் இறங்கி போயிட்டார். கல்லறையே இயேசு இல்ல, 3 மணி நேரம் தான் போயிட்டார். அவர் தங்க விரும்ப வேண்டிய உள்ளங்கள் அல்லது அது காலியா இருக்கூடாது. சிலுவை காலி, கல்லறை காலியா, இருதயம் காலியா இருக்கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். எனவே இங்கே நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து சிலுவையை பிசாசுடைய இயேசுக்கு அது நியாயாசனம், ஆனால் பிசாசுக்கு அவனுடைய தீர்ப்பு எழுதப்பட்ட இடம். அவன் பல்ல உடைச்ச, அவன் தலையை உடைச்ச, வாழை கட் பண்ணிட்டான். ஆமே. இதுதான் நடந்தது, சிலுவையில் நடந்த ஒரு காரியமாய் காணப்படுகிறது. இப்போ நீங்க ஒரு கேள்வி நிச்சயம் உங்க மைண்ட்ல என்ன இருக்கு, பாஸ்டர் ஓகே இதெல்லாம் எனக்கு புரிஞ்சு போச்சு, சிலுவைன்றது பிசாசுக்கு தான் முடிவு வச்சு, எனவே சிலுவைக்கு பிசாசு இயேசு போவதை எனக்கு விரும்பவில்லை, இயேசுன்ற ரத்தத்தை கேட்கல, எல்லாம் ஓகே நீங்க சொல்றது. ஆனா ரத்தம் யாருக்கு செலுத்தப்பட்டது? இப்ப யாரா சொல்லுங்க, ரத்தம் பிசாசுக்கு செலுத்தப்படவில்லை, நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். ரத்தம் யாருக்கு செலுத்தப்பட்ட அதை ஹேண்டில் பண்ணுமே, இல்லைனா நமக்கு புரியாதே. எதற்காக தெய்வம் வந்து சிலுவையிலே மறித்து ரத்தத்தை சிந்த வேண்டும், யாருக்கு ரத்தம் செலுத்தப்பட்டது அப்படி ஒருத்தர் கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? யாரா சொல்லுங்களேன், ட்ரை பண்ணுங்க. நான் பைபிள் ஸ்கூல்ல சொல்லுவேன், நான் ஒரு தாய் அல்ல, நான் ஒரு மருத்துவச்சி, நான் ஒரு தாதி. ஐ எம் நாட் எ மதர் பட் ஐ எம் தி மிட்வைஃப். குழந்தை உங்களுக்குள்ளதான் இருக்கு, நான் ஹெல்ப் பண்றது குழந்தைய வெளியெடுக்க ஹெல்ப் பண்றேன். உங்களுக்குள்ள ஆன்சர் இருக்கு, வெளியே வராம உள்ளே உட்கார்ந்து இருக்கு. நான் யாரு? ஹெபாமா. மாட்டு ஜெபம் காரணம் உங்களுக்கு ஜெபம் புரியும். நான் ஒரு ஹெபாமா. என்ன ஹெபாமா பண்றேன்? உங்களுக்குள்ள குழந்தை இருக்கு, அந்த குழந்தை வெளியே வரது நான் ஹெல்ப் பண்றேன். ஹெபாமா தானே பண்ற? ஒரு மிட்வைஃப் தானே பண்ற? அப்ப அஸ் எ டீச்சர் உங்களுக்குள்ள இருக்கிற ஆன்சர் நான் வெளியே எடுக்கிறேன். நீங்க பிள்ளை உள்ள வச்சு பெற முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இப்ப உங்களை பெற செய்ய போற சிஸ்டர் பாருங்க, அருமையா பெற்று எடுத்தாங்க. ஒரு அருமையான பிள்ளைய. என்ன பிள்ளைய? பிசாசுக்கு இயேசு ரத்தம் சிந்தப்படவில்லை. Fantastic, God bless you. இப்ப அடுத்தது யார் பெற்று எடுக்க போற பாக்கலாம். உங்களுக்குள்ள இருக்க ஆன்சர் ரத்தம் யாருக்காய் சிந்தப்பட்டது அல்ல எதற்காய் சிந்தப்பட்டது? ட்ரை பண்ணுங்களேன். ரெண்டு ட்ரையல் கொடுப்போம் இல்ல பாஸ்டர், ரெண்டு ட்ரையல். பட்டயமே விழித்து எழு எழுங்க. எல்லாம் ஒரே சீரியஸ் ஆயிட்டீங்க. எழுப்புகள் பிரைஸ் தி லார்ட். எஸ் பிரதர், இப்ப நம்மளை விடுதலையாக்கும்படியே சிந்தினாரு. அப்ப இந்த இந்த ரத்தம் எதுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கணும் இல்ல, அது மூலம் விடுதலையான உண்மை. ஆனா இந்த ரத்தம் எதற்காய் செலுத்தப்பட்டது? கொஞ்சம் கூட கொஞ்சம் கம்மி நீர. வெரி குட், ட்ரை ட்ரை ஒன் மோர் ஸ்டெப். மீட்பதற்காக பிதா ரத்த வெறி கொண்டவரா? இல்ல. அப்போ அப்ப கொஞ்சம் இங்கே இடிக்கிறது இல்ல, வந்துட்டீங்க பக்கத்துல வந்துட்டீங்க. கொஞ்சம் ஸ்டிக் அலவு யோசிப்பாரு. யாராவது ஒருத்தர் புள்ள பாதி வந்துருச்சு. அப்படின்னா என்ன சொல்றீங்க நீங்க? இந்த சிஸ்டர் சொல்ற கவனிங்கள், ரத்தம் சிந்து இல்லாமல் பாவமன்னிப்பல் என்றபடியால் ரத்தம் சிந்தினார். ஓகே, அப்ப யாருக்கா ரத்தம் சிந்தினாரு? அந்த பிரின்சிபிள்காக. எதுக்கா ரத்தம் சிந்தினாரு? ரத்தம் சிந்து இல்லாமல் பாவமன்னிப்பல் ஒரு சட்டம் ஒண்ணு ஏற்றிட்டார் பாருங்க. எப்ப ஏற்றினாரு? உலகத்துக்கு வலி ஏற்றிட்டார். பாவம் செய்யற ஆத்மா சாகும் முதல் பிரின்சிபிள், பாவத்தின் சம்பளம் மரணம் இரண்டாவது பிரின்சிபிள், ரத்தம் சிந்து இல்லாமல் பாவமன்னிப்பல் மூன்றாவது பிரின்சிபிள். இந்த மூன்று பிரின்சிபிள் ஏற்படுத்தும் யாரு? தேவன் ஏற்படுத்தினார். வெள்ளாட்டுக்கடாவுடைய பாவத்தை மூட முடியல, நீக்க முடியல. குமாரனே வந்து பலியாகி ரத்தத்தை சிந்து நம்மை நீக்குகிறார். அப்போ இந்த நியதிக்காக அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. இது வரைக்கும் புரிஞ்சுதா? அடுத்த ஸ்டெப் நான் போறேன், நல்ல கவனிங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் போறேன். அடுத்த ஸ்டெப் என்ன தெரியுமா உங்களுக்கு? நம்முடைய தேவனுக்கு என்ன பேர்? பரிசுத்த தேவன், கிருபையின் தேவன். ஏதோ ஒண்ணு விட்டுட்டேன், என்ன தேவன் சொல்லு சொல்லு சொல்லுங்க. நீதியின் தேவன். நான் சொல்றேன், பிள்ளை உங்களுக்குள்ள இருக்கு, லெட் இட் கம் அவுட். நீதி பரிசுத்த தேவன், பாவத்தை பாராத பரிசுத்த கண்ணன். ரெண்டாவது கிருபையின் தேவன், பாவத்தை மன்னித்து நமக்கு விடுதலை கொடுக்கிற கிருபையின் தேவன். ஆனா இன்னொன்னு இருக்கு, அவர் நீதியின் தேவன். அதனால நியாயவியா வரப்போறார். நீதியின் தேவன் என்றால் என்ன அர்த்தம்? யாரா சொல்லுங்க? ரொம்ப நேரம் பேசினா எல்லாம் பட்டையை விழித்தெழுச்சு. நீதியின் தேவன் என்றால் என்ன பொருள்? வாட் இஸ் நீதி என்றால் என்ன? ட்ரை பண்ணுங்க யாராவது. நீதி என்றால் என்ன? Was this Gerechtigkeit? Kinder und Jugend. Ihr konntet probieren, na? Was ist Gerechtigkeit? What is righteousness? Needy and all, what is it? Governing and in the microphone, Rukhinja. There are many angles at which we can fall. There are many angles at which we can fall. But there is only one angle at which we can stand. நீங்கள் விழுவதற்கு பல கோணங்கள் உண்டு. நீங்கள் விழுவதற்கு பல கோணங்கள் உண்டு. நீங்கள் விழுவதற்கு பல கோணங்கள் உண்டு. நான் நிற்பதற்கு ஒரே ஒரு கோணம் தான் இருக்கு. Right angle. Right angle. Hallelujah. அதுக்கு ஜெர்மன்ல என்ன சொல்லுங்க? ரைட் ஆங்கிள் பிள்ளைகள், ரைட் ஆங்கிள் ஜெர்மன்ல சொல்லுங்க. Was sagt man auf Deutsch? Right angle. Rechter Winkel. Amen.
அப்படியா சரியான ஒரு இது இருக்கு. இப்ப இதுல நின்று நிக்கும் இப்படியா வரும். இப்ப நல்ல கவனிகள், இதுதான் கர்த்தர் நம்ம நிக்க வேண்டிய சொல்றாரு. ஆனா நம்ம நிக்கல, நம்ம எங்க பாவத்தில் விழுந்து கிடந்தோம். பாவத்தில் விழுந்து கிடந்தபடியால் நம்ம நிமித்துவதற்கு கர்த்தர் நம்ம ரத்த சிந்தி நம்மள ரைட் ஆங்கிள் கொண்டு வந்துட்டார். சிலர் இந்த பக்கம் விழுந்தாத்தான். இது இது என்ன பேரு? இங்க பாவம் சொன்னே, இங்கே அசைஞ்சாலும் விழுறோமே, அது என்ன ஆங்கிள்? இது சொல்லுகிறேன்பா, நான் சைனீஸ்ல பேசுறேன். இப்படி இருந்தா நீங்க விழுவீங்க, பிகாஸ் இட்ஸ் பாவத்தினுடைய ஆங்கிள். ஓகே, ஆனால் இந்த பக்கத்தில் இருந்தா ஏன் விழுறோம்? மிஞ்சின நீதிமான், மிஞ்சின நீதிமானா இராதே. பைபிள் போட்டிருக்கு, நீ ஏன் காலத்து முன்னாடி சாவணம்னு போட்டிருக்கு. கர்த்தர் இப்படிதான் வாழணும், அப்படி வாழ்ந்துட்டு போனோம். ஓவரா இந்த பக்கம் அந்த பக்கம், இந்த பக்கம் போன பாவம், அந்த பக்கம் போன மிஞ்சின நீதிமான், மிஞ்சின நீதிமான். நாங்க ரட்சிக்கப்பட்ட புசு பிரதர் இருந்தாரு, அவர் பயங்கர பாவத்து இருந்தவர். அவரு சொல்றாரு எங்க அண்ணன்ட்ட, பாபு நம்ம இந்த பிசாசு ரட்சிக்கப்படுறதுக்கு ஜெபிப்போமா? இவர் ஏன்னு கேட்டாரு. அப்ப என்ன வயசு? 16 வயசு, சின்ன பிள்ளையா? நான் 13 வயசு, எங்க அண்ணன் 16 வயசு. ஏன்னு கேட்டாரு. இப்ப நம்ம எல்லாம் பாவத்துக்கு உட்படுறதுக்கு யார் காரணம்? பிசாசு தானே. பிசாசு ரட்சிக்கப்பட்டா இப்ப ஆண்டவரே செய்யாத இவர் செய்ய விரும்புறாரு. இவர் யாரு? இவரு மிஞ்சின நீதிமான். ஆண்டவருக்கு முன்னாடி ஓட பாக்கிறது பைபிள்ல இல்லாத காரியங்க. ஆண்டவர் சிந்திக்காத நீங்க சிந்திக்காதீங்க. ஆமென். ஆண்டவர் சொல்லாத நீங்க சொல்லாதீங்க. ஹலோ, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் எங்க வாய முடியும், நம்ம வாய முடியும், சும்மா இஷ்டப்படி நம்ம மட்டும் கதாடி கூடாது. இது முக்கியமான ஒரு காரியம். எனவே ரைட்டர், இதுதான் நீதி. அப்ப கர்த்தர் நீதியை நியமிச்சிட்டார். நியமிச்சவர் பேரு நீதியின் தேவன். இப்ப நீதியை நியமிச்ச பிறகு இப்படிதான் வாழணும். நீதியை நியமிச்ச பிறகு அந்த நீதிக்கு தன்னையே அவர் உட்படுத்தினபடியால் அந்த தேவனுக்கு பேர் என்ன? நீதியின் தேவன். அவர் நீதியை செலுத்துகிறபடியால் மாத்திரமல்ல, அவர் நீதிக்கு தன்னை உட்படுத்தினபடியால் அவருக்கு பேரு நீதியின் தேவன். பாஸ்டர் பைபிள் எங்க இருக்கு? ஒரு சின்ன உதாரணம். தானியேலை சிங்க கபீர போட்டது யார்? யாரு? பரியு ராஜா. ஏன் போட்டான்? தேசத்தை பொறுத்த மட்டும் இல்ல, சட்டம் மேலானது. கிங் இஸ் நாட் அபவ் த லா, கிங் இஸ் அண்டர் த லா. தன் சட்டத்தை ஏற்றுகின்ற ராஜாவும் சட்டத்துக்கு உட்பட்ட, இதுதான் டிபிக்கல் எக்ஸாம்பிள் இயேசுவோட கடவுளோட கம்பேர் பண்றதுக்கு. த லா வாஸ் ப்ரொபோண்டட் பை த கிங் ஹிம்செல்ஃப். ராஜா தான் அந்த சட்டத்தை ஏற்றுகிறான். இவ்வளவு நாளைக்கு என்ன தவிர எவனையும் கும்பிடாதது. ஆனால் ஒருத்தனை விடுதலைக்கு இவனால முடியாது. ஏன் முடியாது? சட்டத்திற்கு இவன் கீழாகி விட்டான். அதே மாதிரி தேவன் என்ன பண்ணிட்டாரு? பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம், ரத்தம் சிந்தலாம் பாவம் நினைப்பு, சட்டத்தை எழுதிட்டார். எழுதிட்டு தன்னை அதற்கு கீழ்படுத்தி கொண்டார். ஏன்னா இப்ப மனுஷன் பாவம் பண்ணவன், இவர் என்ன பண்ணிக்கலாம்? பாவங்கள் நீங்க உதாரணம் பரலோகத்துக்கு வார்த்தை சொல்லிடலாம். ஒரு SMS அனுப்புறாரு, எவ்ரிபடி ரெடியும் பினிஷ்ட். இல்ல, அவர் இங்க பூமியில வந்து ஆவியாய் இருக்கிறதே மாம்சத்தினுடைய உங்களை போல மாறி ரத்தத்தை சிந்தினார். ஏன்டா சட்டத்துக்கு உட்பட முடியாத? இது வரைக்கும் கிளியரா இருக்கா? இப்ப சத்தியத்தை நீங்க புரிந்து கொண்டீர்கள். சொல்லுமா? ஆமே. இயேசு ரத்தத்தை சிந்தின காரணம், ரத்தம் சிந்தலால் பாவமன்னிப்பில்லை என்று அவரே ஏற்படுத்தின சட்டம். இவர் பரிசுத்த தேவனாகி மட்டுமல்ல, அன்பின் தேவனாகி கிருபையின் தேவனாக மட்டுமல்ல, நீதியின் தேவனாய் இருக்கிறதா அந்த நீதிக்கு தன்னை உட்படுத்தினா தானே வந்து ரத்தம் சிந்திட்டார். ஏன்னா பூமிக்கு எல்லா ரத்தம் கெட்டு போச்சு, தானாக ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்தார். எனவே இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தின போது சத்ருவுக்கு தோல்வி வந்தது. ஹல்லேலூயா. இனி இந்த இன்டர்நெட் சமாச்சாரம் உங்களை குழப்ப முடியாதாமே. இது முக்கியமான ஒரு காரியம் அது உங்களுக்கு சொல்ல விரும்பினேன். ஹல்லேலூயாமே. சோ சத்ருவுக்கு தோல்வி இல்லை. ரைட். யோவான் 12:31 வாசிங்க. யோவான் 12:31.
இப்பொழுது இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதியும் புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார்.
ஒரு நிமிஷம் எப்போது பூமியில நியாயத்தீர்ப்பு வந்திருக்கு? இப்பொழுது. இப்பொழுது என்ன நடக்க போகுது? அந்த நியாயத்தீர்ப்பு என்னது? யாருக்கு? வாசிங்க, வாசிங்க தானே. இந்த நியாயத்தீர்ப்பு யாருக்கு வந்திருக்கு? மனுஷனுக்கா வந்துச்சு? இயேசு இப்பொழுது என்று குறிப்பிடுவது எப்பொழுது? சிலுவைக்கு போகிறதை குறித்து குறிப்பிடுகிறார். கரெக்டா? சிலுவைக்கு போவதை குறித்து இயேசு குறிப்பிட்டு இப்பொழுதே நியாயத்தீர்ப்பு. நியாயத்தீர்ப்பு யாருக்கு வந்துச்சு அப்போ? வாசிங்களேன், திரும்ப வாசிங்க.
இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாயத்தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவார்.
அப்ப யாருக்கு நியாயத்தீர்ப்பு? அப்ப எங்க நியாயத்தீர்ப்பு? சிலுவையில. அப்ப சிலுவையில இயேசு யாருக்கு நியாயத்தீர்ப்பு எழுதுறாரு? பிசாசு. இஸ் இட் கிளியர்? புரிஞ்சாத வரைக்கும் உங்களுக்கு. எனவே சிலுவை என்பது பிசாசினுடைய மரண பீடம். அப்ப அப்படிப்பட்டவன் இயேசு ரத்தத்தை கேட்பானா? அவன் மரணம். ஹல்லேலூயா. எங்க ஊர்ல கோழி குஞ்சு வளர்ப்போம் நாங்க, கிராமத்துல. அந்த கோழி குஞ்சுல பருந்து கொட்டிக்கிட்டு போயிடும். அது கொத்தாதபடி கொண்டு செய்வோம். அது மேல கொஞ்சம் சிகப்பு வர்ணத்தை தைச்சு வச்சிருவோம். சிகப்பு வர்ணம் தாங்கி எந்த கோழி குஞ்சையும் கழுகு தொடாது. ஏன்? சிவப்புன்னா அதுக்கு ஒரு பயம். அதே மாதிரி உங்க வேலை மேல இயேசுவின் சிவப்பு இருக்க வரைக்கும் பிசாசு தொடமாட்டான் பயம். இயேசுவின் ரத்தம் என் மேலே நெருங்கா சாத்தான் போட்டு பாட்டை எழுதிட்டு அந்த ரத்தம் முழுக்க அவன் வாங்கி பேங்க்ல பிளட் பேங்க் வச்சிருக்கான். பிசாசு இயேசு பிளட் வாங்கி அவன் பேங்கா நடத்துறான். இல்ல, இயேசுவின் ரத்தம் அவனுக்கு அலர்ஜி. இயேசு சிலுவைக்கு போவது அவனுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா தன்னுடைய மரணம் அவன் நல்லாவே தெரியும். கத்திர சோதரம், நான் பல சமயம் யோசிச்சது உண்டு. நல்ல கவனிங்கள். இந்த பைபிளை மனப்பாடமா படிச்சவங்க தாங்க வேத பாரகர்கள். இந்த பைபிள் அந்த நாட்டில் பிரிண்டிங் பிரஸ்ல கையில் எழுதினவங்க அந்த வேத பாரகரோ, இந்த வேதத்தை போதித்த பரிசேயர் சதிசேயரோ, இயேசு என்னன்னு சொன்னாங்க? பேல்செபு பிசாசுன்னு சொன்னாங்க. சொன்னாங்க சொல்லியா? ஆனா பிசாசு என்ன சொல்லுச்சு? இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே. பைபிளை படிக்கிறவங்க சத்தியம் தெரியல, அதுக்கு சத்தியம் தெரியுது பிசாசுக்கு. இயேசு உன்னதமான தேவனுடைய குமார் உண்மையா? அந்த பகுதி படிக்க பிசாசுடைய ஜபத்தை கூட கத்த செய்து கொடுத்துட்டாரு. பண்ணிக்குள்ள போற போப்பா பிசாசு பிசாசு நடுங்குது. ஆனா இவன் வேதபாப பைபிள் தெரிஞ்சவன். தெரியல இயேசு எங்க பிறப்பான்னு யாரு கண்டுபிடிச்சா? இல்ல இல்ல, முதல்ல ராஜாட்டா, ஏரோது ராஜா. வடிவில் போய் பிள்ளைகள் 64 பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டான் ஹிஸ்டரி சொல்லுது. ஆனா அங்கே ஆண்டவர் அவனுக்கு டிபிக்கி கொடுத்துட்டார். ஓடிட்டு எகிப்துக்கு ஒரு அடிமையா அகதியாக போய்விட்டார். ஹல்லேலூயா. நான் எகிப்துக்காக இப்ப நான் அதிகமா ஜெபிக்கிறேன். ஏன் ஜெபிக்கிறேன் உனக்கு? என் ஆண்டவருக்கு அசைலம் கொடுத்த கண்ட்ரி அது. இல்ல அந்த கண்ட்ரி என் ஆண்டவருக்கு அசைலம் கொடுத்துச்சு. அது மட்டும் இல்ல, இஸ்ரேலுக்கு 400 வருஷம் இடம் கொடுத்த கண்ட்ரி அதுதான். ஆமே, அந்த கண்ட்ரிக்கு நீங்க ஜெபிங்க எகிப்து. ஆனா நான் ஒரு இடத்துல சொல்றாரு, உபாவம் படிச்சிருந்த சமீபத்துல எகிப்தனுக்கு விரோமா பண்ணாதன்றார். அங்க நீ அடிமையா இருந்தார். அவங்கதான் நம்ம ஜெபிப்போ கத்தர் தேசத்தை ஆசிரியர்கள் கடைசியில முடிச்சுடுப்பாரு. அப்போ இன்றைக்கு ஒரு பாயிண்ட் நம்ம புரிஞ்சு போச்சு. என்னவென்றால் இயேசுடைய ரத்தம் பிசாசுக்காக சிந்தப்படவில்லை, உங்களை என்னை மீட்கும்படியாக ஒரு பிரின்சிபலுக்கு செலுத்தப்பட்ட. என்ன பிரின்சிபல் அது? ரத்தம் சிந்தலாம் பாவமளிப்பில் இந்த பிரின்சிபல். அந்த பிரின்சிபலை தேவனே ஏற்படுத்தினால் அந்த சட்டத்துக்கு அவர் தன்னையே கீழ்ப்படுத்தி கொண்டா. இது வரைக்கும் கிளியராக்கா? கடைசி பாயிண்ட் இப்ப நீங்களே சொல்லுங்க. நான் என்ன விட்டுட்டேன்? ஒன்று முக்கியமான விட்டுவிட்டேன், அதை சொல்லி முடிச்சு. 7வது பரிபூர்ணம். இயேசுவின் சிலுவை மரணம் இல்லாவிட்டால் என்ன இல்லை நமக்கு? கலாத்தியர் 3:13 பிறகு உபாமம் 21:23 சபிக்கப்பட்டவன் என்று
எழுதியிருக்கிறபடியே நமக்காக சாபம் ஆகி,
கிறிஸ்து நமக்காக சாபம் ஆகி
நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி விட்டுக்கொண்டார்.
எங்க எழுதியிருக்கு? உபாமம் 21:23 வாசிங்க. உபாமம் 21:23
இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது.
ஏன்?
பாத்தீங்க.
இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது, அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன்.
தூக்கி போடப்பட்டவன் தேவனால் மரத்தில் தொங்கணும், சபிக்கப்பட்டவன். ஓகே.
ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும், உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக.
அப்ப இயேசு சிலுவைக்கு போகாவிட்டால் சாபத்திலிருந்து விடுதலை இல்லை. சாபத்துக்கும் பாவத்துக்கும் என்ன வித்தியாசம்? நான் உங்களுக்கு குற்ற உணர்வுக்கும் பாவத்துக்கும் வித்தியாசம் சொல்லி கொடுத்தேன். மேலே படுகிற ஒரு அசுத்தம் என்பது ஒரு பாவம். அந்த அசுத்தம் போன பிறகு கீழே இருக்க கரைக்கு பேரு குற்ற உணர்வு. ஓகே. அப்போ சாபம் என்பது என்ன? பாவத்தின் பின்விளைவு. பாவத்தின் பின்விளைவு. இன்னொரு விதத்தில் சொல்ல போனா யோசிச்சு கண்டுபிடிச்சிருவீங்க. யார் கண்டுபிடியா பார்க்கலாம். கண்டுபிடிச்சா உங்களுக்கு என்னுடைய ஒரு புத்தகத்தை கொடுத்துறேன். ஓகே. தானியல் புத்தகம் அதிகமா மதிக்கிற புத்தகம். ஹாஸ்பிட்டல் எழுதின புக் அது. யாராவது சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு புக் ஃப்ரீ. இன்னைக்கு என்ன கேட்ட கேள்வி என்ன? சாபம். சாபம் என்பது என்ன? அதாவது இன்னொரு விதத்தில் ஆங்கிள் ஒன்றாச்சு பின்விளைவு. பாவத்தின் பின்விளைவா வருவது சந்ததியா வரும், அதான் சாபம். ஓகே. இன்னொரு விதமா அதை அணுகி பார்க்க போறேன் நான். சாபம் இப்பதான் பாருங்க. நான் சொன்னேன், இன்றைக்கு நான் பாவம் செய்து விட்டேன், அது நிமித்தமாய் கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய ஒரு வியாதியை கொடுத்துடுறார், அனுமதிக்கிறார், அது எனக்கு சாபம். இப்ப நான் நியாய தீர்ப்புக்கு போறேன். போறபோது இந்த பாவத்தை நான் அறிக்கையிடல, எது அறிக்கையிடல, நான் செஞ்ச பாவத்தை அறிக்கையிடல. அது நிமித்தம் ஒரு வியாதி வந்துருச்சு எனக்கு. வியாதியில சஃபர் பண்ணி செத்து போயிட்டேன். செத்து போன உடனே நான் இப்ப வெள்ளை சிங்காசன் நியாய தீர்ப்பு நிற்கிறேன். பாண்டவர் சொல்றாரு, மகனே நீ இந்த நாள்ல இந்த ஒரு பாவத்தை நீ செஞ்ச, ஆண்டா அதுக்கு தான் தண்டனை கொடுத்துட்டீங்களா? என்ன தண்டனை? வியாதியில செத்து போன சொல்லியோ சொல்ல மாட்டேனா? அதுக்கு நீங்க கொடுத்துட்டீங்களா ஆண்டவரே? நான் வியாதியில செத்து போனேனே, அது தண்டனை. அது என்ன தெரியுமா? அது போனஸ். சம்பளம் இப்பதான் வருது. சம்பளம் என்னது? மரணம். போனஸ் அட்வான்ஸ்ல கொடுத்துட்டேன் உனக்கு நான். அப்படி என்றால் நான் செய்கிற பாவத்திற்கு இந்த பூமியிலே நானோ என் சந்ததியோ அனுபவிக்க போகின்ற ஒரு தண்டனைக்கு பெயர் சாபம். இனி மறக்கவே மாட்டீங்க. இந்த பூமியிலே நான் செய்கிற ஒரு பாவத்திற்கு இதே பூமியில என்னுடைய வாழ்நாளிலோ அல்லது மற்ற நாட்களிலோ நாங்கள் அனுபவிக்க போகிற ஒரு தண்டனைக்கு பெயர் சாபம். ஆனா செத்த பிறகு நித்தியத்தில் நான் அனுபவிக்க போறதுக்கு பேரு ஆக்கினை தீர்ப்பு. ஆக்கினை தீர்ப்பு கண்டம்னேஷன். தட்ஸ் நாட் ஜட்ஜ்மெண்ட், தட்ஸ் கண்டம்னேஷன். ஆக்கினை தீர்ப்பு. இதுதான் வித்தியாசம். அப்போ இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து விடுவித்தார் உண்மை, என்னை குற்றத்திலிருந்து விடுவித்தார் உண்மை, ஆண்டவர் என்னை சாபத்திலிருந்து விடுவித்து விட்டார். நிலையாமே அப்ப நீங்க கேட்டீங்க, அது நான் என்ன பிரதர் செய்யணும், என்ன பாச செய்யணும்? ஒன்னும் செய்யணும். ஆண்டவரே இந்த பாவத்தை எனக்கு மன்னிக்கணும். பாவத்தை குறித்து நீங்க ஜெபிச்சீங்கன்னு சொன்னாலே பாவம் போறப்ப கூடி அதிகம் சேர்ந்து போயிடும். கூட அதுவும் சேர்ந்து போயிடும். கத்த திருநாள் கொண்டாமே, கத்த திருநாமத்திற்கு மயமே உண்டாகாது. ஒரு செல்போன் வாங்கினா ஒரு சிம் கார்டு ஃப்ரீ. செல்போன் பாவம், சிம் கார்டு சாபம். எனக்கு செல்போன் வேணான்னு சொன்னா சிம் கார்டும் வராது, கவலை இல்லை. செல்போன் வேணான்னா சிம் கார்டும் வராது. பாவம் இல்லைன்னா சாபம் வராது. எனவே பாவத்தை நீங்க அறிக்கிட்டா எல்லாம் தானா போயிடும். ஆமே, இதான் பாட்டு. அப்ப நீங்க நான் முக்கியமான ஒண்ணு சொல்ல பாருங்க. இன்னைக்கு எனக்கு எவ்வளவு தெரியும்னு சொல்லி கொடுக்க நான் வரவே இல்லை. நான் ஆண்டவரை காட்டி கொடுக்கவும், என் ஆண்டவர் என்னென்ன செய்ய வல்லவர் என்பதையும், இந்த பெரிய வெள்ளிக்கிழமையில என்ன விசேஷம் என்பதை சொல்லும்படி நான் வந்திருக்கிறேன். இதை நம்ம பிடிச்சிட்டோம், வாழ்க்கை மாற்றணும். அதுக்கு பிறகு சத்தியத்தை, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நான் சுப்பிரமணிய பாரதியார் ஆரம்பிச்சேன். அவர் சத்தியத்தை அறிஞ்சார். ஏன் அவர் விடுதலை ஆகல? எந்த அளவு சத்திய தெரிஞ்சு அந்த அளவுதான் விடுதலை. இயேசுவை கடவுள்களில் ஒருவராக அறிஞ்சிருந்தார், அது ரட்சிப்பு கொடுக்காது. கடவுளாக மாத்திரம், ரட்சகராக மாத்திரம் அறிந்திருந்தால் விடுதலை கிடைக்கும். பிசாசு இயேசு என்னன்னு தெரியும், ஜீவுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு தெரியும். நீ அதுக்கு ரட்சிப்பு இல்ல, யோசிச்சு பாருங்க. எனவே பூர்ண சத்தியம் தான் விடுதலை நமக்கு கொடுக்கும். எவ்வளவு தூரம் சத்திய தெரியல அந்த அளவுக்கு விடுதலை கிடைக்கும். இன்றைக்கு பல காரியங்கள் நுணுக்கமான, இந்த கருகலான பல காரியங்கள் நாம் தொட்டு கொடுத்து வந்திருக்கிறோம். வெரி வெரி ஃபைன் பாயிண்ட்ஸ் ஆஃப் தியாலஜி. ஒன்றையோடு ஞாபகம் வச்சுங்க,
சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுவதில்லை. ஏழு குறிப்புகளை சொன்னேன், நீங்களே சொல்லுங்க. முதலாவது குறிப்பு தீர்க்க தரிசனம், ஏன் சிலுவை மரணம் இல்லாவிட்டால், அதான் தலைப்பு, சிலுவை மரணம் இல்லாவிட்டால் தீர்க்க தரிசனத்திற்கு நிறைவேறுதல் இல்லை. நம்பர் டூ, பரிசுத்தவான்களுக்கு பரலோகம் இல்லை. நம்பர் த்ரீ, பாவ மன்னிப்பு இல்லவே இல்லை. நம்பர் போர், புறஜாதியாக ரட்சிப்பு இல்லை. நம்பர் போர், அஞ்சு, நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை இல்லை. ஆறு, சத்ருவுக்கு தோல்வி இல்லை. ஏழாவது, சாபத்தில் விடுதலை இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். பிடிச்சிட்டீங்க, சத்தியத்தை அறிஞ்சுவிட்டீங்க, சத்தியம் உடை விடுதலையாக. ஒரு பெரிய வெள்ளிக்கிழமை அன்று ஒரு ஆலயத்திலே ஒரு புதிய ஒரு மனிதர் வந்திருந்தார். வந்தவர் என்ன பண்ணார்னா, முதல்ல காரை கொண்டு வந்தார். காரை கொண்டு பார்க் பண்ண போறாரு. அந்த சமயத்தில் ஒருத்தர் சொன்னாரு, ஹலோ மிஸ்டர், தட் இஸ் மை யூஷுவல் பிளேஸ், யூ ஆர் டேக்கிங் மை பிளேஸ். அது நான் பார்க் பண்ற இடம், என்னுடைய பார்க்கிங் ஏரியா, என்னுடைய பிளேஸ் நீங்க எடுக்கிறீங்க. இவர் டக்குன்னு திருப்பி இன்னொரு இடத்துல நிறுத்தினார், அதுவும் எம்டியா இருந்துச்சு. ஹலோ சார், தட் இஸ் மை பிளேஸ் என்று ஒரு பெண் கத்தினாள். யூ ஆர் டேக்கிங் மை பிளேஸ், என்னுடைய இடத்தை நிறுத்திக் கொள்கிறாள். அங்கிருந்து போனோம் எல்லாரும், இது என்னுடைய இடம், என்னுடைய இடம், என்னென்ன சர்ச் பீப்பிள். இவர் காரை கொண்டு போய் எங்கேயோ அடுத்த ஸ்ட்ரீட்ல எங்கேயோ வெளியே அனாதையை விட்டுட்டு இவர் நடந்தே வந்தார். வந்து தன்னுடைய மேன்டலை கழட்டினார். கழட்டி அங்கே மாட்டுவதற்காக போறார். ஒருத்தன் சொன்னான், தட் இஸ் மை பிளேஸ், கொஞ்சம் தாண்டி வாண்டா. ஓ, யூ ஆர் டேக்கிங் மை பிளேஸ், இன்னும் ஒரு குட்டி புள்ள கத்துது, யூ ஆர் டேக்கிங் மை பிளேஸ், எங்கேயும் மாட்ட முடியல, எல்லாம் என்னுடைய இடம், என்னுடைய இடத்தை நீ எடுக்காது, என்னுடைய இடத்தை நீ எடுக்காது, என்னுடைய இடத்தை நீ எடுக்காதே என்று சொல்லி விடுகிறார். கடைசி அந்த மேன்டலை கழட்டி கீழே தூக்கி போட்டார். அது யாரும் கேட்க மாட்டான் தானே, மேலதான் மாட்டுவேன். ஓகே, வந்து சேர்ல வந்து உட்கார வராது. ஹலோ மிஸ்டர், திஸ் இஸ் மை பிளேஸ் என்றான் ஒருத்தன். யூஸ்ல பாத்துக்கலாம், சர்ச்சில் சில சேர்லாம் உட்காருவாங்க, அங்கதான் அபிஷேகமே வரும். என்னுடைய பாஸ்டர் நான் சந்திக்க போயிருந்தேன், இப்போ 2000 பேருக்கு மேல அந்த சர்ச்ல பெரிய சர்ச் அது. அப்ப பாஸ்டர் கிட்ட, பாஸ்டர் எப்படி இவ்வளவு பெரிய சர்ச்ல ஆத்து மாட்டு, ரொம்ப ஈஸி பிரதர் அவர் சொல்றாரு, எந்தெந்த சீட்டு காலியா இருக்கோ அவங்க இல்லைன்னு அர்த்தம்ன்றாரு. அவ்வளவு பெரிய சர்ச் இந்த கதை, எந்த சீட்ல அந்த சீட்ல உட்காருவாங்க அவங்க. அப்ப சரி, அப்ப யூ ஆர் டேக்கிங் மை பிளேஸ் என்று சொல்றாங்க. இன்னொரு சீட்ல போனா அங்க, இது இஸ் மை பிளேஸ். சில சர்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு வரிசையை ஃபேமிலிக்கு வச்சிருப்பாங்க, ஹஸ்பண்ட் பக்கத்துல வைஃப் பிள்ளைகள், திஸ் இஸ் மை பிளேஸ், எல்லாம் ரிசர்வ் ரிசர்வ். கர்ச்சி போடாமலேயே கதறி பிடித்த கதைகள், திஸ் மை பிளேஸ், திஸ் இஸ் மை பிளேஸ், திஸ் மை பிளேஸ், யூ ஆர் டேக்கிங் மை பிளேஸ், என்னுடைய இடத்தை எடுத்துக்கொள்ளுறேன் சொல்லுகிறார். கடைசியாக அவர் உட்கார இடம் இல்லாமல் பின்னாடி போய் நின்று கொண்டார். இப்போது பாஸ்டர் வந்தார், சொன்னார், இந்த பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனை நாம் அந்த அற்புதமான பாடலாக்கிய என் அருள்நாதா இயேசுவே சிலுவை காட்சி பார்க்கையில் பூலோகமே நின் அக்ஷமே என் உணர்ந்தேன் என் உள்ளத்தில் இந்த பாடலை நாம் சிலுவை பார்த்து நாம் பாடுவோம் என்றார். எல்லா அளவில் நாங்கள் பக்தியாக பாடுறாங்க. When I survey the wondrous cross, என் அருள்நாதா இயேசுவே சிலுவை காட்சி பார்க்கையில் மேலோக இன்பம் மேன்மையே நஷ்டமே, இப்படியே திரு திருத்த குயர்லி ராட ஆரம்பிக்கிறார். அவர் பாஸ்டர் பார்க்கிறார், பாஸ்டர் அவங்க திரும்பி பார்க்கிறார், பாஸ்டர் அதிர்ச்சி அடைகிறார், குயர் திரும்பி பார்க்கிறது, பாட்டெல்லாம் நின்று போச்சு, எல்லாம் அவரும் பயந்துட்டாங்க. ஏனென்று கேட்டால், இந்த புதிய மனுஷன் வந்திருந்தார் சர்ச்சுக்கு, அவர் காரை நிறுத்தி இடம் கொடுக்கவில்லை, அவர் கோட்டை மாற்ற இடம் கொடுக்கவில்லை, அவர் உட்காதுக்கு கதரை கொடுக்கவில்லை. ஆனால் பின்னாடி நிற்கும் அந்த மனுஷனுடைய உச்சம் தலைமை உள்ள நடந்து ரத்தம் வடிஞ்சு கொண்டே, ரத்தம் சிந்துகிறாய். அவன் சொன்னான், பிகாஸ் ஐ டுக் யுவர் பிளேஸ் என்று சொல்லி மறைந்து போனான். புதியவனே, புதியவனே, நீ ஏன் ரத்தம் சிந்துகிறாய் என்று பாஸ்டர் கேட்கிறாரு. அவ்வளவு ஜனங்களும் கவனிக்கிறாங்க. அவர் பதில் சொன்னார், கைகளை விரித்து, ஏனென்றால் உன்னுடைய இடத்தை நான் எடுத்துக்கொண்டபடியா என்று சொல்லி மறைந்து போனார். இவர்தான் என்னுடைய ஆண்டவர், உன்னுடைய ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர். நான் ஒரு காரியத்தை சவால் விட்டு நான் சொல்லுகிறேன், உங்களுக்காக ஜீவனுக்கு வந்து யார் வருவாங்க, எனக்காக ஜீவனுக்கு யார் வருவா? என் தெய்வம் வந்தார், என் கர்த்தர் வந்தார். நான் மறிக்க வேண்டிய சிலுவையில் அவர் மறித்தார். நான் அடைய வேண்டிய நியாயத்திற்கு அவருக்கு வந்தது. நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படியாக பாவமரியாதாக சிலுவையிலே என்னுடைய பாவங்களை தண்ணீர் சுமந்தபடி அவருடைய தழுவு நான் குணமாகிறேன். உங்களிடத்தை என்னுடைய இடத்தை அவர் எடுத்தார், அதுதான் சிலுவையில் வந்தார். அன்றைக்கு அவர் உங்களுடைய இடத்தை என்னிடத்த எடுக்கலன்னா அவருடைய இடம் நமக்கு கிடைச்சிருக்காங்க. இன்னைக்கு அவருடைய இடம் நமக்கு கிடைத்திருக்கு. ஹல்லேலூயா. பரலோகத்தில் அவருடைய இடம் நமக்கு கிடைத்திருக்காமே. எங்க சபையில சிலர் புதுசா வருவாங்க, குழந்தைகளை தூக்கிட்டு ரொம்ப சிஸ்டம் அப்படி பண்ணுங்க, குழந்தைகளை தூக்கிட்டு வருவாங்க, குழந்தைங்க சத்தம் போட்டிருக்கும், அப்ப என் வயசு என்ன பண்ணுவாங்க, போய் சிஸ்டர் அந்த பிள்ளைய கொடுக்கணும், பிள்ளைய தூக்கிட்டு வெளியே போயிடுவாங்க, சிஸ்டர் நீங்க இங்க இருக்கணும், அந்த சீட்ல அந்த புதுசா வந்து உட்காருவாங்க, அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக அன்னால் மெசேஜ் வயசுக்கு இல்லாம போயிடும். உங்க பாஸ்வேர்டு தரப்பட நினைக்கிறேன், புதுசா அதில் பிள்ளைகள் தாயை தொல்லப்படுத்தப்பட பிள்ளைகள் அவர் தூக்கி கொண்டு வெளியே போயிடுவார்கள், தங்களுடைய இடத்தை உங்களுக்கு கொடுப்பார்கள், உங்களுடைய இடத்தை அவன் எடுக்கிறாள், ஏன்னா நீங்க ரட்சிக்கப்பட முடியாது. அதான் இயேசு பண்ண, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட முடியாது, நீங்களும் நானும் மறிக்க வேண்டிய சிறுவிலை இயேசு மறித்தார், மறிச்சிட்டு தான் உட்கார்ந்து சாந்த உங்களுக்கு கொடுத்துட்டாரு. அவர் சொல்றாரு பரலோகத்தில் நீங்களும் நானும் அவரோட கூட ஆசனத்தம் எபேசியர்தான் சொல்லு இல்லையா, பாவங்களில் மருத்துவமை கிறிஸ்துவோடு உயிரோடு இழப்பண்ணி உன்னதங்களில் உட்கார செய்தார். அல்லேலூயா. அவருடைய ஸ்தானத்தை நமக்கு கொடுத்து நம்முடைய ஸ்தானத்தை அவர் எடுத்தார். இதுதான் பெரிய வெள்ளிக்கிழமை. நான் முடிக்க போகிறோம், எல்லாம் கண்களை போடுவோம். நான் ஒரே ஒரு கேள்வி நான் கேட்டு முடிக்க விரும்புகிறேன். நான் வெறுமையான கையோடு போக நான் விரும்பவில்லை. நான் ஒன்றை நான் சொல்லப்போறேன், சொன்ன காரியம், ஒருவராவது இதன் மூலமாக தொடப்பட்டிருக்க வேண்டும், இல்லை என்ற இவ்வளவு நான் கத்தந்து வேண்டும். ஆமே கத்தை ஸ்தோத்திரம். தேவன் பிள்ளைகளை என் சத்தத்தை நானே கேட்கும்படி வரவில்லை, தேவ சித்தத்தை நிறைவேறும்படி வருகிறேன். எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, கர்த்தருடைய சித்தம் எல்லாம் நான் எந்த சர்ச்சுக்கும் போறதும் இல்லை, கர்த்தருடைய சித்தம் இல்லாத பேசப்படுவதும் இல்லை, கர்த்தருடைய சித்தம் எதுவும் நடப்பதும் இல்லை. இன்றைக்கு இந்த கிருபை சபைக்கு தான் நடக்கும்போது இந்த இயேசு எனக்கு தேவை, என் ஸ்தானத்தை அவர் ஏற்றாரா, எனக்கு பதில் சிலுவையில மறித்தாரா, நான் அடைய வேண்டிய ஆக்கினை அவர் அடைந்தாரா, எனக்காக ரத்தம் சிந்தினாரா, என்னை மீட்டுக் கொள்ளும்படியே தன்னை பலியாக்கினாரா, அந்த இயேசு எனக்கு தேவை என்று யாரா சொன்னா உங்களுக்கு இந்த தருணம் உங்களுக்காக நான் ஜெபிக்க போயிடுறேன். சில நிமிஷம் முடிச்சு விடுவேன். ஆனா தயவு செய்து மிக முக்கியமான பகுதி ஏனென்றால் நம்ம 3 மணி நேரம் பிரசங்கம் கேட்டாரோ அந்த கடைசியாக அதை நான் ஜெபமாய் மாற்றுற வரைக்கும் அதனால பலனே இல்லை. தண்ணீருக்குள்ளே கூழாங்கலும் ஸ்பாஞ்சும் ஒரே சமயத்தில் போடப்பட்டாலும் கூழாங்கல் 300 நாளானாலும் உள்ள தண்ணி போகாது, ஸ்பாஞ்ச் உடனே உறிஞ்சு கொள்ளுகிறது, ஸ்பாஞ்ச் ஆசீர்வாதம் அடைகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளை இந்த நாளில் கேட்ட செய்திகள் உங்கள் இதயத்தில் தொற்றுக்கும் என்று சொன்னால், இந்த இயேசு என் சொந்த ரட்சகராய் ஏற்றுக் கொள்ளுகிறேன், இந்து முதல் அவருக்காய் வாழ ஜீவிக்க தீர்மானிக்கிறேன் சொன்னால் உங்கள் கை உயர்த்து உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். யாரும் ஜனங்களை பார்க்காதீங்க, ஜனங்கள் நம்ம ரட்சிக்க முடியாது, மனிதர்கள் நம்ம ரட்சிக்க முடியாது. இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தரை நாம் நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவர்தான் நம்ம ரட்சிக்க முடியுமாமே. எனவே மக்களை குறித்து யோசிக்காதீங்க, வெட்கப்படாதீங்க, மற்ற யாரும் உங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கையில் வைத்த உங்களுக்காக நான் ஜெபிக்க போயிருக்கேன். இந்த இயேசு எனக்கு தேவை, நான் அவரை சுந்தரட்சராக ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் அப்படி ஏற்றுக்கொள்வதன் மூலமாக நீங்கள் இழக்கப்போது உங்களுடைய சாபங்களை, அடையப்போது ஆசீர்வாதத்தை, இழக்கப்போது பாவங்களை, அடையப்போது நீதியை, இழக்கப்போது உங்களுடைய தண்டனை, அடையப்போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை, நீங்கள் அடையப்போது மோட்சானந்த பாக்கியத்தை, கண்ணீரை கர்த்தர் அகற்றி கழிகூறுதலை கொடுப்பார், வேதனை அகற்றி உங்களை சாதகண்டா கர்த்தர் மாற்றுவார், உங்கள் போராட்டங்கள் விடுதலை கொடுத்து போராட்டங்களுக்கு உதவி செய்கிற தன்மையை உங்களை உயர்த்துவார், உங்களை வாழ வைக்கும் தெய்வம் அவராயிருக்கிறார், நீங்கள் வாழும்படி தன்னுடைய ஜீவனை சிலுவையை கொடுத்த தேவன் அவராயிருக்கிறார். எனவே இந்த நாளில் யாராவது ஒருவர் தான் கூட போதும், இந்த இயேசு எனக்கு தேவை, இந்த இயேசு எனக்கு தேவைன்னு சொன்னால் உங்கள் கலத்தை உயர்த்துங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த நாள் வாழ்க்கையில் ஒரு சிறந்த நாளாய் மாறட்டும். இது வெறும் வெள்ளியாக அல்ல, வெறும் நல்ல வெள்ளியாக அல்ல, சிறந்த வெள்ளியாக, மிகச்சிறந்த வெள்ளியாய் நாம் மாற்றுவோம். It is not going to be a mere good Friday or a better Friday. It will become the best Friday in your life. Suppose you give your heart to God. Pullayla adhan paravaalai, sirvula adhan paravaalai, Yesu indru, en ullathile pesana rangal, indru Yesu enakku thevai endru sonna avan karthi vittu ungalukku naan jebikka poiren. Thank you, Jesus. Thank you, Lord. I praise you, Master. Thank you, Jesus. Glory, Lord. Thank you, Jesus. Hallelujah. Praise be to God. Thank you, Lord. Oru velai எல்லாருமே இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் இங்க உட்கார்ந்தான். அடுத்த கேள்வி நான் கேட்க விரும்புகிறேன். என் ஆவிக்கிற வாழ்க்கையிலே நான் சோர்வடைந்திருந்தேன். என் ஆவிக்கிற வாழ்க்கையில் எனக்கும் ஆண்டுக்கடையில் ஒரு இடைவெளி வந்தது. நான் ரட்சிக்கப்பட்ட நாள் இருந்தது போல இப்ப இல்லை, எல்லாம் குறைஞ்சு போச்சு. இன்றைக்கு நான் என்னை புதுப்பிக்க விரும்புகிறேன் என்று சொன்னால் கை உயர்த்து உங்களுக்கு அனஞ்சலிக்க போகிறேன். கர்த்தவங்களை ஆசிரிப்பா சகோதரனே. காட் பிளஸ் யூ பிரதர், காட் பிளஸ் யூ சிஸ்டர். கர்த்தவங்களை ஆசிரிப்பா, God bless you sister, kathavula asivipa, God bless you brother, kathavula asivipa. I'm so happy many people have spoken to. Where yaravud kathavula asivipa savarne naan kavathi kaanugiren. I see your hand brother, God bless you. Where yaravud indiki thirmanathil naan avan solla paarga indha effect ungalkulla irukanum irundhal periya aashirvaadai neengal adaiveergame katha thirnaamathil mayumundaame. Where yaravud kathavu yetungal. Hallelujah. Thank you Jesus. இந்த நாளிலே நான் தீர்மானிக்கிறேன், இயேசுவோடு என்னுடைய நெருக்கத்தை உண்டாக்க போகிறேன். இன்று முதல் நான் இயேசுக்காய் இன்னும் நெருங்கி வாழப்போகிறேன். என் ஆவிக்கிற வாழ்க்கையில் அடுத்த படிக்குள்ள நான் கடந்து போகிறேன். பலர் கரத்தை துயர்த்தினர், அவளை தவிர வேற யாராக இருந்தான். எனக்கு தேவனுடைய பிரசனம் இருக்கிற போது, நல்ல கவனிகள் அபிஷேகம் இருக்கிற போது நாம் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, வியாதியஸ்தரை குணமாக்கத்தக்கதான வல்லமை கிரியசியம். ஒரு டைம் இருக்கு, அந்த டைம்ல கிரியசியம், அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளணும். ஆமீன். தேவனுடைய அங்கி நம் மீது விழுகின்ற ஒரு நேரம் அது. அப்போது நீங்க அங்கியை பற்றிக் கொண்டால் உங்களுக்கு வேதம் நீங்க சுகமா இருப்பீர்கள். ஒருவேளை நாளைக்கு யோசிக்கலான்னு அந்த அந்த தருணம் உங்களுக்கு போய்விடும். ஆமீன். எனவே இந்த வேலை பலர் கருத்து வைத்தீங்க, வேற யாராவது நம்ம கையில் உயர்த்து உங்களுக்கான ஜெபிக்க போயிறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். வேறு யாராவது இன்றைக்கு, எஸ் பிரதர், காட் பிளஸ் யூ பிரதர். வேறு யாராவது, தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். அதிகமாக நேரமே நான் முடிக்க வேண்டும். எனவே இது யாராவது தண்டும் ரெண்டு நிமிஷம் கொடுக்கிறேன். இந்த வேலையில் நீங்கள் தீர்மானத்துள்ள கடந்து வாருங்கள். இவ்வளவு காரியங்கள் இருக்கிறதா சிலுவையில். சிலுவை என்னுடைய பாவத்தை மன்னித்தது, பரலோகத்துக்கு வழியை திறந்தது, பாவ மன்னிப்பு எனக்கு கிடைத்தது, புறஜாதனை எனக்கும் மீட்பு கிடைத்தது, நியாயப்பிரமாணத்தில் விடுதலை கிடைத்தது, சத்ருவுக்கு தோல்வி கிடைத்தது, சாபத்தில் விடுதலை கிடைத்தது. அது உண்மை என்றால் இந்த இயேசு எனக்கு தேவை. வேறு யாராவது தான் கருத்து வைத்து உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ மாஸ்டர். பிரைஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தினவர்கள் உங்கள் இடத்துல எழும்பி நில்லுங்கள். கைகளை உயர்த்தினவர்கள் உங்கள் இடத்துல எழும்பி நில்லுங்கள். பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ, 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 காட் பிளஸ் யூ. வேறு யாராவது இருந்தால் எழும்பி நில்லுங்கள். நான் ஜெபத்துல காட் பிளஸ் யூ பிரதர். நான் உடனே உங்களுக்கு சொல்லட்டுமா, நீங்க எஸ் சொல்ல கத்த எஸ் வார். ஆமே இதான் கத்தர், கத்தர்லாஸ், கத்தர்லாஸ். இன்னும் சில தேங்க்யூ லார்ட். இந்த நான் உண்மையா சொல்றேன், நம்முடைய தீர்மானம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். ஒரு பெண்ணை நேசிக்கிற எந்த ஒரு மனுஷனும் அவளிடம் தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறதா அவள் யா சொல்லுவா, மனசுலேயே நினைச்சு கொண்டுதான் யா வராது. இன்னைக்கு ஆண்டவர் நீங்க நேசிக்கிறீர்கள், ஆண்டவருக்கு தான் பெலிகிராம் சொல்லுவார். பிகேவியர் சொல்றது, நீங்க யாவற்று கொடுக்கிற வரைக்கும் திருமணம் நிறைவேறாது. எனவே நீங்கள் கத்தருக்கு கத்தவள ஆசிப்பார். அம்மா கத்தவள ஆசிப்பார், நிச்சயமா ஆசிப்பார். கத்தவள ஆசிப்பார் சகோதரி. வேறு யாராவது, தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. God bless you sister, God bless you sister. வேறு யாராவது, God bless you brother, thank you Jesus, hallelujah. இந்த வேளையில் நான் ஒன்று சொல்லுகிறேன், இந்த நின்றவர்களை பரலோகம் பார்க்கிறது. கர்த்தர் வருகிற நாட்களில் உங்களை அக்னி படும்போலாய் மாற்றுவார், நிச்சயமே மாற்றுவார். உங்கள் சோர்வுகளை கர்த்தர் அகற்றுவார். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் பலமுள்ளதாய் மாற்றுவார். நீங்கள் ஒரு மங்கி போன ஒரு மெட்டல் பீஸ், ஒரு உலோக துண்டை போல இருந்தீர்கள். இப்போது நீங்கள் கர்த்தருடைய எலக்ட்ரிசிட்டியோட கனெக்ட் ஆகிறீங்க. சோ காந்த மூடுக்குள்ள யூ பிகம் தி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். நான் உங்கள் பக்கம் மக்கள் இழுக்கப்படுவார். ஹல்லேலூயாமே. வேறு யாராவது எழுப்பினு நான் ஜெபிக்க போயிடும். தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயாமே. பாஸ்டர் வரீங்களா? தேங்க்யூ லார்ட். எழுப்பினவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போயிடும். நீங்கள் முன்னாடி வந்து நில்லுங்க. எழுப்பின எல்லாம் முன்னாடி வி ஆர் கோயிங் டு ப்ளேஸ் எங்களுடைய கரங்களை வைத்து நாங்கள் ஜெபிக்க போயிடும். வாங்க பிரதர்ஸ், வாங்கம்மா, வாங்க வாங்க. இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கற்றுக் கொடுக்க போகிறார். மற்ற எல்லாரும் ஜபநிலையில் இருங்கள், மற்ற எல்லாரும் ஜபநிலையில் இருங்கள். கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் கண்ணெதிரே பெரிய ஆசீர்வாதம் நடக்கும். ஹல்லேலூயா. தேவன் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். ஆமென், ஆமென். கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆமென். காட் பிளஸ் யூ. வாங்க, நேர்த்தி விளக்க வேண்டாம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் பீ டு காட்.